Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanuja Dayapatram ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युदपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः मानुजस्य चरणौ शरणं प्रबध्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறிக் கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடியாதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயன் என்ன பணி நன்னித்தன் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையின் தேவு மற்றடியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீ ஜெய் போலோ பாரத் மாதா கீ ஜெய் போலோ ஹிந்து மாதா கீ சத்தியமேவ ஜெயதே நம்முடைய தேசத்தினுடைய ஸ்லோகம் இதுதான் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஏதோ ஒரு மோட்டோ ஆம்பிஷன் எய்ம்னு சொல்லி ஒரு பேசேஜ் வச்சிருப்பார்கள் நேற்று சொல்லும்போது சொன்னேன், ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி, பகவான் ராமன் சொன்ன வாக்கியம், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தது. இந்த வாக்கியத்தை நாம வச்சுக்கல, நேபாள தேசம் அவர்களுடைய அபிஷியல் ஸ்லோகம் இதுதான், ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி. நம்முடைய தேசம் சத்தியமேவ ஜெயதே, உலகத்துல சத்தியம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு தேசம். பொய்தான் வசதி அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏச்சு பழச்சுருந்த காலகட்டத்திலேயே த மோஸ்ட் சிவிலைஸ்ட் ஒரு கம்யூனிட்டின்னா சனாதனமான ஹிந்து தர்மம். மனித வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படின்னு எல்லாரும் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த சமயத்துல அதை வாழ்ந்து காட்டின ஒரு தேசம் நம்முடைய தேசம். பிரிட்டிஷ்காரன் வந்துதான் கெடுத்தான் நம்மள, ஃபுல்லா கெடுக்க முடியல. இன்னைக்கும் இதனுடைய அஸ்திவாரம் பலமாத்தான் இருக்கு. பிரிட்டிஷ்காரை இடிச்சதெல்லாம் மேல இருக்கிற கட்டடம் தான் இந்த அஸ்திவாரத்தை. எத்தனை முகமதியர்கள் வந்தாலும், எத்தனை பிரிட்டிஷ்காரன் வந்தாலும், எத்தனை மதமாற்றங்கள் நிகழ்ந்தாலும் மாறாது, மாற்ற முடியாது, அசைக்க முடியாது அத்தனை பலமுடைய ஒரு அஸ்திவாரம். வேதத்தை அஸ்திவாரமாக கொண்ட ஒரு தேசம், தர்மத்தை அஸ்திவாரமாக கொண்ட ஒரு மதம். அதனாலதான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. என்ன தைரியம் வேணும் தெரியுமா? உலகத்துல எல்லாரும் எக்கானமி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் தான் வாழ்க்கை நடத்தும். இப்ப கிரீஸ்ல எல்லாம் கூட பாக்குறோம், பொருளாதார வீழ்ச்சி அவ்வளவுதான் முடிஞ்சது, கிரேக்கம் நிறைய பேசிட்டு இருக்கா. எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகள் வந்திருக்கு, எத்தனையோ இயற்கை உத்பாதங்கள் வந்திருக்கு, எத்தனையோ ஏகாதிபத்திய ராஜாக்களுடைய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு தேசத்துல. ஆனா இத்தனையும் தாண்டி நம்முடைய தர்மம் சொல்றது தர்மோ ரக்ஷதி ரக்ஷித, தர்மம் தலை காக்கும். தர்மத்தை அஸ்திவாரமா கொண்டு வாழ முடியும் அப்படின்னு ஆதி காலத்திலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பேசக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய தேசம். சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். என்ன தைரியம்! அப்ப இந்த சத்தியத்தையும் இந்த தர்மத்தையும் உள்ளபடி உணர்ந்தால் ஒழிய இந்த ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு ஒரு தேசம் நடக்க முடியாது. ஒரு விஷயத்தினுடைய அஸ்திவாரம் தெரியாம, அதனுடைய மகத்துவம் தெரியாம, அதனுடைய மகிமை தெரியாம, அதனுடைய பெருமை தெரியாம அதை கொண்டாடிந்து 100 கோடி ஜனங்கள் வாழ முடியாது. நீங்க 100 கோடி ஜனங்கள் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே, இதுதான் நம்முடைய தேசத்தினுடைய மிகப்பெரிய பலம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷித, இது சனாதனமான தர்மம்னு தான் சொல்றோம். இது மதம்ன்ற ஒரு பேரே இதுக்கு கிடையாது. பின்னாடி காலகட்டத்துல இத மதம்னு ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுக்கறதுக்காக இந்து மதம் அப்படின்னு கொண்டு வந்துட்டார்களே ஒழிய சனாதன தர்மம், பழமையான தர்மம் இப்படிதான் நம்முடைய அடையாளம். வைதீக சித்தாந்தம், வைதீகமான மதம், வேத மதம், வேதத்தை அடிப்படையாக கொண்டது. இன்னி வரைக்கும் வேதத்தினுடைய காலகட்டத்தை யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல நம்மளை தவிர. ஏன்னா நம்ம மதத்துலதான் வேதம் ஆரம்பிக்கிறது, வேதத்தை அஸ்திவாரமாக கொண்டு எல்லாத்தையும் பேசுறோம். இந்த வேதம் சொல்லாத விஷயம் எதுவும் இல்லை. அது விஞ்ஞானமா இருக்கட்டும், மெய்ஞானமா இருக்கட்டும், ஆய கலைகள் 64 இருக்கட்டும், கலைகள் 64 உலகத்துக்கு சொன்னவர்களே நாம தான். இன்னைக்கு அஸ்ட்ரானமியா இருக்கட்டும், அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், எது வேணா நீங்க பேசுங்க, இது இந்து தர்மம் பேசல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நாஸ்தீகம் வரைக்கும் பேசியிருக்கிற ஒரே தைரியமுடைய முதுகெலும்பு பலமா இருக்கிற ஒரே தேசம் சனாதனமான ஹிந்து தர்மத்தினுடைய பாரத தேசம். இந்த முதுகெலும்பு ரொம்ப பலம். இந்த முதுகெலும்பு ஒரு நாளும் நீ காணதே கிடையாது, ஒரு நாளும் இது வளைஞ்சு கொடுத்ததும் கிடையாது. என்னைக்குமே யோகமா இருக்கட்டும், யாகமா இருக்கட்டும், பாஷையா இருக்கட்டும், உலகத்துல எந்த ஒரு தேசத்துலயும் இத்தனை பாஷை கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கவாள் தெரியும், இந்தியாவில் அப்பா அப்படின்னு. ஏன்னா கேரளாவுக்கு மலையாளத்துல போடணும், ஆந்திராவுக்கு தெலுங்குல போடணும், மகாராஷ்டிராவுக்கு மராட்டியில போடணும், ஊருக்கு ஊர் ஒரு பாஷை, அந்த பாஷைக்கு தகுந்த மாதிரி விஷயத்த சொல்லணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில இருக்கிறவா அட்வர்டைஸிங் பண்றவாளுக்கு தான் இது என்னன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தா சொல்லுங்க, அது எந்த வேணா ப்ராடக்டா இருக்கட்டும், இத்தனை பாஷக்கார ஆளுக்கும் அது அப்பீலிங் ஆகணும், இத்தனை பாஷக்காரர்களும் அதை ஒத்துக்கணும், அப்பதான் அந்த ப்ராடக்ட் சேல் ஆகும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு தேசம்னு பார்த்துக்கோங்க, அத்தனை ஒரு விதமான வெரைட்டி டைவர்சிட்டி, ஆகாரமா இருக்கட்டும் கலாச்சாரமா இருக்கட்டும் பண்டிகைகளா இருக்கட்டும் கொட்டி கிடக்கு. இதுதான் நம்முடைய பாரத தேசம், பக்த தேசம். இந்த தேசத்தினுடைய அஸ்திவாரம் எதுன்னா பக்தி, பக்தர்கள். எங்கேயோ பிறந்த காலடியில பிறந்த சங்கரரை பத்ரி நாராயணனும் கொண்டாடுவார். அவர் எங்க ஊருக்காரர் கிடையாது, அவர் கேரளாக்காரர் அப்படின்னு தள்ளிவிட மாட்டான். எங்கேயோ தமிழ்நாட்டில் பிறந்த ராமானுஜரை வடக்கில் சம்பிரதாயத்துக்கார உக்காந்துட்டு நாங்கள்லாம் ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். எங்கேயோ சைத்தன்ய மகாபிரபு பெங்காலி சைத்தன்ய மகாபிரபு, ஆனா இங்க உக்காந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி மகாமந்திரம் சொல்ற கௌடிய வைஷ்ணவர்கள் இங்கேயும் உண்டு. கர்நாடக தேசம் தான் மத்வ சம்பிரதாயம். ஆனா இன்னைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் ராகவேந்திரரை கொண்டாடிண்டுதான் இருக்கும், உடுப்பி கிருஷ்ணனை கொஞ்சிண்டு தான் இருக்கும். அதெல்லாம் எங்க ஊருக்கு கிடையாது, அவர் எங்க ஊர் கிருஷ்ணன் கிடையாது கிடையாது. பாண்டுரங்கன் மகாராஷ்டிர தேசம், மராட்டிக்காரன் அப்படிதான் சொல்ல, மராட்டிக்காரன் தான் பாண்டுரங்கன். ஆனா இங்கேருந்து எத்தனை பேர் பண்டரிநாதனை பாக்கிறதுக்கு ஓடுறோம், பாண்டுரங்கனை தொட்டுடணும், ராம் கிருஷ்ண ஹரி வாசு தேவ ஹரின்னு ஓடுறோம் அப்படின்னா இதுதான் இந்த தேசம். இங்க குறுக்கு நெடுக்குமா பக்தி தான் இணைச்சு வச்சிருக்கு நம்மள. இந்த பக்தி தான் நம்ம தேசத்தை ஒன்னா காப்பாத்தின்னு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரே அஸ்திவாரம் பக்தி தான். அத்தனை வசதி இந்த தேசம். பனிமலையிலையும் தெய்வம் உண்டு, கடலுக்குள்ளேயும் தெய்வம் உண்டு. மலையா இருந்தாலும் இங்க தெய்வம் தான், மரமா இருந்தாலும் தெய்வம் தான், ஒரு செங்கல்லா இருந்தாலும் தெய்வம் தான். இங்க தெய்வத்துக்கு வந்து இப்படிதான் நியமங்களே கிடையாது. லிங்கத்துக்கு என்ன உருவம் இருக்கு? ஆனா அத்தனை விசேஷமா சயின்ஸ்ல நீங்க ரிசர்ச் பண்ணி சொல்றான், லிங்கத்துல அத்தனை விதமான சயின்டிபிக் தத்துவங்கள் அவா சொல்றான். என்னடா லிங்கத்துக்கு எல்லாம் போய் பூஜை பண்ணுவாளா அப்படின்னு கேட்டு இருந்த காலம் போய் லிங்கம் தி பெஸ்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க எங்கேயோ இருக்கு அமெரிக்கா காரெல்லாம், அவள்லாம் இன்னைக்கும் அசந்து போறா. ஒவ்வொருத்தரும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கா. ஜெர்மனியா இருக்கல, ஜெர்மனில அவ்வளவு ரிசர்ச் நடந்துருக்கு நம்முடைய சான்ஸ்கிரிட் விஷயங்களை வச்சு. அப்ப மிக உயர்ந்ததான கலாச்சாரத்திலையும் பண்பாடுலையும் பக்தியிலையும் மனித வாழ்க்கையை வாழ வேண்டிய முறைகள்லையும் என்னைக்குமே எக்ளாஸ் அப்பார்ட்னு சொல்லுவா தெரியுமா, ஒரு தனித்தன்மையோட எக்ஸ்க்ளூசிவா, ஒரு எல்லாரை விட பல நூறு மடங்கு ஒசரத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். அதனால நான் ஹிந்துன்னு நெஞ்ச நிமிர்ந்து நில்லுங்க, நான் ஹிந்துன்னு பெருமையா சொல்லுங்க, கர்வத்தோட கூட சொல்லலாம். சிலதெல்லாம் சாத்வீக அகங்காரம்னு பேர், எங்க அம்மா போல உண்டா எங்க அப்பா போல உண்டான அகங்காரத்தை சொல்லுவோம், அது ஒரு சாத்வீக அகங்காரம்னு பேர். அந்த மாதிரி நான் ஹிந்து, இதை விட வேற என்ன சாதனை படைச்சிட முடியும் லோகத்துல? 30 கோடி தேவர்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் எதையான ஒரு தெய்வம் புதுசா இருக்கும், நமக்கு ஒன்றும் புரியறதே இல்லை. பல தெய்வங்களுடைய பெயர்களே நமக்கு தெரியாது. 30 கோடி தேவர்கள் பெயர் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது, ரிஷிகளுக்கு மட்டும்தான் தெரியும். 30 கோடி தேவர்கள், நீங்க நெருப்பும் தெய்வம் தான், ஆகாசத்திற்கு சந்திரனும் தெய்வம் தான், அம்மாவாசையும் விசேஷம்தான், பௌர்ணமியும் சிரேஷ்டம்தான், சதுர்த்தியா இருக்கட்டும் அஷ்டமியா இருக்கட்டும் நவமியா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும், இங்க மழை பெஞ்சாலும் விசேஷம்தான், குளிரடிச்சாலும் விசேஷம்தான், அக்னி நட்சத்திரமும் விசேஷம்தான், அக்ஷய திருதியையும் விசேஷம்தான், அர்த்தராத்திரியும் விசேஷம்தான், சந்தியா வேள பிரதோஷமும் விசேஷம்தான், விடியற் காலம்புற பிரம்ம முகூர்த்தமும் சும்மா இருக்க விடாது, 24 மணி நேரமும் இங்க விசேஷம்தான். 8 ஜாம பூஜை நடக்கிறதுன்ற உலகத்துல எங்க நடக்கும்? விடியற் காலம்பு பிரம்ம முகூர்த்தத்துல குருவாயூர் போய் நிர்மாலயத்துக்கு நிக்கிறோன்றோம், அர்த்தராத்திரி 11 மணிக்கு துவாரத்தில் உட்கார்ந்து இருக்கோன்றோம், ஆச்சரியமா அர்த்தராத்திரி 12 மணிக்கு கோவர்ணகிரி பறிக்கிறமான்ற கொற்ற மழையிலையும் அடிக்கிற வெயிலையும் சுருண்டு போகக்கூடிய குளிரிலையும் பக்தியை கொண்டு வாழக்கூடிய ஒரு தேசம் இந்த பாரத தேசம். அதனாலதான் பனிமலையில அழகா கேதார்நாத் பகவானும் உட்கார்ந்துட்டு இருக்கார், பத்ரி நாராயணனும் தவம் பண்ணிட்டு இருக்கான். அத்தனை விசேஷம் பாரத தேசம். இந்த பாரத தேசத்துல கொள்ளக்காரன் கூட திடீர்னு ரிஷியா மாறிடுவான், அப்படி ஒரு தேசம் இது. இந்த தேசத்துல மட்டும் யார் எப்ப பாகவதர்களா மாறுவான்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. ரத்னாகரன்ற கொள்ளக்காரன் வால்மீகி மகரிஷியா மாறினார். உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? ஏதோ ஒரு கொள்ளக்காரன் மாறினா பரவாயில்ல, ஊர் ஊருக்கு கொள்ளக்காரன் மாறியிருக்கான். பெண்பித்தன்லாம் ஒரு பெரிய லெவல்ல கொண்டாட முடியுமான்னா திருமங்கை மன்னன், பில்வமங்கலர், லீலா சுகர், இவெல்லாம் பெண்பித்தர்கள் நமக்கு தெரிஞ்ச சுந்தரமூர்த்தி நாராயணன், எத்தனை பேர் சொன்ன பெண்பித்தர்கள். இத்தனை பிம்பித்தர்களையும் அவ்வளவு அழகா தெய்வ சாநித்தியத்தோட கொண்டாடும்படியான ஒரு தேசம் இந்த தேசம். இந்த தேசத்துல ஒவ்வொரு நாளும் விசேஷம். நேற்று சரத் பூர்ணிமான்னு சொன்னேன், ராசக்கரிடைய கண்ணன் ஆடின நாள். நேற்று கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட நாள். இன்னைக்கு ராமன் சம்பந்தப்பட்ட ஒரு விசேஷ நாள். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். நமக்கு தெரியவே கண்டுபிடிக்கவே முடியாது நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு. இன்னைக்கு வால்மீகி ஜெயந்தி, வால்மீகி ரிஷி பிறந்த நாள். நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஒவ்வொரு நாள் 365 நாள் விசேஷம்தான். நமக்கு இது வடக்குல இருக்க வாழ் தெரியும், வால்மீகி ஜெயந்தி. நம்ம இன்னைக்கு விசேஷமா இருந்தா அவளுக்கு தெரியாது, அப்படியா அப்படின்னு கேட்டுப்பா. நீங்க ஒரு லிஸ்ட் எழுதி கேலண்டர் போட்டு வச்சுக்கோங்களேன், பக்கம் பத்தாது. ஒரே நாள்ல வடக்குல ஒரு விசேஷம் இருக்கும், தெற்குல ஒரு விசேஷம் இருக்கும், மத்திய பிரதேசத்துல ஒரு விசேஷம் இருக்கும், மகாராஷ்டிரா ஒரு விசேஷம் இருக்கும், துவாரகா ஒரு விசேஷம் இருக்கும், பத்ரியில ஒரு விசேஷம் இருக்கும். அக்ஷய திருதியை நம்ம எல்லாம் தங்கம் வாங்க ஓடினா வடக்குல இருக்கவள பத்ரி நாராயணும் கேதார்நாத்தையும் பார்க்கறது ஓடி போயிடுவா. இன்னைக்கு போய் பார்க்கணுமே பத்ரி நாராயணனையும் கேதார்நாத்தையும் பார்க்கணும், அவ ஓடுவா. இங்க இருக்கிறவாள் அக்ஷய திருதியை தங்கம் வாங்கலாம் அப்படின்னு ஓடிட்டு இருந்தா அவளுக்கு தங்கத்தை பத்தி தெரியவே தெரியாது. இதுதான் இந்த தேசம், வால்மீகி மகரிஷி. ரத்னாகரன்ற கொல்லக்காரன் ராமன் வாழ்ந்த காலத்துல சமகாலத்துல வாழ்ந்த ஒரு ரிஷி, நேரடியா ராமனை பார்த்து ராமனோட பேசின ஒரு ரிஷி. ராமனுக்கு அழகா ராமன் வனவாசம் வராது பாருங்க, அந்த வனவாச சமயத்துல ராமனுக்கு விருந்தோம்பல் பண்ண ஒரு ரிஷி வால்மீகி ரிஷி. ராமனை பத்தி ராமச்சரித்திரம் எழுதின ஒரு ரிஷி. அந்த ராமனே அழகா தன் மனைவி கர்ப்பவதியா இருக்கான்னு தெரிஞ்சு மன்னன் எல்லாம் பாவம் சும்மா அவனை போட்டு படுத்தின்னு இருக்கும். இதெல்லாம் ப்ரீ பிளான்ட், எல்லாம் வண்ணானுக்கு சம்பந்தமே இல்லை. வால்மீகி ராமாயணம் எழுதிட்டார், அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சீதா பிராட்டியுடைய பிரசவ சமயத்துல அவர் வீட்டுல இருக்கும்படியா பகவான் அனுப்பி வச்சா. யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல ராமன, யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல பக்தர்களை தவிர. அவ்வளவு விசேஷம் நம்முடையதான தேசம். அந்த வால்மீகி மகரிஷி, வால்மீகம், வல்மீகம்னா புத்து, புத்துலேந்து வந்தார் வால்மீகி. தியானம் பண்ணி தியானம் பண்ணி அவரை சூழ்ந்து புத்து வந்துடுத்து, அதுலேருந்து வந்ததுனால வால்மீகி மகரிஷின்னு பேர். புற்றிலிருந்து வந்த ஒருத்தர், புத்திலேருந்து பாம்பு வரும் தெரியும், நம்ம ஊர்ல புத்திலேருந்து ரிஷியும் வருவர். அப்படிப்பட்ட வால்மீகி ரிஷி, அவர் புத்திலேருந்து வந்ததுனால அவர் பூமி பிராட்டியோட சம்பந்தப்பட்டவர் ஆயிட்டாராம். சீதா மாதாவும் பூமியிலேருந்து வந்தவள், சீதைனா கலப்பை உழுத வழி, அதனால சகோதரன் சகோதரி ஆயிட்டாளாம். பிரசவத்துக்கு தலப்பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு தானே அனுப்பணும், அதானே நியாயம். அம்மா வீடுனா சரியா நேபாளத்துக்கு அனுப்பணும், சீதா மாதா நேபாளி. நேபாளத்துலதான் மிதிலாபுரி இன்னைக்கும் இருக்கு, ஜனக குமாரி ஜானகி. அழகா நேபாளம்தான் ஜனக மகாராஜாவுடைய ராஜ்யம், அதான் இன்னைக்கும் அங்க இந்து சாம்ராஜ்யம் தெரியுமாவா சொல்றா. தாயா வாழ்ந்த இடத்தினாலேயே ஒரு பலம் இருக்கத்தான் செய்யறது. அங்க போகலையாம் பகவான், இங்க அனுப்பி வச்சு விட்டானா ஜோரா. ஏண்டானா வனவாசத்துக்கு பொண்ணை அழிச்சுட்டு போனியேன்னு ஜனகர் கோச்சுட்டாருனா என்ன பண்றதுன்னு பயந்து போய் வால்மீகி மகரிஷி ஆசிரமத்துக்கு அனுப்பிட்டார். வால்மீகி மகரிஷியும் ஜோரா தாயார வச்சுண்டு முதல் முதல்ல ராமாயணம் கேட்டதே தாயார் தான். சிறை சென்றவள் ஏற்றம் அப்படின்னு சொல்லு. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, திருக்கோளூர் தென்பிள்ளை ரகசியம். நம்ம நெல்லை சங்கீத சபாலேயே சொல்லியிருக்கோம், என்ஜிஓ காலனியில எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அழகா ஆச்சரியமான வாக்கியம், நாலாவது வாக்கியம், தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே அப்படின்னு. தசமுகனை ஜெயிச்சுட்டாலாம் அந்த சீதா மாதா, அத்தமா அதி விசேஷமா. அந்த தசமுகனை செற்ற பிராட்டி அழகா ராமாயணம் கேட்டு, அவ கர்ப்பத்துல குழந்தைகள் ட்வின்ஸ் இருக்கா, கர்ப்பத்திலேயே ராமாயணம் கேட்ட குழந்தைகள் லவகுசா. அவளுக்கு பேர் வச்சதும் வால்மீகி மகரிஷி, அவர்களுக்கு அக்ஷராபியாசம் பண்ணி வச்சதும் வால்மீகி மகரிஷி. ஏன்னா தாய் மாமனுக்கு தனி மரியாதை உண்டு இல்லையா, வால்மீகி மகரிஷி எல்லாம் பண்ணி வச்சு அக்ஷராபியாசம் பண்ணி வச்சு அவளுக்கு ராமாயணத்தை சொல்லிக் கொடுத்து லோகம் முழுக்க பிரகடனம் படுத்துங்கோடா பசங்களான்னு அனுப்பி வச்சார். அப்பேற்பட்ட வால்மீகி மகரிஷி அவதரித்த நன்னாள் இன்னைக்கு வால்மீகி ஜெயந்தி. ஜெய் போலோ வால்மீகி மகரிஷி ஜெய். விஜயதசமி என்னைக்குதான் ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய அவதார தினம். நிறைய நீங்க எந்த பக்கம் எதை தொட்டாலும் யாரா ஒரு மகாத்மாக்கள் அவதாரம் பண்ண ஒரு நாள் நிச்சயமா உண்டு. 365 நாளும் பக்தர்களுடைய அவதாரம் நடந்த ஒரு தேசம் நடந்திருக்கிற ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். அவ்வளவு அழகு அந்த ராமாயணம் சொல்லப்பட்டதுதான் அயோத்தியா யூபி உத்தரப்பிரதேசத்தெல்லாம். அது யூபியோட பாக்கியம். ராமனும் அங்கதான், சிச்சாவயனும் அங்கதான், யூபியில தான் பிருந்தாவனம், யூபியில தான் அயோத்தியா. அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் இல்லையா? ராமனும் எங்க ஊருப்பா, கிருஷ்ணனும் எங்க ஊருப்பா, அவன்லாம் யூபி காரம்பான்னு சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லையா, இவர் எங்க ஊருக்காரர், நாங்கெல்லாம் நெல்லைக்காரா, தாமரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்தவா. அந்த மாதிரி யூபி காரால கேட்டா ராமன் எங்க ஊராள், அமாரா ராம் அப்படின்னு. கிருஷ்ணா ஓபி அமாராஹே, அவனும் எங்க ஆளுதான், சக்கரவர்த்தி திருமகனும் அவ ஆளு தான், யூபி காரன் தைரியமா சொல்லலாம், பையாமான்னு சொல்லுவோம். அப்படி மாவா அந்த மாநில மாநிலமா பிரிச்சு பார்த்தோம்னா அத்தியாச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, ராமனும் அதே இடத்துல அவதாரம், கிருஷ்ணனும் அதே இடத்துல அவதாரம் யூபி. அத்தனை லீலைகள், இதுதானே விசேஷம். இந்த தேசம் எந்த பக்கம் தொட்டாலும் ஆழ்வார்கள் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான், வேற பக்கத்துல வரவே முடியாதோன்னு யாரும் போட்டிக்கே கிடையாது. ஆழ்வார்கள்லாம் எங்க ஊர் தான்ப்பா, எங்க எல்லையை தாண்டி ஆழ்வார்கள் யாரும் கிடையாது. நாயன்மார்கள் எல்லாரும் இங்கதான் ஆல்மோஸ்ட் வந்துடுறோம். எத்தனை பேர் பாருங்க, அறுவடை வீடு அப்படின்னா தமிழ்நாடு தான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல கிடையாது. இதுக்கப்புறம் ஆனா தனியா அவாவா கோவில் கட்டிருக்காள் ஒழிய, புராணப்படி அறுபடை வீடு அப்படின்னா நம்முடைய தமிழகம். இன்னூண்டு இடம் தான் இங்கே இந்த அத்தியாச்சரியமாக. அப்ப அவ்வளவு உயர்ந்ததான ஒரு தேசம் நம்முடைய தேசம். இங்க எங்க தொட்டாலும் சித்திக்கும், எங்க தொட்டாலும் பக்தி தான் இந்த தேசத்தினுடைய பெரிய மகத்துவம். எத்தனை நூறு வருஷங்கள் ஆனாலும் இந்த தேசத்தினுடைய பக்தி மட்டும் குறைஞ்சதே கிடையாது. சக்தி அவ்வளவு சிரேஷ்டம் நம்முடைய தேசம். முழுக்க சொல்ல முடியாது, இருக்கிறது நாலு நாள், அது ஒரு நாள் ஆயிடுத்து. அதுல சோட்டா சார்தாம்னு சொல்லும்படியான யமுனோத்ரி, கங்கோத்ரி, பத்ரிகாசிரமம், கேதார்நாத், இது நாள் அனுபவிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடுத்து. இமயமலையில சுத்தி உத்தரகண்ட் மாநிலத்தை சுத்துறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்ப நான் ஒவ்வொரு மாநிலமாக சொல்லிட்டு வந்தேன்னா எனக்கு எத்தனை நாள் வேணும் நீங்க தான் முடிவு பண்ணு. அவ்வளவு கொட்டி கிடக்கு, அள்ள அள்ள குறையாதபடி நீங்காத செல்வம் நிறைந்து. என்ன இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன இல்லை, கொட்டி கிடக்கு. எதை தொட்டாலும் பக்தி தான், விசேஷம் தான், பிரதட்சிணமா வரும். அப்படி வடக்கலேன்னு அப்படி கீழே இறங்கினா பிரதட்சிணமா அப்படி வந்தோம் அப்படின்னா வெங்காளம் வரும். பெங்காலிஸ் நிஜமாவே பாரத தேசத்தினுடைய தலையெழுத்தை மாத்திர நிறைய பேர் பெங்காலிஸ் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தா, இங்க பாண்டிச்சேரியில வந்த அன்னை அரவிந்தர், அரவிந்தர் பெங்காலி தான், ரவீந்திரநாத் தாகூர். இன்னைக்கு ஜனகணமன சொல்லிட்டு இருக்கோம்னா ஒரு பெங்காலி எழுதின பாட்டு தான். இன்னி வரைக்கும் 100 கோடி ஜனங்களும் எழுந்து நின்று இப்ப பாட முடிய பாடினா நிக்கணும் எல்லாரும். தேசிய கீதம் கொடுத்தது ஒரு பெங்காலி தான். கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கொடுத்ததும் வங்காள தேசம் தான். பிரிட்டிஷ்கார இருந்த காலத்திலேயே பிரிட்டிஷருடைய இடத்துக்கு போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்ன விவேகானந்தரை கொடுத்ததும் வங்காள தேசம் தான். வசதி எப்படி தொட்டாலும் மகாத்மாக்கள் தேசபக்தர்கள் வாழ்ந்திருக்கிற ஒரு தேசம் நம்முடைய தேசம். அவ்வளவு அழகு கல்கட்டா காளி முதற்கொண்டு எவ்வளவு விசேஷம். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், தொட்டு தொட்டு போவோம், கரெக்டா இந்தியாவோட கிழக்கு அப்படி போய் நின்னோம் அப்படின்னா ஜெய் போலோ பூரி ஜெகநாத மூர்த்திக்கு ஜெய் ஜெகநாதன். சார்தாம் அப்படின்னு சொல்லுவோம், பத்ரி பூரி இந்த பக்கம் சிங்கேரி, அதுக்கப்புறம் துவாரகா, இந்த நாலு தான் ஆதிசங்கர் பகவத்பாதர் பாரத தேசத்தினுடைய 4 எல்லையா தீர்மானம் பண்ணி அவ்வளவு அழகா இந்த 4 இடங்களை தான் அவர் மடம் ஸ்தாபிச்சார் அப்படின்னு காண கிடைக்கிற. சார்தாம் அப்படின்னாலே பத்ரி பூரி ராமேஸ்வரம் துவாரகா. ரொம்ப அழகா பெரியவா சொல்லுவா, பத்ரியில போனோம்னா அவ சொல்லுவா, பகவான் பத்ரியில தியானம் பண்றதுக்காக இருக்காராம். இப்ப சாப்பாடு எங்கடா போறாருன்னா பூரிக்கு போறாரோ, சாப்பாடுன்னா ஜெகநாத் புரி தான். ஆச்சரியமானவன் ஜெகநாதன், அதாவது பத்ரி 6 மாசம் கோவில் மூடியே இருக்கும், 6 மாசம் மட்டும்தான் கோவில் திறந்திருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இது இன்னொரு விதம், இந்த தேசத்தினுடைய 4 மூலைகள், 4 மூலைகள் ரஃபா சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தா ஒவ்வொரு விதமான சம்பிரதாயம், சம்பந்தமே இல்லை. இந்த மாதிரி அங்க உண்டு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பூரி ஜெகநாதனுடைய சம்பிரதாயமே தனி. சாப்பிடறதுக்காக ஒரு சாமி உண்டுன்னா நம்ம சாமி தான், ஜெகநாதன் தான். அன்னதான பிரபு அப்படின்னு வார்த்தையை சொன்னம்னா ஜெகநாதன், ஆச்சரியமானவன் ஜெகநாதன், ஜெகத்துக்கே நாதன். அதுதான் அழகு. காசிக்கு போனா சிவபெருமானுக்கு விஸ்வநாதன் பேரு, பூரிக்கு வந்தா கிருஷ்ணனுக்கு ஜெகநாதன் பேரு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஜெகநாதனுக்கும் விஸ்வநாதனுக்கும் வித்தியாசமே இல்லை, அர்த்தத்துல வித்தியாசமே கிடையாது. அங்க போனா விஸ்வநாத் அப்படின்னு எடுப்போம், இங்க வந்தா ஜெகநாதன், ஜெகத்துக்கே நாதன். ஆச்சரியமான ரொம்ப விசேஷமானவன் மரப்பிரபு. பத்ரியில போனோம்னா பகவான் சாலக்ராம மூர்த்தி, சாலக்ராமத்தினாலே ஆன மூர்த்தி, சாலக்ராம கல்லினால். பூரியில மரத்தினால ஆன மூர்த்தி பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்றாரோன்னு பூந்தான். அமரப்பிரபுன்னு அவருக்கு சொல்ல தெரியல சம்ஸ்கிருதத்துல. பத்மநாபோ மரப்பிரபுன்னு தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜபிக்கிற. பத்மநாபோ மரப்பிரபுன்னு வாசம்னா பயப்படவே வேண்டாம், ஜெகநாதனை சொல்றோம்னு ஜெகநாதனே ஏற்றுவான். மரத்தினால ஆன மூர்த்தி கருங்குளம், மரத்தினால மூர்த்தி சீனிவாசன் தானே. அங்கேயும் மரம் தான், இங்கேயும் மரம் தான். நம்மளெல்லாம் யாராவது உங்களெல்லாம் மரம் அண்டன்னு கவலைப்படாதீங்கோ, ஜெகநாதன் இருக்கிற மரம் கருங்குளம் மரம் மரமண்ட அப்படின்னு வச்சுக்கோ பரவாயில்ல. நம்ம எத்பாவம் தத் பவதி அவ்வளவுதானே, எத்பாவம் தத் பவதி. இதுக்கெல்லாம் மரமண்டைன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து வருத்தப்பட்டு சண்டை போட்டு அதை மனசுக்குள்ள வச்சுட்டு 20 வருஷம் ரீவைன் பண்ணி பார்த்து அன்னைக்கு நான் பார்த்து மரமண்டைன்னு சொல்லிட்டான். உடனே அந்த மரமண்டைன்னு ஆஹா, உடனே ஜெகநாதுக்கு போக சொல்றா, ஜெகநாதன் கூப்பிடுறான் ஓடி போயிடுது. எத்பாவம் தத் பவதி. இந்த எமோஷனல் இடியட்ஸா இருக்கப்படாது. யாராவது ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷா ஒரு திட்டி திட்டி அதுவே மனசுல ஏற்றிண்டு அதை 20 வருஷம் வச்சுட்டு எங்க மாமியார் நான் அப்படி சொல்லிட்டான், மாமனார் எப்படி நடத்திட்டா, அவளே போய் சேர்ந்துருப்போம். நமக்கே போகிற வயசு ஆயிடுச்சு, இதுல வேற இதை வேற பத்திரமா பிடிச்சி வச்சுட்டு என்னத்துக்கு அவசியம் இருக்கு? சந்தோஷமான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றன்று அன்றே மறப்பது நன்று. என்ன அழகா நம்ம பெரியவா பேசியிருக்கா, ஹியூமன் மைண்டை பத்தி கிளீனா தெரிஞ்சவா நம்முடைய பெரியவா. என்னெல்லாம் பண்ணும் என்னெல்லாம் பாடாப்படுத்தும் தெரிஞ்சு சொல்லியிருக்கா. நன்றன்று அன்றே அன்றே நம்மளோட 20 வருஷம் ரீவைன் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய பாவம் பாத்துக்கோங்க. அப்ப உங்களுடைய துக்கம்ன்றது அடுத்தவா கொடுத்து வரல, அது நடந்தது ஒரு நாள் ஏதோ ஒரு சம்பவத்துல, இல்லடி ஒரு சில வருஷங்கள். நம்ம 50,000 வருஷமா இருக்க போறோம், தசரத சக்கரவர்த்தி மாதிரி 60,000 வருஷங்களா இருக்க போறோம், ஒண்ணும் கிடையாது. இருக்க போறது 100 கேரண்டி கிடையாது. வேத நூல் பிராயம் 100, மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். சத்சங்கம் வரைக்கும் தூக்கம் வருது, உபன்யாசம் ஏதோ பண்றவா தூங்காம முடிச்சுட்டு இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு பாக்கியம், எங்களுக்கும் பாக்கியம். ரெடி சத்சங்கத்துக்கு நல்லா சுகமா நித்ராதேவி அப்படி ஒரு ஆளுங்கிடும். நிறைய பேர் சொல்லுவா, குருஜி உங்க சத்சங்கம் வாட்ஸ்அப்ல போட நான் கேட்டு தூங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அது வரமா சாபமான்னு எனக்கு தெரியுது. அவன் சத்சங்கம் போடுவேன் கேட்டுட்டு அப்படியே தூங்கி போயிடுவேன் அப்படின்னா, அவர் தூங்குற மாதிரி கதை சொல்றேன்னு அர்த்தமா? இப்படி கதை வந்து அப்படி இருக்கா, ஒண்ணு புரிய மாட்டேங்க, நமக்கு அர்த்தம் விளங்க மாட்டேங்கிற. தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க. பகவத் விஷயம் இதை தியானம் பண்றதுக்கு நமக்கு நேரம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கணும், பல் தேய்க்கணும், உடம்ப குளிப்பாக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், ஆகாரம் சாப்பிடணும், மலமூத்திர விசர்ஜனம், இதுலயே ஓடிட்டு நேரம். பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானின் ஏழையாயின்னு இருக்கும். மனுஷ ஜென்மா அடைஞ்சு கிடைப்பதற்கு அரியதான மனுஷ ஜென்மா, துர்லபம் மானுஷம் ஜென்ம, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுல போய் என்னத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கின்ற தேசத்துல, அற்புதமான நல்ல விஷயங்கள். அத நினைக்கணுமா? அதை விட்டுட்டு எனக்கு காத்தாலும் மூடே சரியில்லை. அவ என்ன திட்டான், திட்டிட்டு போட்டனே. அதே தேசத்துலதான் பகவான் கீதையை சொல்லியிருக்கான், ராமன் எல்லாம் சொல்லியிருக்கான், ஆழ்வார்கள் சொல்லியிருக்கான், நாயன்மார்கள் பாடியிருக்கா, அதெல்லாம் நினைக்கலாமோ. இவெல்லாம் மோஸ்ட் சீனியர், இவெல்லாம் நல்லது மட்டும் சொல்லக்கூடியவா. அவா சொல்றது தியானம் பண்ணுங்கன்னு தான் பிரபந்தம் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அது ஏதோ கிளாஸ் போயிட்டு வர்றதோட சரி, எனக்கும் பிரபந்தம் தெரியும் சொல்றதோட சரி, 4000 பாடம் ஆயிடுதுன்னு சொல்றதோட சரி, ஹிருதயத்துல உள்ள இறங்கணும். நான் குற்றம் சொல்ல நினைக்க வேண்டாம், பிராக்டிக்கலா வரணும், அதுக்கு சொல்ல வரணும். நீங்க பிரபந்தம் வாசிக்கணும்னா பிரபந்தம் காணாம போயிட போறதா, நீங்க ராமாயணம் பாராயணம் பண்ணா ராமாயணம் இல்லாம போயிட போறதா? ஒன்னும் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கத்தான் போறது. நீங்க பூஜையே பண்ணாலும் தெய்வம் இருக்கதான் போறது. நீங்க கண்டுக்கவே இல்லைனாலும் சுவாமி பாடி சௌக்கியமா தான் இருக்க போற, சந்தேகமே கிடையாது. எல்லாம் எதுக்குன்னா நாம உத்தாரணமாகறதுக்காகத்தான். எதுக்கு இத்தனைக்குன்னா எப்பெல்லாம் துக்கம் வருதோ அப்பெல்லாம் இந்த பகவத் விஷயங்களை நினைச்சுக்கணும். அசபோடணும் மாடு மாதிரி. நீங்க ரெண்டு மணி நேரம் கேட்டோம்னா அது 20 வருஷம் நினைச்சுக்கணும். இது 20 வருஷம் நினைச்சுக்கா நியாயம். அன்னைக்கு நல்ல சங்கீத சபால உட்காந்தேன், விஷயம் கேட்டேன், பக்த தேசம் கேட்டேன், பாரத விஷயம் கேட்டேன். இதே மாதிரி எத்தனை பெரியவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணபிரேமி அண்ணாலாம் வந்து எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கா. அதை நினைக்கணுமா, ஒண்ணுமே இல்லாத அல்ப மனுஷன் 4 திட்டு இருக்கா உங்களுக்கு, 5 இருக்கான்னு கேட்டதை இவ்வளவு வருஷம் நினைச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு விஷயம். அப்ப எது தேவையில்லையோ தள்ளி விட்டுறணும், எது சாரமோ அது கிரகிக்கணும். அதுக்குதான் நாம வாழணும். அதுதான் மனுஷ ஜென்மா வசக்தி அப்படின்னு சொல்றோம். ஜெகந்நாதன் அற்புதமானவன், அத்தியாச்சரியமானவன், அதி விசேஷமானவன். ஜெகந்நாதன் இருக்கிறது கூறியில கிழக்கு அப்படி அந்த எல்லையில. ஆனா இதுக்கு அஸ்திவாரம் எங்க அப்படின்னா அந்த பக்கம் துவாரக பக்கத்துல வருது. மோக்ஷத்வாரகான்னு உண்டு, பஞ்சத்வாரகா உண்டு, மூலத்வாரகா, பேட்டுத்வாரகா, துவாரகா, நாத்தத்வாரகா அப்படிலாம் சொல்லுவாங்க. மோக்ஷத்வாரகான்னு உண்டு. கிருஷ்ணன் மோட்சம் அடைஞ்ச, எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறவன் மோட்சம் அடைஞ்ச இடம் மோக்ஷத்வாரகா அப்படின்னு பேர். பகவான் 125 வருஷம் இருந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. கிருஷ்ணன் தன் சரீரத்தோட இந்த பூமியில எல்லார் கண்களுக்கும் பவிக்கும்படியா இருந்தது 125 வருஷ காலம். எப்படான்னா ஒரு 5100 வருஷத்துக்கு முன்னாடி, இவ்வளவுதான், ஒரு 50 நூற்றாண்டுகளுக்கு முன், அவ்வளவுதான், ஒரு 50 செஞ்சுரிக்கு முன்னாடி இதே பூமியில கிருஷ்ணன் அழகா பாண்டவர் தூதனா தூது போயிருக்கான், பார்த்த சாரதியா சாரத்தியம் பண்ணிருக்கான், கோகுலத்துல வெண்ண திருடி இருக்கான். இன்னைக்கு யசோதா கட்டி போட்ட உரல் பத்ரமா கோகுலத்துல இருக்கு. இன்னைக்கும் கண்ணனுக்கு எந்த மாட்டு தொழிலத்துல பெயர் வச்சாலோ அந்த இடம் இருக்கு. இன்னைக்கும் கோகுலத்துல எந்த வீட்டுல கண்ணன் வளர்ந்தானோ, எந்த தூண்ல கண்ணன் வெண்ணையெல்லாம் தடவினானோ அந்த தூண்ல இன்னைக்கும் குணுங்கு நாரி நாத்தம் அடிச்சுட்டுதான் இருக்கு. வெண்ண நாத்தம் அடிக்கிறது எல்லாம் ஒரு 50 நூற்றாண்டுகளுக்கு முன், அவ்வளவுதான். கிருஷ்ணன் விளையாடி இருக்கான். அவன் 125 வருஷம் வாழ்ந்துட்டு கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணி அழகா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்க ஒரு வேடவன் பகவானுடைய திருவடிய பார்த்து ஏதோ மிருகம்னு நினைச்சுட்டான். அந்த திருவடி எப்படி மிருகமா தெரிஞ்சிருந்தா தெரியல, இதான் மாயின்னு பேர். தெய்வி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்தையா, என்னுடைய மாயை தாண்டுவதற்கரியதுன்றான் பகவான். மாயை அப்படின்னா கேவலம் அர்த்தம் இல்ல, பகவானுடைய தெய்வீகமான சக்தி. நம்மள ஒண்ணுமே புரியாம அப்படி பிரமிக்க வைக்கிறது இல்லையா, பிரமிக்க வைக்கக்கூடிய சக்தி மாயை. நம்மள அழகா சூரியன் டெய்லி கரெக்டா 6 மணிக்கு யாருதான் சொல்லி கொடுக்கறா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாரும் போடலாம், கரெக்டா 6 மணிக்கு ஒரு வந்துட்டுதான் இருக்க, நம்ம எழுந்துக்கிறோமோ இல்ல அடுத்த விஷயம். காபி ஆயிடுதுன்னா சந்திரன் அழகா உதிக்கிறது எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு. நம்ம தூங்குறோமோ புலம்புறோமோ இருட்டு வந்துட்டுதான் இருக்கு. கடல் என்னமோ அது பாட்டுக்கு இருக்கதான் உப்பு கறிக்கிறது. இத்தனை வருஷம் ஆனாலும் கடல் தண்ணி என்ன வேணா மாறுதா, கடல் தண்ணி உப்பு கறிக்கிறது கொஞ்சம் மாறப்படாதா. நம்ம சொல்றோம் மழை மாறி போயிடுது, வெயில் ஜாஸ்தி ஆயிடுது, குளோபல் வார்மிங் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏதானும் வந்து கடல் தண்ணி எல்லாம் திட்டிக்கிற மாதிரி ஆப்படா, அது நல்லா உப்பு கறிக்க கறிக்க சௌக்கியமா இருக்கு. எந்த ஊர்ல போய் உப்பு குடிச்சாலும் உப்பு கறிக்கிறது. நீ ஃபாரின்ல போய் உப்பு தண்ணி கடல் தண்ணி குடிச்சாலும் உப்பு தண்ணி தான், எங்க வேணா போங்க உப்பு தண்ணி தான். ஒரு பக்கம் நல்ல வறண்ட பாலைவனம், இன்னொரு பக்கம் பனி பொழியும்படியான அண்டார்டிகா, எதுக்குமே நிக்காத காற்று, யாராலையும் அடக்க முடியாத காற்று. இத்தனை விஷயங்களை தனி ஒருவனா நின்று நடத்தின்னு இருக்கான். தனி ஒருவன், வேற யாரும் கிடையாது, வேற யாரும் சகாயம்லாம் கிடையாது. தேவர்கள் இவாளெல்லாம் சும்மா போனா போற அவளுக்கு ஒரு வேலை கொடுக்கறமே அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதான். இந்த கல்ஃப் கண்ட்ரில எல்லாம் போனோம்னா சும்மா இருக்கப்படாதுன்றதுக்காக அவள் சொந்தக்காரெல்லாம் ஏதோ ஒரு வேலையை கொடுத்து பொசிஷனை கொடுத்து இப்படி உட்கார வச்சிருப்பான். இந்த கல்ஃப்ல எல்லாம் ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அங்க இருக்கிற யாராவது ஒரு பிரஜை அதுல ஷேர் ஹோல்டரா இருக்கணும். அவனுக்கு ஒன்றும் விவரமே தெரியாது, ஆனாலும் ஒரு ரூலுக்காக அவன் வச்சிருப்பான். அந்த மாதிரிதான் பகவான் இந்த தேவர்கள் எல்லாம் அப்படி வச்சிருந்து, இவா இருந்தாலும் இல்லைனாலும் இதெல்லாம் நடக்கத்தான் போறது. அவளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான் பகவான். அவ்வளவழகா இத்தனையும் பண்ற பகவான் தன்னுடைய மாயையினாலே தன்னுடைய பாதத்தை மிருகம் மாதிரி காட்ட அவன் அம்பு அடிச்சுட்டான். அந்த அடிச்ச அம்பு காலிலேருந்து ரத்தம் வர்றது, ஓடி வந்து பார்த்துட்டு கதறான். இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனா என்னமோ பண்ண, அந்த மோக்ஷத்வாரகா போனோம்னா பகவான் காலில் அந்த அடிபட்டு ரத்தம் வர்றதும் பகவான் முகம் பிரசன்னமா பார்க்கறதும் இதுல கூட பிரசன்னமா அப்படின்னு இருக்கு. அந்த வெறிதேகருள் நிர்ஹேதுக கிருப்பைன்னு சொல்லுவான். ஒரு காரணமே கிடையாது, பகவான் நமக்கு கிருபை பண்றதுக்கு ஒரு காரணமே கிடையாது. நம்ம எவ்வளவோ பேருக்கு ஒத்தாசை பண்றோம், காரணம் இல்லாம ஒத்தாசை பண்றோம் சொல்லுங்க பாக்கலாம். ஏதோ ஒரு காரணம் வேண்டி இருக்கு, நிச்சயமா காரணம் வேண்டி இருக்கு. பிள்ளை 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 குட்டிகளை காப்பாத்துறோம்னா பெத்துட்டேன் கடமை காப்பாத்துறேன், இப்படி ஒரு ஒரு பந்தம் ஒட்டின் இருக்கு. பகவானுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனாலும் நிர்ஹேதுக கிருபை பண்ணிட்டு இருக்கான். கபர்னா அந்த வேடுவன் அச்சோ இப்படி ஆயிடுதே பிரபோ அப்படின்றான். பகவான் சொன்ன ஒன்னும் கவலைப்படாதேன்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணான். அந்த வம்சத்துல வந்தவர்கள் தான் அழகா ஒரு நீல மாதவனை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தான். சில இடங்கள்ல அது கிருஷ்ணனுடைய அஸ்தி அப்படின்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிறது. ஆனா பகவான் சரீரத்தோட வைகுந்தம் போனான் அப்படின்னு பாக்கிறோம். ஆனா சில இடங்கள்ல பகவான் ஒரு சக்தி அவன்கிட்ட கொடுத்தான், தன்னுடைய ஞாபகார்த்தமா அவனுடைய வம்சத்தாருக்கு அஸ்தி அப்படின்னு சில இடங்கள்ல சொல்றான், அதை கொடுத்துட்டான். அது அழகா ஜோரா ஆனந்தமா இந்த பக்கம் வந்துடுத்து ஒரு ஆதிவாசி கூட்டம் ஆனந்தமா அதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கு. ரகசியமா அந்த ஆதிவாசி கூட்டத்துல யார் தலைவனோ அவன் மட்டும் ரகசியமா போய் டெய்லி காட்டுப்பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணி காட்டு பழங்களை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு வந்துடுவான். ஒரு குகைக்குள்ள வச்சுன்னு கண்ணப்பண்ணாயனார்லாம் பூஜை பண்ணார் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி யாருக்கும் அந்த ஆதிவாசி கூட்டத்தினுடைய தலைவன் மட்டும்தான் போக முடியும், பூஜை பண்ண முடியும். அவன் மனைவி குழந்தைகளை கூட அழிச்சிட்டு போக முடியும். டெய்லி பூஜை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் ஆச்சரியமா. அதே சந்தர்ப்பத்துல உத்கலம்னு சொல்லுவா, இந்த ஜனகணமனல பார்த்தா உத்கல கங்கான்னு ஒரு இல்லையா, அந்த இடம் ஒரிசா, உத்கல தேசம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரிசா நீலாச்சலம் அப்படின்னு சொல்றது. உத்கல தேசத்தை இந்திரத்யும்னன்ற ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு திடீர்னு தோணிட்டு அழகான ஒரு கோவில் கட்டணம் அப்படின்னு தோணிடுச்சு. கடகடகடன் கோவில் கட்ட ஆரம்பிச்சுட்டான். எந்த மூர்த்தி எந்த ஆகமும் ஒன்னும் டிசைட் பண்ணல. ஏன்னா எந்த மூர்த்தின்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி ஆகம விதி உண்டு. சயின்ஸ், பியூர் சயின்ஸ். இந்த மாதிரி அளவுல கோவில் கட்டணும், இந்த மாதிரி பீடம் இருக்கணும், பர்ஃபெக்ட் சயின்ஸ் அது. பிரமிச்சேர் தான் நம்முடைய கோபுரங்கள் எல்லாமே. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் ஜோரா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சாஸ்திரம் ரொம்ப அழகான ஒரு சயின்ஸ் அது. பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ரொம்ப அழகா சயின்ஸ இதை விட துல்லியமா யாரும் சொல்ல முடியாது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம மூதாதர்கள் எல்லாம் பெருசா ஒண்ணு இன்ஜினியரிங் தெரியாதுன்னு. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில போய் பார்த்தா தெரியும் இன்ஜினியரிங்கா என்ன. இதை விட அழகா ஒரு கட்டடம் 1000 வருஷமா நிக்க முடியுமா? நம்ம ஆளுங்க எல்லாம் கட்டும் பொழுதே கிராக் விடுறது, அது போகும்போதே பயமா இருக்கு. இத்தனை வருஷம் ஆயாச்சு ஜம்முன்னு நிக்கிறது தஞ்சை பெரிய கோவில். எப்படி கட்டினான்னு நினைச்சா ஒரு இன்னைக்கு பார்த்தா கிரேன் இருக்குன்றோம், டவர் கிரேன், 1008 இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாத காலகட்டம் இவாதான் சொல்லிட்டு இருக்கா. ஒண்ணுமே இல்லாம எப்படி கட்ட முடியும் யோசனை பண்ணி பாருங்க. சாணக்கியோட அர்த்த சாஸ்திரம் வாசம்னா பர்ஜன்ய யந்திரம்னு ஒண்ணு காண கிடைக்கிறது. பர்ஜன்ய யந்திரம் அது பேரு. நீ யாருக்கும் சொன்னா புரியாது. எக்ஸாக்டா ஃபயர் இன்ஜின். பர்ஜன்யம்னா மழை. எங்கேயாவது தீ பிடிச்சதுன்னா அந்த யந்திரத்தை எடுத்துட்டு போவோம், அதுல இருந்து ஜலத்தை பீச்சி அடிப்பா, தன் நீ நெருப்பு அணைப்பார்கள். சோ அந்த காலத்திலேயே பர்ஜன்ய யந்திரம் அப்படின்லாம் உண்டு. மகாபாரதத்துல பார்த்தோம்னா இந்த வியூகம் எல்லாம் அமைப்பா, சக்கர வியூகம், பத்ம வியூகம். மிலிட்ரியில இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா தி பெஸ்ட் வியூகம் எல்லாமே ஃபார்ம் பண்ணது மகாபாரத யுத்தத்துலதான். இந்த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட், வேர்ல்டு வார் செகண்ட்லாம் சொல்லணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உலகத்தினுடைய இதுவரைக்கும் யாருமே பார்க்காத பெரிய யுத்தம் எதுன்னா மகாபாரத யுத்தம். கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் யுத்தம் பண்ண, 40 லட்சம் பேர். யோசனை பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்கும். எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் மகாபாரத யுத்தம் முதற்கொண்டு எல்லாம். ஆச்சரியமா அவன் ஒரு கோவில் கட்டான் இந்திரத்யும்னன். எல்லாரும் திரும்பி திரும்பி கேட்கிறான், கோவில்லாம் நன்னா தான் இருக்கு, கடற்கரை ஓரத்துல மக்களமா இருக்கு. இன்னைக்கு பூரி ஜெகநாதன் கோவில் பார்த்தோம்னா ஜம்முன்னு நிற்கும். கோவில்லாம் நன்னா இருக்கு, மூர்த்தியா ராஜா சொன்னு தெரியல. அது பகவத் சங்கல்பம். நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடையாது நம்ம இடத்துல. தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா ஞானி ஆயிடுவோம், இல்லாட்டி அகம்பாவி ஆயிடும், ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஆயிடும். ஞானி ஆனா அதை பத்தி வாயை திறந்து பேசவே மாட்டோம். நம்ம ஆழ்வாரெல்லாம் வாயை திறந்து பேசவே இல்லை. 16 வருஷம் ஜம்முன்னு புளிய மர புந்துல உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படின்ற. அப்ப சில விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கிறது தான் ருச்சி. இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தைகள் ஆனா பெண்ணாலாம் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. நம்ம ஊர்ல சொல்றதுல வச்சுக்கோங்க, ஆனா கடைசி வரைக்கும் தெரியாத வரைக்கும் ஒரு திருந்து இருக்கத்தான் செய்யறது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா அந்த காலத்துல அழகா மூச்சு காலத்து வரத வச்சே கண்டுபிடிச்சிருவா, வயிறு கீழே இறங்கிடுதுனா பெண் குழந்தைன்னு ரொம்ப அழகா இருக்கா, சத்தியமா பெண் குழந்தைன்னுடுவா. பெண் குழந்தை கர்ப்பத்திலிருந்து அம்மா அழகா இருப்பா, ஆண் குழந்தை பார்க்கறது கொஞ்சம் கோரமா தான் இருப்பா. அதனால அழகு அப்படின்னா பெண்கள் தான். ஆனா அதையும் மீறின ஒருத்தன் உண்டு, அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம். தேவைக்கு அவ்வளவு அழகா இருந்தாலும், ஏன்னா உலகத்திலேயே புவன சுந்தரன், சுந்தர பரிபூர்ண நம்பி, இதெல்லாம் ரொம்ப அழகு. நம்முடைய மூதாதர்கள் சொன்ன விஷயங்கள் ஒண்ணு கூட தப்பே ஆனதில்லை. அவன் சொன்னா எனக்கு தெரியாது, பகவான் கொண்டு வந்து கொடுப்பான், பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு. அப்ப ஒரு நாள் அவனுக்கு சொப்பனம் வந்துடுது, பகவான் சொன்னான் எல்லா பக்கமும் ஆள் அனுப்பு, நானே எங்க இருக்கேன்னு காட்டி கொடுப்பேன்னுட்டான். உடனே அழகா இந்த ராஜாங்க விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பார்த்துக்கொள்ளக்கூடிய பிராமணா இருப்பா இல்லையா, அதுல இருந்து நாலஞ்சு பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு திசையா அனுப்புறான். இந்த கோவிலுக்கான மூர்த்தி எங்கேயோ இருக்கு, நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சுட்டு வாங்கோ. எப்படிதான் வரணும், கோவிலை கட்டிட்டு மூர்த்தியை தேடுறாங்க. எங்கேயா நடக்குமா உலகத்துல, என்ன மூர்த்தியும் டிசைட் பண்ணிட்டு கோவிலே கட்ட ஆரம்பிப்பான்னா பூரி ஜெகநாதன் ரிவர்ஸ்ல, முதல்ல கோவில் அப்புறம் மூர்த்தி. இதுதான் பாரத தேசம், இதுதான் பக்தியினுடைய பலவிதமான பரிமாணங்கள். உலகத்துல எங்க தேடினாலும் அப்படி கிடைக்கவே கிடைக்காது. கோவில் எல்லாம் டிசைன் டிசைன் ஜம்முன்னு கட்டியாச்சு, பிரம்மாண்டமா 200 அடி வசரத்துக்கு அமக்களமா பார்த்தா அப்படி ஜம்முன்னு இருக்கு. மூர்த்தி யாருன்னா தெரியாது, பேர் என்ன தெரியாது, மூர்த்தி ஷேப் என்ன தெரியாது, என்ன ஹைட்டு தெரியாது, கல்லா மரமா சுதையா தெரியாது. சில பேர் கோச்சுங்க ராஜா கிட்ட, இப்படி உலகத்துல யாருமே கோவில் கட்டினதில்ல ராஜா, இது முதல் முறையா இப்பதான் கேள்விப்படுறோம், மூர்த்தி யாருன்னு தெரியாம, என்ன ஆகம விதியும் தெரியாம, இது என்ன பூஜை முறையும் தெரியாம ஒரு கோவில் கட்டுறோம். எத்தனையோ இடங்கள்ல குருவாயூர்பன் கோவில் கட்டுறா, ஐயப்பன் கோவில் எல்லாம் கட்டுறான்னா அதுக்கு அந்த தாந்திரீக முறை ஒரு பேஸ் இருக்கு இல்லையா, இந்தந்த கோவில்னா இந்தந்த முறைகள்ல தான் கட்டணும். அதுக்கு இந்த மாதிரி பூஜா விதிமுறைகள் இருக்கு, பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமம், சைவ ஆகமம் நிறைய இருக்கு, நம்மள அழகா இருக்கு. இப்ப கும்பாபிஷேகம்லாம் பண்றோம்னா இதுக்கு இந்த மாதிரி பண்ண போறோம், அப்பதான் மூர்த்தி ஆவாகனம் பண்ண முடியும். குடத்துல ஒண்ணுமே தெரியாத ஒரு கோவில், அப்ப ஜெகநாதன் எவ்வளவு விசேஷம்னு பாத்துக்கோங்க. என்னன்னு தெரியாமலே தனக்குரிய கோவிலை தான் தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும் இந்த பிளசன்ட் சர்ப்ரைஸ், இதுதான் ஜெகநாதன். கடைசி வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாம சில பேருக்கு அந்த சஸ்பென்ஸ் தாங்காது, ப்ளீஸ் சொல்லிடுங்க ப்ளீஸ் சொல்லிடுங்க என்னால முடியல அப்படின்னு. பூரி ஜெகநாதன் அப்படி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிற ஆளு, கிருபை பண்றது கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கும். ஜெகநாத கிருபை மட்டும் பிரகடனமா பட்டவர்த்தனமா தெரியவே தெரியாது. பகவானுடைய லீலைகள் ரொம்ப சில சமயத்துல மட்டும்தான் பட்டவர்த்தனமா தெரியும். 99% பகவானுடைய லீலைகள் அனுகிரகம் பட்டவர்த்தனமா தெரியாது, தெரியக்கூடாது, அது ஒரு சுகம். அழகா ராஜா அனுப்பிட்டான், பல பேரை அனுப்பிட்டான், ஒவ்வொரு தேசத்துல அனுப்புறான். வித்யாபதி அப்படின்ற ஒரு பிராமணன் அவன் தேடிட்டு போறான் ஜோரா. ஒவ்வொருத்தரும் போறா போறா, தட்சிண தேசம் பக்கம் ஒருத்தர் வரா, வடக்கு தேசம் பக்கம் ஒருத்தர், கிழக்கு மேற்கு எல்லா பக்கம் ஆள் அனுப்பியாச்சு. எல்லாரும் கொஞ்சம் பரிகாசம் பண்ற, பக்கத்து ஒரு ராஜா எல்லாம் கிண்டல் பண்ற, என்னையாச்சு உங்க ராஜாவுக்கு நல்லா தானே இருந்தார், மூர்த்தியே தெரியாம கோவில் கட்டுறாரு, பாவம், அதான் மருந்து கொடுங்க வைத்தியம் பாருங்கன்றா. இவ்வளவு ஏச்சு பேச்சல் தான் நடக்கிறது. ஆனா ராஜாவுக்கு பூர்ணமான தீர்மானம், என் பகவான் என்ன கைவிட மாட்டான், இந்த நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நம்ம கண் முன்னாடி நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே தெரியாத சமயத்துல கூட நம்பிக்கை மாறக்கூடாது, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இல்லாட்டி இது டீல், டீல் அது நடக்கிற மாதிரி இருந்தா ஓகே, நான் 10 ரூபா உண்டியில போடுறேன்னா இது டீல். ஒண்ணுமே தெரியல, வாய்ப்பே இல்லை. திரௌபதி மாதிரி இருகையும் விட்டேனோ, திரௌபதியை போலே எல்லா பக்கமும் தோத்து போயிட்டான், அவ்வளவுதான். தன் பலத்தினாலையும் தன்னை காப்பாத்திக்க முடியல. அந்த சமயத்துல என்ன தைரியத்தை ரெண்டு கை விட்டா, என்ன தைரியம் வேணும், எங்கேயோ தொங்கிட்டு இருக்கோம், அந்த கையில பிடிச்சிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு சப்தம் வருது, கையில விடு காப்பாத்துறேன்னா விடுவேளா, யாரும் தேடி இருப்பேன், கையில விடு காப்பாத்துறேன்னு சப்தம் வந்ததுன்னா யார் சொல்றா, எங்கேருந்து சொல்றா, எதுக்கு சொல்றா, டக்குன்னு விட வேண்டாமா, ஐயோ அப்படி பதறதோன்னு யாராவது மொட்டை மாலே குதி காப்பாத்துறேன், யாரா வந்து மொட்டை மாலே குதி பிரச்சனை சரியாகும்னா நம்ம அவளை தள்ளி விட்டுடுவோம், நம்ம குதிக்க மாட்டோம். ஆனா திரௌபதிக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, டக்குன்னு விட்டாளா, இருகையும் விட்டேன், இன்னும் நம்பிக்கை அவ்வளவுதான். அவன் இழுத்துட்டான்னா நிர்வாணமா நிக்கணும். சுத்தி வர ஆண் பிள்ளைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சபை, மாமனார் மைத்துனன் இவ பிள்ளை வயசுல இருக்கவா பேரன் வயசுல இருக்கவா இத்தனை ஆம்பளைக்கு நடுவில் நிர்வாணமா நிற்கணும், பயங்கரமான ஒரு கஷ்டம், வர்ணிக்க முடியாது, வர்ணிக்கவே முடியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தா நிறைய பேர் இந்த ரயில்வே கிராசிங் கிராஸ் பண்ணுவா ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவா, அப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் விலகி இருக்கும். சில சமயத்துல பெண் பிள்ளைகள் ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவா. யாராவது வந்தான்னா முதல்ல யாராவது ஸ்திரீகள் எல்லாம் பார்த்தானா உடனே தானே ஒரு துணி எடுத்து அந்த உடம்பு மூடுவான், செத்து போன உடம்பு தானே. ஆனா அதையே ஐயோ இவ்வளவு பேர் பாக்குறாளேன்னு ஒரு கூச்சம், செத்து போன உடம்பு அதுக்கு மான அவமானம் கிடையாது, வெறும் உடம்பு அவ்வளவுதான் பிணம். ஆனா அந்த பணத்துக்கு ட்ரெஸ் மாத்தும்போது கூட எல்லாரும் வெள்ள அனுப்பிட்டுதானே மாத்திரம், எல்லாரும் முன்னாடியுமே ட்ரெஸ் இல்லாமல் நிக்க வைக்கிறோம். அப்ப அந்த ஒரு ஸ்திதியில உயிரோட இருக்கும் பொழுது இருகையும் விட்டானா இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோ, இந்த நம்பிக்கை வந்து இதுக்கு பெயர் தான் அன்கண்டிஷனல் ஃபெய்த். நம்ம தேச பக்தர்களுக்கெல்லாம் ஃபெய்த் இருந்து பாருங்க, இந்தியா சுதந்திரம் அடையும் வாய்ப்பே இல்லாத காலகட்டத்தில் பாரதியார் பாடல் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, அடையவே இல்லை இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். என்ன ஒரு திவ்ய திருஷ்டி, நம்பிக்கை, நாங்க ஜெயிப்போம் எங்க தேசம் சுதந்திரமாகும் பாரத மாதா சௌக்கியமா இருப்பான்ற நம்பிக்கையில பாடின நடத்தி காட்டினானா இல்லையா பகவான், பாடுவோமே பள்ளு பாடுவோம் நினைச்சவனுக்கு அசந்து போயிருக்கேன். சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு பாடின பாரதியார் மட்டும் சுதந்திரம் அடைஞ்ச போது உயிரோடு இருந்தாரோ எத்தனை பாட்டு பாடியிருப்பார், அடைஞ்சிட்டோம் நிஜமாவே ரொம்ப வருத்தம், பாரதியார் தான் சுதந்திரம் அடைஞ்சபோ இல்லையே அது ஒரு துக்கம், அடையறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஜோரா பாட முடியும் அப்படின்னா வெள்ளி பனிமலையின் மீதுலாகும் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம். அடிமைப்பட்டு கடந்த காலத்துல நான் பத்ரிகாஸ் போகும்போது சொல்லியிருந்தேன், வெள்ளி பனிமலையின் மீதுலாகும் எங்கேயோ ஒரு எட்டையபுரத்துல உட்காந்து வெள்ளி பனிமலையின் மீதுலாகும்னு ஒரு பாட்டு, என்ன வார்த்தை, அதே தான் எதிரொலி சொன்னா பத்ரிகாசம் இந்த இமாசலா சுத்தும் போதெல்லாம் வெள்ளி பனிமலையின் மீதுலாகுவோம் உலாவுவோம். அன்னைக்கு பாரதியார் சொன்னார் சுதந்திரம் அடைஞ்சோம் வெள்ளி பனிமலையில இன்னைக்கு உலாவின் இருக்கோம் கேதார்நாத்லயும் பத்ரிநாத். எனக்கு திரும்ப திரும்ப பாரதியார் வார்த்தை ஞாபகம் வந்து, என்ன வார்த்தை, என்ன சத்தியம், அவர் அனுபவிச்சார் நம்மளை அனுபவிக்க வச்சுட்டார் இல்லையா. அப்ப மகாத்மாக்களுடைய வார்த்தைகள் வீண் போகாது, பக்தர்களுடைய வார்த்தைகள் வீண் போகாது, தீராத விளையாட்டு பிள்ளை என்ன வார்த்தை, கிருஷ்ணனை இதை விட அழகா சொல்லவே முடியாது, எந்த வார்த்தையிலையும் எந்த பாஷையிலையுமே இதை விட அழகா கிருஷ்ணன் வர்ணிக்கவே முடியாது. கிருஷ்ணன் யாரு, தீராத விளையாட்டு பிள்ளை, முடிச்சுட்டார் முழு கிருஷ்ண லீலாவும். அவன் யுத்தத்துல சாரத்தியம் பண்ணதுல இருந்து அவன் பிறந்ததுல இருந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிகள் ஒருத்தி மகனாய் விழித்தொழர் ஆரம்பிச்சு மோட்சம் அடைகிற வரைக்கும் அத்தனைக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை, தீராத விளையாட்டு பிள்ளை. அது பூரி ஜெகநாதனா இருக்கட்டும் பாண்டரங்கனா இருக்கட்டும் குருவாரி கிருஷ்ணனா இருக்கட்டும் மன்னார்குடி ராஜகோபாலனா இருக்கட்டும் ஒரே வார்த்தையில கிருஷ்ணனை வர்ணிக்கணும், ஒரு மூணு வார்த்தைகள் ஒரு வாக்கியத்துல முடியும்னா தீராத விளையாட்டு பிள்ளை. வேதவியாசர் கூட சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை அத்தனை வசத்தி, நம்முடைய தேசம் வீண் போகாத ஒரு தேசம், நம்பிக்கை, திரௌபதி மாதிரி ஒரு நம்பிக்கை இந்திரத்யும்னன் ராஜனுக்கு, என் பகவான் என்ன கைவிட மாட்டான், உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், உங்களுக்கு பெருசா தவம் வேண்டாம், பெருசா உங்களுக்கு வந்து ஒரு வைராக்கியம் வேண்டாம், ஒரு ஞானம் வேண்டாம், ஒரு சத்த கூட வேண்டாம், என் பகவான் என்ன காப்பாற்றுவான். இந்த ஒரு சின்ன விஷயம் இதை வச்சுக்கிறது என்ன கஷ்டம், என் பகவான் என்ன கைவிட மாட்டான்னு ஒரு நம்பிக்கை, ஒரு கஷ்டமே இல்லாத பைசா செலவில்லாத நம்பிக்கை, ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம், அஞ்சு ரூபாய் உண்டியலை போட்டு நம்பிக்கையை வாங்கிக்க வேண்டாம். பகவான் நடத்துவான், எப்படியோ நடத்துவான், எங்கேயோ நடத்துவான், அக்கடி தக்கடனா சாமர்த்தியம் நிகமாந்த மகாதேசிக சொல்ல அவனுடைய சாமர்த்தியத்தை யாரால வார்த்தையால வர்ணிக்க முடியும். ரெண்டு கையை விட்டோட ஓடி வந்து பிடிச்சுட்டானா கண்ணன் பெரியவா சொல்றா, புடவை வந்தது அப்புறம்தான் முதல்ல ஓடி வந்து புடவையை பிடிச்சிருந்து யாருன்னா கிருஷ்ணனா, யாருக்கும் தெரியாம ஓடி வந்து புடவையை பிடிச்சிருந்தான். எல்லாரத்திற்கும் வந்து பிடிச்சிக்கப்படாதா அப்படின்னா திரௌபதி கூட தான் இருக்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியணும்னு பகவான் வந்து புடவையை பிடிச்சுண்டான்ற பெரியவாள், கண்ணு திருக்க வரலையா, ஏன்னா இந்த பாதிகள் கண்ணுக்கு நாயே பவிக்கணும், இந்த பாதிகள் கண்ண நான் பவிக்க மாட்டேன்னு சொல்லி திரௌபதி மட்டும் கண்கள்ல கண்ணீர் வழி அச்சோ சமயத்தில் அந்த குழந்தைகள்லாம் தத்தகாபத்துக்கான ட்ரெஸ் போட்டுக்கும். இல்லாட்டி மாதத்தில் இருக்க வயசு பிள்ளைகள் கொஞ்சம் ராத்திரி தூக்கம் போகும்போது ட்ரெஸ் அப்படி எப்படி போகும், அப்பாவோ அம்மாவோ சகோதரனோ அந்த ட்ரெஸ் வீட்டில் மேலே போறி போதிட்டு போவோம், அது நம்ம தானே அப்படின்னு தூங்குறது. அந்த ட்ரெஸ் வளையணும், அதோட மானத்தை காப்பாற்றணும். நமக்கு அக்கறை இருக்கும்னா இந்த சரீரத்தை உற்பத்தி பண்ணதுலேருந்து அறிஞ்சவன் கண்ணன் அவனுக்கு இருக்காதா அக்கறை? உற்பத்தி பண்ணதுலேருந்து அவனுக்கு தெரியுமே. அப்ப உற்பத்தி பண்ணும் பொழுது இருந்தவன் அவன் தானே. மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் தான் பிரச்சனை, மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் அவன் தான் பிரச்சனை. அப்ப அவன் காப்பாத்துவான் விட்டுடனும் விட்டுட்டான். திரௌபதி ஓடி வந்துட்டான் இல்லையா, அந்த நம்பிக்கை இந்திரத்யும்ன ராஜனுக்கு. இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு கோவிலையும் நம்பிக்கை தான் முதல் விதைக்கப்படுறது, நம்பிக்கை தான் அஸ்திவாரமா போடப்படுறது. தஞ்சை பெரிய கோவிலா இருக்கட்டும், பூரி ஜெகநாதனுடைய கோவிலா இருக்கட்டும், அழகா அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் போயாச்சு, பல பேர் திரும்பி வந்தாச்சு, வித்யாபதி மட்டும் வரல. இப்படி போனா அழகா ஒரு காட்டுல ஒரு புளிய பார்த்தான், திடீர்னு பக்கத்துல புளிய பார்த்து விழுந்துட்டான், மூர்த்தி ஆயிட்டான். கொஞ்ச நேரம் பார்த்தா ஆதிவாசிகள்லாம் அவனை சூழ்ந்து நிக்கிற, அழகான ஒரு பெண் அவனுக்கு மூர்த்தியெல்லாம் தெளிய வச்சா. என்ன ஏதுன்னு விசாரிச்சா, நான் சொன்னான் அந்த ஊர்ல இருந்து வரேன் நானு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி மூர்த்தி எல்லாம் தேடிட்டு வரும் உண்மையை சொல்லிட்டான். அழகா கொஞ்ச நாள் அங்க இருந்தான், அதுக்குள்ள இவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த ஸ்திரீக்கும் இவனுக்குமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டார்கள். அந்த கூட்டத்துடைய ராஜா ஆச்சரியமா விஸ்வவசூன்னு அவனுக்கு பெயர், இவன் பேர் வித்யாபதி, அவன் பேர் விஸ்வவசூன்னு பேர். ஆச்சரியமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டார்கள். லலிதான்னு இவரோட பேர் காண கிடைக்கிறான், இடங்கள்ல பேர் மாறி இருக்கும். அப்ப டெய்லி இந்த விஸ்வவசு எங்கேயோ மத்தியானம் போயிட்டு 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 வரா காத்தால யாருக்கும் தெரியாம. ஒரு நாள் வித்யாபதி கேட்டான் மனைவிய பார்த்து, அம்மா எங்கேயோ உங்க அப்பா போயிட்டு போயிட்டு வராரு யாருக்கும் தெரியாம, விஷயத்தை சொல்லுன்னுட்டான். சொன்னா சொல்லப்படாது, அது எங்க கூட்டத்தினுடைய ரகசியம். அப்ப அவன் கேட்டான், கல்யாணம் ஆயாச்சு புருஷன் ஆயாச்சு, அப்ப எனக்கு தெரியாம ரகசியம் உண்டோன்னு தான். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கடைசியில மென்னு முழுங்கி சொல்லிட்டா, நீலமாதவன் ஒரு கிருஷ்ணன் எங்களுக்கு உண்டு, அந்த கிருஷ்ணனை டெய்லி எங்க அப்பா போய் பூஜை பண்ணிட்டு வருவார். எங்க கூட்டத்துல யார் ராஜாவோ அவ மட்டும்தான் போக முடியும், பூஜை பண்ண முடியும். நானும் எங்க அம்மா கூட பார்த்தது கிடையாது, வேற யாருக்கும் அவனை பத்தி காட்ட கூட மாட்டோம், பார்த்தது கூட இல்லை. இன்னைக்கும் பார்த்தா வடக்குல புஷ்டி மார்க்கம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு, அந்த அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி புஷ்டி மார்க் அப்படின்னு புஷ்டியா ரொம்ப புஷ்டியான மார்க்கம். அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, கிருஷ்ணனை பாலகிருஷ்ணனாத்தான் உபாசனை பண்ணுவான். டெய்லி ஒரு எட்டு வேளை அவனுக்கு நிவேதனம் பண்ணுவான். நம்ம எல்லாம் ஒரு வேளை நிவேதனம் பண்றதுக்கே, நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன் எட்டு வேளை நிவேதனம் பண்ணுவான். வல்லபாச்சாரியனுடைய சம்பிரதாயம் புஷ்டிமார் அப்படின்றது, சூர்தாசர் ஸ்ரீநாத்ஜி சம்பிரதாயம் எல்லாம் புஷ்டி மார்க்கம் தான். நாத்தத்வாரர் ஸ்ரீநாத்ஜி சம்பிரதாயம் புஷ்டி மார்க்கம், கிருஷ்ணனை புஷ்டியா வச்சுக்கிறது தான் மார்க்கமே. அவ்வளவுதான், சாப்பிடணும் தூங்கணும், சாப்பிடணும் தூங்கணும், இதான் புஷ்டி மார்க்கம். கிருஷ்ணனை சௌக்கியமா வச்சுக்கணும், வேற வேலையே கிடையாது. புஷ்டி மார்க்கம் கிருஷ்ணன் கொழுக்க முழுக்கன்னு இருப்பான். அவா அவர்களுடைய கிருஷ்ணனை யாருக்கும் காட்ட மாட்டோம். நம்ம எல்லாம் எங்க வீட்டுக்கு யாராவது எங்க வீட்டுல வாங்கும், எங்க சாமி வாரைய பாருங்க, எங்க கிருஷ்ணனை பாருங்க, எல்லாம் எடுத்து பாரு எப்படி அழகான பறக்க காட்டுவோம் இல்லையா. நீ என்ன கெஞ்சினாலும் புஷ்டி மார்க்கத்துல அவ கிருஷ்ணனை காட்ட மாட்டார்கள். நிவேதனம் என்ன பண்றேன் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா ஐயோ இவ்வளோ நெய் போட்டா பண்றேன்னு சொன்னா கிருஷ்ணனுக்கு வயிற்றால போயிடும் அவளுக்கு அபிப்பிராயம். நம்ம மனசு அவ்வளவு நல்ல மனசு அவளுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஐயோ இவ்வளோ நீயா, சில பேருக்கு இந்த திருப்பாவையிலேயே மூட நெய் பெய்து முழங்கை ஒழி ஐயோ அப்படின்வா. பாசுரம் தானே, பாசுரம் தானே, நிஜமா யாரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கிடையாது. அப்படி பார்க்கணும்னா திருமலை திருப்பதியில தான் போகணும். அப்படியே நெய் மிதக்க மிதக்க மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதனால அவளுக்கு பயம், தன்னுடைய கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்றதை சொல்ல மாட்டா, கிருஷ்ணனை காட்ட மாட்டார்கள். கிருஷ்ணன் எல்லா இடத்துக்கும் அழிச்சுட்டு வேறு போயிடுவார். அழகா அவனுக்குன்னு ஒரு பாக்ஸ் எல்லாம் வச்சிருந்து பத்திரமா எடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரிலாம் நிறைய பக்தர்கள் உண்டு. அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒரு பக்தர் உண்டு, இனி கூட எல்லாருக்கும் போட்டோ காமிச்சேன் கூட இருந்தவாரு. அவர் ஒரு கிருஷ்ண விக்கிரகம் வச்சிருக்காரு, விக்கிரகம் சொல்லப்படாது, அவரை பொறுத்தவரைக்கும் அது கிருஷ்ணன் சத்தியம். அவர் எங்க போனாலும் ஃபிளைட்ல அவர் பக்கத்துல ஒரு டிக்கெட் அந்த கிருஷ்ணனுக்கு புக் பண்ணிடுவார். இவர் ஃபிளைட்ல சீட் பெல்ட் போட்டு உட்காந்தாருன்னா பக்கத்துல அந்த கிருஷ்ணன் வச்சு அவனுக்கு ஒரு சீட் பெல்ட் போட்டு இவருக்கு ஏதாவது தண்ணி கொடுத்தானா அவருக்கு அவருக்கு அழகா கொண்டு வந்திருக்காரு. குழந்தைக்கெல்லாம் எடுத்துட்டு போவோம் பாருங்க, அந்த மாதிரி ஜூஸ் கிருஷ்ணனுக்கு நிவேதனம்லாம் எடுத்துட்டு போடுறார். இவர் தண்ணி குடிச்சாருன்னா உடனே கிருஷ்ணனுக்கு தான் ஜூஸ் சாப்பிட்றா. பல ஊர்களுக்கு அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ணனோட கிருஷ்ணனுக்கு ஒரு டிக்கெட் போட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன பக்தி எங்க அர்ஜென்டினாலேருந்து இந்து தர்மம் எப்படி எல்லாம் யாரெல்லாம் இழுக்கிறதுன்னு பாருங்க. ஆனா நோ கம்பல்ஷன், நோ கன்வர்ஷன், இதுதான் நம்ம தர்மம். அதிசயமா இருக்கும். அவர் பாரு நமக்கு சீட் பெல்ட் போடுறா, கிருஷ்ணனுக்கு ஒரு சீட் பெல்ட், அதான அதிசயம். ஃபிளைட்ல பாக்கிறத எப்படி யோசனை பண்ணி பாருங்க. இவருக்கு எதாவது சார் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கிருஷ்ணா வாட் யூ வாண்ட் இவருக்கு கிருஷ்ணன் கேட்பாரு. இவரதான் சாப்பிட்டா கிருஷ்ணனுக்கு நிவேதம். சுகம் பக்தி தான் ஆதார். அவர் சொல்ற நான் பாரத தேசத்துக்கு வந்து கிருஷ்ண பக்தியை பிடிச்சிருந்தேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் தெரியாது. இந்த தேசம் எத்தனையோ பேருக்கு பக்தியை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிற ஒரு தேசம். கேட்டுடா வித்யாபதி எனக்கு சொல்லுமா அப்படின்னு கடைசியில மென்னு முழுங்கி சொல்லிட்டான். நீலமாதவன் ஒருத்தன் உண்டு, அவனைதான் எங்க அப்பா போய் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவன் சொன்னான் நான் போய் பார்க்கணும், டக்குன்னு தூக்கி வாரி போட்டு ஒருவேளை நான் தேடிட்டு வந்த மூர்த்தி இவன் தானோ தோணி போயிடுது அவனுக்கு. உடனே மனைவி அரிச்சு பிடிக்கலாம், எனக்கு பார்க்கணும் 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 பார்க்கணும். அவர் சொன்னா எங்க அப்பா என் தலையே வெட்டிடுவார், நான் சொன்னேன்னு தெரிஞ்சாலே கொண்டு போட்டுவார். உடனே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணலாம். சரி நீ பாட்டுக்கிறமா நான் எங்க ஊர் கிளம்புறேன், கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு சௌக்கியமா இருந்துட்டு கிளம்புறேமான்னுட்டான். அவ பதறி போயிட்டா. ஆதிவாசி ஆதிவாசின்னு சொல்றோம், நிஜமாவே அவளுக்கு இருக்க அந்த பண்பாடு கலாச்சாரம் இன்னைக்கு எல்லாம் காணாம போயிடுச்சு. குறவன் குறத்தின்னு ஒரு கூட்டம் இருந்தது, ரொம்ப கட்டுப்பாடுகளுடைய ஒரு கூட்டம். அம்மா எந்த கூட்டத்தில் அப்படி கட்டுப்பாடுகள்லாம் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு அவளை பார்க்கணும்னா திருப்பதி போனாதான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஓ சாமியோ அப்படின்னு ஊசிமணி பாசிமணியை வித்துண்டு அவர்களுடைய கூட்டம், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நெறிமுறை. அதை விட்டு கொடுக்கவும் மாட்டான், கவலையும் பட மாட்டான், பிச்சை எடுக்க மாட்டான். குறவன் குறைச்சி பிச்சை எடுத்து நீங்க பார்க்கவே முடியாது. அது எதையோ நாயோ நிறைய எதையோ வித்துட்டு இருப்பா, அணில பிடிச்சி தானம் பண்ணிட்டு இருப்பா, ஊசிமணி பாசிமணி இருப்பாள் வழிய பிச்சை எடுத்தா இல்லாட்டி தவறான வழியில போனான்னு ஒரு குறவன் குறத்திய காட்ட முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. அப்ப யாரா இருக்கானே அவ கெடுத்துட்டான்னு அர்த்தம், ஒழுங்கானது கூட கெடுத்தாச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த கூட்டம், இந்த ஆதிவாசிகள் கூட்டத்துக்குன்னு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கு. இவன் மென்னு முழுங்கி ஒரு வழியா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான். கோச்சுன்னு விஸ்வநாதன் என்னப்பா பண்ணிட்டாய் நீ, கடைசியில இல்ல பகவான தானே பார்க்கணும்னு ஆசைப்படுற, எப்படியும் உங்களுக்கு அப்புறமா இந்த கூட்டத்துக்கு இவர் தானே ராஜா, கல்யாணம் பண்ண இவர் தானே ராஜா, அவன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நியாயம் தானேன்னு. இருந்தாலும் விஸ்வவசுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, என்னமோ சுவாமி நம்மள கை நழுவி விட்டு போக போறதோ அப்படின்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள. கடைசியில ஒரு நாள் ஒருத்தர் அழிச்சுட்டு போறேன்னு, ஆனா ஒரு நிபந்தனைன்னு கண்ணை கட்டிதான் அழிச்சுட்டு போவேன், போற வழியை நான் காட்ட மாட்டேன், அங்க போய் குகைக்குள்ள இருக்க சுவாமியை காட்டு திருப்பி கண்ணை கட்டி அழிச்சுட்டு வருவேன், ரூட்டு காட்ட மாட்டேன். எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்க. இவனு சரின்னுட்டான், அழகா கண்ணை கட்டி அழிச்சுட்டு போயாச்சு, அழிச்சுட்டு போயாச்சு, குகைக்குள்ள நிக்க வச்சாச்சு. அப்படி கண் கட்ட திறந்தா நீல ஜோதியா பகவத் ஸ்வரூபம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செரிக்கிலரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், ஆழி வண்ணன் பால் என்று ஒரு நீல ஜோதி. நீலமாதம் ஒரு நீல ஜோதி, தக்க 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 சுழிக்கிற கண் அப்படி கூசறது, ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம். ரகசியமா ஒரு ஆதிவாசி பூஜை பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட பலமுடைய ஒரு பிரம்மத்தை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அப்படியே அருட்பெரும் ஜோதி தக்க 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 தக்கன்னு சொல்லிக்கிற. அப்ப அந்த வித்யாபதி பார்க்க, அப்பா இதுதான் முடிவு பண்ணிட்டான், இதுதான் அந்த கோவிலுக்கு இவர் தான் லாய்க்கு தீர்மானம் பண்ணிட்டான். இவர் சைஸ் என்ன, அந்த ஒரு நீல ஜோதி தான், இந்த மக்கர ஜோதி எல்லாம் சொல்றா இல்லையா, திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தா பெரிய ஒரு ஜோதி ஸ்வரூபம்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜோதி தான் தெரியாது. அப்ப இந்த விஸ்வரூபம் என்ன பண்ணார், காட்டுல போய் பூ எடுத்துன வரேன், பழம் எடுத்துன வரேன்னு போனார் சுவாமிக்கு நிவேதனம் பண்றது. அந்த காட்டுவாசிக்கு வேத மந்திரங்கள் தெரியாது, பூஜை பண்ற முறைகள் தெரியாது. அப்பா சொல்லி கொடுத்துருக்கா டெய்லி அங்க வரணும், சுவாமிக்கு நாலு பூ போடணும், பழங்களை நிவேதனம் பண்ணணும், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மன. பகவான் கீதையில சொல்றான், பக்தியோட கொடுக்கறதை ஏற்றுக்கிறேன். அது ஒரு இலை, ஒரு துளசி இலையாவது கொடு, ஒரு பழமாவது கொடு, ஒரு பூவாவது கொடு, இல்லாட்டி ஒரு சொட்டு தண்ணீராவது குடு, பத்திரம் புஷ்பம் பலம் தோல். தண்ணி கூட கிடைக்கலையா, கண்ண கண்ணீர் இருக்கு, அதை குடுன்றா பெரியவாள். சைத்திரிய மகாபிரபுலாம் கண்ணீரை கொண்டே சாலக்ராம ஆராதனை பண்ணா அப்படின்னு காண கிடைக்கிற. அந்த மாதிரி ஆச்சரியமா அவர் எடுக்க போயிட்டார். அப்ப இவன் பார்த்துட்டு இருக்கான், பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல திடீர்னு ஒரு களை முறிஞ்சு விழுந்தது. முறிஞ்சு விழுந்த கிளையில அப்படியே ஒரு காகம் உக்காந்து அந்த காகமும் அங்க இருக்கு தண்ணீரை விழுந்துடுத்து, தண்ணீர விழுந்து காகம் இறந்துடுத்து. இறந்த அடுத்த நிமிஷம் சங்கு சக்கர கதாபத்மபாணியாக நாலு திருக்கைகளோட புஷ்பக விமானத்துல அந்த காகத்தினுடைய ஆத்மா கிளம்பி வைகுண்டம் போச்சு. அவன் கண்ணால பார்த்துட்டான், ஐயோ பார்த்தான், இதுக்கு மேல பூமியில இருக்க வேண்டாம், மோட்சம் அடையலாம், மரத்து மேல ஏறிட்டாங்க குதிக்கிறதுக்கு, அவ்வளவுதான், நீ மோட்சம் அடையும், அந்த இடத்துல விழுந்தா மோட்சம் கிடைக்கல, விழ வேண்டியதுதானே. சின்சியரா ஊர்ல போய் விழுந்தா மோட்சம் கிடைக்குமா தெரியுமா, நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு பெருமை பேசியிருந்தா பிரயோஜனமா, குதிச்சுன்னு மோட்சம் போயிடும், அவ்வளவுதான், இதுக்குதான் இத்தனை பாடு, இத்தனை பாடு எதுக்குடா அப்படின்னா மோட்சம் போயிடணும். அந்த ஆளும் வந்திடாதோடு காத்துண்டு கிடக்கணும் இல்லையா. ஒன்னாம் தேதி வந்து கொடுத்த சம்பளம் வரும், ஐயா தீபாவளி அது புது ட்ரெஸ் வாங்கலாம், இப்படியே தான் காலம் கடத்துறா, என்னைக்கு மோட்சம் அடைய போறோம், ஹரி ஓம் ஹரி ஓம் அப்படின்னு. இந்த ஹரித்வார் ரிஷிகேஷ்னா போனா நம்ம எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ராதே கிருஷ்ணா ஓம் நம சிவாசிரம ஹரி ஓம் அப்படின்னு. அதுக்கு சாந்தானந்தபுரி மகராஜ் அப்படின்ற ஒருத்தர் ஒரு சொல்வார், வியாக்யானம் கொடுப்பார், ஹரி ஓம் அப்படின்னு, ஹரி எச் யூ ஆர் ஆர் ஒய் ஹரி வேகமா, ஓம்க்கு எச் ஓ எம் இ ஹரி ஓம் அப்படின்னா ஹரி அழகா பரமபதத்தை உட்காந்து ஹரி ஹோம் சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்றாரு. நம்ம இங்கே ஹரி ஓம் அப்படின்னா அவர் ஹரி ஹோம் அப்படின்றாரு. பெரியவாளுடைய வாக்கு சாதுரியம், பெருமாள் இங்கிலீஷ் பேசுவாரா, நான் எல்லா பாஷையும் அவரோட தானே, ராகவேந்திரர் எல்லாம் பேசியிருக்காருன்னு காண கிடைக்கிறது இங்கிலீஷ், இது இன்னொண்டு லாங்குவேஜ் தான், எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தது தானே, தமிழ் மாதிரி இவ்வளோ எழுத்துக்களா இருக்கு, சம்ஸ்கிருதம் மாதிரி ரெண்டு க ரெண்டு க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த லாங்குவேஜ் தானே அது. அத்தனை ஆச்சரியம், ஹரி ஹோம், அந்த மோஷத்தை அடையிறதுக்கு துடிக்க வேண்டாமா, நான் மரத்திலே குதிக்கலாம் நினைச்சானா அசரீரி சப்தம் வந்தது, கோவில் கோவில் சுவாமி சுவாமி ஞாபகம் இருக்கும்னு இருக்கான், தக்கடி இறங்கிட்டான். ஓ அது ஒரு முக்கியமான கடமை இருக்கேன்னா, இவனை நம்பி ஊரே காத்துட்டு இருக்கு, எல்லாரும் வந்துட்டா, வித்யாபதி வரல, அவன் நிச்சயமா இந்த கோவிலுக்கான மூர்த்தியை எடுத்துட்டு வர போறான்னு தெரிஞ்சு போயிடு. அழகா பூஜை எல்லாம் முடிஞ்சது, பகவானை சேவிச்சான், எனக்கு தெரியாது என் கூட நீ வரணும்னு சொல்லிட்டு போயிட்டான் வித்யாபதி. என்ன தைரியம் பாருங்க, திருப்பியே கண்ணை கட்டி கூட்டுன்னு வந்துட்டார். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, எனக்கு பொறுக்கவே இல்லை. கடைசியில மனைவியிட சொன்னா, எங்க அப்பா அம்மா விட்டு வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்க ஊர்லயும் என்னை தேடிட்டு இருப்பா, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் கிளம்பிங்க. அழகா கிளம்பி நல்லா டாடா பை பை சீவ்லாம் சொல்லி அனுப்பிட்டான். கொஞ்சம் தூரம் போனவன் ரூட்டை மாத்தினான். அழகா எந்த ரூட்ல இவன் நீல மாதவனை பார்க்க போனா அந்த ரூட்ல, எப்படி தெரியும்னா ரொம்ப புத்திசாலி. இவர் ஐஷன் போகும்போதே பாக்கெட்ல ஜோபியில கொஞ்சம் கடுகு எடுத்துட்டு போயிட்டான், போகும்போது போட்டுட்டே போயிட்டான். இந்த நவராத்திரி கொலுல போடுவோம் இல்லையா, காட்டுறான் அப்பவும் மழை பெய்யும், ஒரு நாலஞ்சு நாள் அழகா கடுகு செடி எல்லாம் முளைச்சு கொடுத்து இங்கேந்து நீலமாதவன் வரைக்கும் வழி காட்டிடுச்சு. கடுகு கூட பகவான காட்டி கொடுக்கும் நம்முடைய சம்பிரதாயத்துல. என்ன அழகு, இனிமேல் கடுகு எடுத்தா பூரி ஜெகநாதன், கடுகு ரெண்டு மூணு பேருக்கு உண்டு, இன்னொன்னு சுவாமி ராகவேந்திரர். சாத்துர்மாசிய சந்தர்ப்பத்துல ஒரு ஹரிஜனன் கடுகை கொடுக்க ராகவேந்திர சுவாமி அதை சேருன்னு சாரா, அத்தனை விசேஷம். கடுகு கடுகுதானே, கடுகு சிரித்தாலும் பக்தி போகாது, காரணம் இல்லை, கடுகு சிரித்தாலும் பக்தி குறையாது. நம்ம தேசத்துல கடுகுக்கும் பக்தி உண்டு, இங்க அரிசியும் நெல்லு கூட வேலியா நிற்கும், திருநெல்வேலி தானே, இங்க நெல்லும் வேலியா நிற்கும், நெல்லுக்கும் சுவாமி வேலியா நிற்ப, உப்புக்கும் மரியாதை உண்டு, உப்பு இல்லாம சாப்பிட்டேன்னா உப்பிலியப்பன் நினைச்சுக்கோங்க, உப்பு கறிக்க கறிக்க சாப்பிட்டேன்னா பத்மநாபன் நினைச்சுக்கோங்க. இங்க தொட்ட இடம் எல்லாத்துலயும் பக்தி, கடுகா இருக்கட்டும் பருப்பா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் உப்பா இருக்கட்டும் இளந்தம் பழமா இருக்கட்டும் பத்ரிகாசிரமம், நீங்க எதை வேணா தொடுங்கோ, என்ன வேணா விஷயம் சொல்லுங்க, அங்கே ஒரு பக்தி விஷயம் சொல்ல முடியும். மாம்பழமா இருக்கட்டும், குடும்பமே பிரிஞ்சது நமக்கு தெரியும், ஞானப்பழம் அப்படின்னு எந்த விஷயம் வேணா எடுத்துக்கோங்க, இங்க தொட்ட இடம்தோறும் பக்தி பக்தி பக்தி. அந்த கடுகு செடி முளைச்சுடுறேன் என்ன எப்பயாவது நவராத்திரிக்கு செடி முளைக்கிறது கடுகு போட்டேன்னா பூரி ஜெகந்நாதன் எங்கேயாவது யாராவது கடுகு செடியை பார்த்தா ஜெகநாதன் 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 இது ஒரு சிறுத்தன மாதிரி தெரியும். சில விஷயங்கள் திருடுத்தனம் வேணா கிருஷ்ண சகவாசம் இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு திருடுத்தனம் உண்டு. இப்ப கிருஷ்ணனோட சேர போறோம் அப்படிங்கிறத ஒரு திருடுத்தனம் வந்துடும். நிறைய கிருஷ்ண பக்தா பார்க்கலாம் வெளியில பெருசா காண்டிக்கவே மாட்டான் ஒரு திருடுத்தனம் இருந்துட்டே இருக்கும். என்னடா தான் கிருஷ்ணன் அனுபவிக்கணும் அந்த திருடுத்தனம் தன் நேரத்தை யாரும் கொள்ளடிச்சிட கூடாதே ஒரு திருடுத்தனம் இது சுவாவம். அழகாக அந்த கடுகு முளைச்சி வழி காட்டிடுதான் அந்த கடுகு அவன் கண்கள்ல கண்ணீர் போட்டுட்டு போனாலும் முளைக்கணும் ஒண்ணும் மழை பெய்யணும் அது முளைக்கணும் அந்த செடி எதுவும் மேயாம இருக்கணும் அதுக்கு மேல வேற ஏதாவது மரம் விழாம இருக்கணும் நிறைய இருக்கு. ஆனா அவன் எங்கேருந்து தொடங்கினானோ அந்த நீலமாசனுடைய குகை வரைக்கும் கரெக்டா கடுகு முளைச்சிருந்துதான். அப்ப அவனுக்கு தோணித்தான் அப்ப பகவான் எனக்கு வழி காட்டான் பகவான் எனக்கு வழி காட்டான் போனான் அழகா சேவிச்சான் பெரியெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சு இந்த பக்கம் வந்தோம் அந்த பக்கம் போயிட்டான் போயாச்சு நீலமாதவனை எடுத்துட்டான். சொன்னா நீலமாதவா எனக்கு தெரியாது நான் எனக்காக எடுத்துட்டு போல ஒரு தேசத்துக்காக எடுத்துட்டு போறேன் ஓம் பாடு எனக்கு நரகம் பண்ணாலும் கூட என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா உனக்காக ஒரு கோவில் அங்க காத்துட்டு இருக்கு நீதான் அவன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போயாச்சு அழகா அவன் நேரம் ஊருக்கு போயாச்சு அழகா கொண்டு போய் ராஜாவிடத்துல பத்திரமா வச்சுட்டான். ராஜாவுக்கு பரம சந்தோஷம் வித்யாபதி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான் இப்படிதான் நான் திருடுத்தனமா தூக்கிட்டு வந்திருக்கேன் திருடன் மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கேன். சமயத்தை சொல்லுவா இந்த பிள்ளையாரதான் முக்கால்வாசி மாட்டுவார் திருடி கொண்டு வச்சா நல்லது எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பிள்ளையாரதான் அதை மாட்டுறா பாவம் முச்சந்தியாக அவர் தான் மாட்டுவார் அரசமரமா இருந்தாலும் அவர் தான் மாட்டுவார் இத்தனோடு இடமா இருந்தாலும் அவர் தான் மாட்டுவார். அப்படி ஒரு சௌலபியம் அவருக்கு உருவம் என்னமோ பெருசு ஆனா ஆக்கிரமிக்காத இடமே கிடையாது. ஐவேஸ்ல எல்லாம் திடீர்னு ஒரு கோயில் முடிச்சுன்னா பிள்ளையார் கோயிலா தான் இருக்கும் அவருக்கு மட்டும்தான் அந்த தைரியம் உண்டு. ஐவேஸ்ல கூட நடுவில் ஜம்முன்னு உட்கார தைரியம் பிள்ளையாருக்கு மட்டும்தான் உண்டு. அத்தியாச்சரியம் உடனே ராஜா பார்த்தான் பரம சந்தோஷம் ஜொலிக்கிறான் நீல மாதவன் பார்க்கவே முடியல வாழால. அடுத்த நாள் எப்பொழுதும் போல இவர் பூஜை பண்ண போனார் நீல மாதவனை காணல. எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க டெய்லி போய் நெல்லையப்புறம் பார்த்துட்டு அடுத்த நாள் பார்த்தா நெல்லையப்புறம் காணல அப்படின்னு ஸ்ரீரங்கம் போற ரங்கநாதனை பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு கோவில் யாரும் உள்ள விட மாட்டேன் என்ன ரங்கநாதனை காணல எப்படி இருக்கும் நம்ம வச்சிருந்துருக்க ஏதாவது ஒரு ரூபாய் காணும் பத்து ரூபாய் காணாலே மனசு பதறது. இந்த பாலா போன செருப்பு ஏதாவது ஒரு நாய் தூக்கிட்டு போயிருக்கும் அதை போட்டு நீங்க அங்கங்க அலையறதுக்காக ஒரு பாலா போன பிஞ்சு போன செருப்பை தச்சு தச்சு ஓரத்துல வச்சிருக்கும் அதுதான் ஒரு நாய் கவிண்டு போயிருக்க பாலா போன நாய் தூக்கிட்டு போயிருக்குன்னு திட்டுவா இன்னும் ஒரு செருப்புக்கு மனசு பதறது. அதெல்லாம் அப்படி ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு பர்த் இருக்கும் நம்ம எல்லா சீட்டுக்கே எல்லாம் வச்சுட்டு சரி பாத்ரூம் போயிட்டு எல்லாம் போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து மனது பகீர்னு என்னமோ நம்ம இடத்த வாங்கி யாரோ வீடு கட்டின மாதிரியே ஒரு தூக்கம் பதறும் மனசு இடம் போயிடுதே அப்படின்னு. இந்த பாம்பே சென்னை டு பாம்பே ட்ரெயின் எல்லாம் போனோம்னா இந்த விடிய காலம்பு 2:30 பூனா போகும் நிறைய பேர் பூனாலேருந்து பாம்பேக்கு ட்ரெயின்ல போயிட்டு வருவா. நம்ம எங்கேயாவது இறங்கி பாத்ரூம் போயிட்டு வந்து பார்த்தா யாரோ படுத்துட்டு இருப்பா நம்ம பர்த் மாறிட்டு நம்ம அடுத்த பர்த்துக்கு போவோம் அப்புறம் நம்பரை பார்த்து நம்ம பர்த்து கண்டுபிடிக்கணும் அப்புறம் எழுப்பி இறக்கணும் அவனுக்கு பதறும் டக்கு ஐயோ நம்ம இடம் போயிடுது சின்ன சின்ன விஷயங்களுக்கே மனசு பதறது. இந்த செல்போன்ல பேசிட்டு இருப்போம் திடீர்னு ரேஞ்சு கிடைக்கலாம் கோபமா வரும் ஆளா போன போன ஒரு ரேஞ்சும் இல்லை அப்படின்னு ரேஞ்சு போயிடுத்துனா பதறது சுவாமி போயிடுத்தான் அவ கூட்டம் கூட்டமா தலைமுறை தலைமுறையா பூஜை பண்ணிட்டு இருக்க ஒரு சுவாமி அவளுக்கு அவரை தவிர வேற எதுன்னு தெரியாது நீல மாதவனை தவிர அவளுக்கு ஒன்றும் தெரியாது. துக்கம் நெஞ்சு அடைக்க ஓடி வந்துட்டா கண்டுபிடிச்சார் இவன் தான் அப்படின்னு பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்து எங்க கூட்டத்தையும் கெடுத்துட்டானே அப்படின்னு கதறினான். அண்ணன் ஆகாரம் சாப்பிடல பயந்து போயிட்டா நீல மாதவன் இடத்துல ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்னு நடுங்கடா. இந்திரத்யும்ன ராஜா பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த மூர்த்தியை எப்படி பிரதிஷ்டை பண்றது இல்லை யாருக்கும் கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு மூர்த்தி கொண்டு வந்திருக்கான்னு தெரியுது ஆனா என்ன ஃபார்ம் ஏதுன்னு தெரியல. ராத்திரி பகவானத்துல பிரார்த்தனை பண்ணிட்டான் இந்திரத்யும்ன பிரபோ வித்யாபதி இப்படி பண்ணான்னா காரணம் என்ன கொண்டுதான் இந்த பாவம் என்னதான் சரி தயவு செஞ்சு இந்த கோவில்ல எப்படிப்பட்ட மூர்த்தியா நீ வரணும்னு தீர்மானிக்கிறாய் இப்படி வந்திருக்கு, இதுதானே எனக்கு காட்டி கொடு. ஒருவேளை தப்பா இருந்தா திருப்பி கொண்டு அவர்கிட்ட நான் ஒப்படைக்கணும், அவருடைய சுவாமி அனுகிரகம் பண்ணுப்போ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணான். அப்ப ராத்திரி பகவான் சொப்பனத்துல வந்துட்டான். இந்த மூர்த்தி தான் இந்த கோவில்ல வரக்கூடிய மூர்த்தி. ஆனா இந்த மூர்த்தி நேரடியா வச்சா யாராலையும் பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. இந்த மூர்த்திய அழகா ஒரு மரத்துக்குள்ள வைக்கணும். எந்த மரத்துக்குள்ள வைக்கணுமோ அந்த மரம் நாளைக்கு சமுத்திரத்துல மிதந்துண்டு வரும்னு பகவான் உத்தரவு கொடுத்தான். வேப்ப மரம், கசக்க கசக்க இருக்கிற வேப்ப மரம் தான் சமயத்தை சித்திக்க சித்திக்க பல விஷயங்களை கொடுத்துட்டு தான் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு வேப்ப மரத்துக்கு தான் பிறந்தாங்க. நிமாயினே அவருக்கு பெயர், நிமாயினா வேப்ப மரம் அர்த்தம், அம்மா அது செல்ல பெயர். அழகா சொப்பனத்துல பகவான் சொல்றேன், அடுத்த நாள் ராஜா எல்லாருக்குமே சொன்னா பார்த்தா சமுத்திரத்துல ஒரு கட்ட மிதக்கிற பெரிய மரம். உடனே எல்லாரும் கஷ்டப்பட்டு போட்ல எல்லாம் போய் இழுத்துன்னு வரலாம்னு பார்த்தா இழுக்க முடியல. தண்ணீர் இழுக்கிறது என்ன பெரிய கஷ்டமா, கடகடன் இழுத்தா வந்துருமே. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அபச்சாரம்னு தெரியல. வித்யாபதி பார்த்தான், ராஜா கிட்ட சொன்னான், எனக்கு என்னமோ அந்த ஆதிவாசி இருக்காரு விஸ்வபசு, அவர் ஏமாத்தி கொண்டு வந்ததோ அந்த அபச்சாரம் தான் இந்த கட்டையே நம்மளால இழுக்க முடியல. நம்ம அவரிடத்துல மன்னிப்ப கேட்டு அவர் மனசு இறங்கினால் ஒழிய இந்த கோவில் பூர்த்தி ஆகாதுதான் ராஜாவும் வாஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நயசண்டு அவள்லாம் அழுதுன்றிருக்கா, எல்லாரும் புலம்பின் இருக்கா. ஒரு வழியா அவள்லாம் வந்த உடனே அவள்லாம் கோபமா வர்றது. ராஜா வந்தா நேர காலில் விழுந்துட்டான் அந்த ஆதிவாசி கூட்ட தலைவர்கிட்ட. ஏன்னா இந்த நீலமாதன ஒரு நாள் பார்த்ததுக்கே ராஜாவுக்கு இவ்வளவு அனுபவம்னா, வம்சம் வம்சமா பூஜை பண்ணிட்டு இருக்கிற மூர்த்தி. ராஜா விஷயத்தெல்லாம் சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லி என் காரணம் கொண்டுதான் வித்யாபதி திருடிண்டு வந்தான், திருடனும் நோக்கம் இல்லை அப்படி எல்லாம் சொன்ன உடனே அவரும் அப்படி பார்த்தா தியானம் பண்ணார், வாஸ்தவம் தான் பகவான் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டார் அப்படின்றார். என்னடா சொன்னார்னா, ரொம்ப நாளா காட்டுக்குள்ளேயே இருக்கு, நகரத்துல போய் இருக்கணும், நீ எப்ப பார்த்தாலும் காட்டுல கிடைக்கிற பழம் கிழங்கியே கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல ஒரு சப்பன் போகுலாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஒரு ராயல் ஸ்வீட் வேணும்னு இருக்கு. நிறைய ஜனங்களுக்கு தெரியும், இல்லடி அந்த ஆதிவாசி கூட்டத்தோடையே போயிடுமே கோவில்கள் எதுக்குன்னா, எல்லாரும் தொழிற்சுக்காகத்தானே சுவாமி, அதனால நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன், கவலைப்படாதே, எங்க இருந்தாலும் உன் கூட்டத்துக்கு நான் தான் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கான். அது வெள்ளி சொல்லலை, இப்ப சொல்லிட்டான். உடனே அவள்லாம் வந்து சொன்னா, மன்னிக்கணும்னு அவனு கேட்டா, எல்லாரும் மன்னிச்சுட்டார்கள். இவரை கூட்டுண்டு போறா, விஸ்வரஸ்வர கூட்டுண்டு கடற்கரைக்கு போறா, பூரி ஜெகநாதனுடைய கடற்கரை. புயல் முக்காவாசி அடிக்கிற ஒரே கடற்கரை அதுதான். இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு பூரி ஜெகநாதன் நன்னா ஞாபகம். புயல் சென்னையில் உருவாகும், கடைசியில பூரியில கரையை கடக்கும். இன்னி வரைக்கும் சென்னையில் எப்பயாவது ஒரு தடவை தான் அப்படி கரையை கிடக்கும், முக்காவாசி இப்படி சுத்தி சுத்தி போய் பூரியில தான் போய் அடிக்கும், ஒரிசா தான் மாட்டும். அதனால தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் பூரி ஜெகநாதனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இன்னி வரைக்கும் ஜெகநாதன் தான் தமிழ்நாட்டை காப்பாத்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல இருந்து அத்தனை விசேஷமா போனார். இந்த விஸ்வவஸ்துவ போட்ல அழிச்சுட்டு போய் அந்த மரத்தை அப்படி தொட உடனே தானாவே ஒரு அலை அடிச்சது கரையில கொண்டு ஒதுங்கிது. பாகவத பச்சாரம் பண்ணவே கூடாது, பக்தி பண்றேளோ இல்லையோ பாகவத பச்சாரம் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா பாகவதாவை கொண்டுதான் தெய்வ தரிசனம்ன்றது சுலபம். அழகா மரம் வந்தாச்சு, இந்த நீலமாதவன் வந்தாச்சு, இந்த மரத்துக்குள்ள நீலமாதவனை வைக்கணும். இந்த மரத்துல என்ன மூர்த்தி பண்ண அடுத்து இருக்கே, இந்த மரத்தோட ரூபத்துல எந்த ரூபத்துல மூர்த்தியை பண்ணணும்னு ஒரு ஃபார்மேஷன் தெரியல. அப்ப அசரீரி சொல்லிடுத்தோம், இதை செதுக்கிறதுக்கு தானா ஒரு அழகா ஒருத்தர் வருவார், ஆச்சரியமா அவர் செதுக்குவார். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், நிறைய சிற்பிகள் எல்லாம் கூப்பிட்டு இருந்தா, ஒவ்வொருத்தர் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அவ்வளவு பெரிய மூர்த்தி, ஒரு 10 மூர்த்தி பண்ணலாம், 15 மூர்த்தி பண்ணலாம், அனுபவம்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஒரு தெய்வ சிற்பி வந்துட்டார், நான் செதுக்கிறேன், என்ன மூர்த்தி செதுக்கணும்னு பகவான் எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கான்னுட்டார். ராஜா சரி என்ன வேணும்னா, ஒரு இடத்த ஃபுல்லா மூடிடுங்கோ அதுக்குள்ள உட்காந்து நான் பண்ணுவேன், நான் முடிக்கிற வரைக்கும் யாரும் கதவை திறக்க கூடாது, நானே முடிச்ச பிறகு திறந்து வெளில வருவேன், அது வரைக்கும் யாரும் இந்த மூர்த்தி பண்றத பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா. சரி அழகா எல்லா பக்கம் பெரிய காவல்லாம் போட்டு எல்லா பக்கமும் அடைச்சு அவர் உள்ள விடுத்தா, தீரி சிற்பம் சிரிக்கிற சப்தம் மட்டும் கேட்டுட்டு, திடீர்னு ஒரு நாள் சப்தம் கேட்கல, ராணி பயந்து போயிட்டான், வயசானவர் ஏதாவது ஆயிடுச்சோம், அவர் டெய்லி காது வச்சு கேட்பா சப்தம் கேட்கும், வேலை நடக்கிறது வேலை நடக்கிறது, ஏன்னா உள்ள போய் யாரும் பார்க்கல, என்ன நடக்கிறதுனே தெரியாது, என்ன மூர்த்தி என்ன ஷேப் எப்படி பண்ண போற ஒன்னும் தெரியாது. ராணி போய் ராஜாவிடத்தை சொன்னா, உள்ள சப்தம் கேட்கல, எனக்கு என்ன பயமா இருக்கு, ராஜா சொன்னா கவலைப்படாதே, அவரே வந்து பறந்து காட்டுவாரும். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ராணிக்கு பொறுமை போயிடுச்சு. ராஜா அப்படிதான் சொல்லுவார், பறந்து பார்த்துருவோம். கதவை திறந்துட்டான். திறந்தா ஒரு மூணு மூர்த்தி முழிச்சு பார்த்துட்டு, கொழுக்கு முழுக்குன்னு ஒண்ணு, ஆனா கை இன்னும் முடிக்கல, கால் இன்னும் முடிக்கல, முகம் மட்டும் அத்தனை பெருசா, இவ்வளவு பெரிய கண்ணு. கண்ணன்ற வார்த்தைக்கு ஜெகநாதன் தான். ஒரு மூர்த்தின்னு பார்த்தா மூணு மூர்த்தி நிக்கிறது, கூட இன்னொரு மூர்த்தி வேற நிக்கிறது. ஆச்சரியமா, ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா தேவி, நடுவில் சுபத்ரா தேவி, ஒரு பக்கம் பலராமன், ஒரு பக்கம் ஜெகநாதன். நம்ம முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருப்பா. சகோதரன் சகோதரியோட அழகா சுவாமி நிக்கிற. இதுல ஜெகநாதன் 5'7" ஹைட் வரைக்கும் உண்டு. பலராமன் 5'5". யாரா அந்த ஹைட்ல இருந்தா சந்தோஷப்படுவோம், நான் தான் பலராமன் ஹைட்னு சொல்லிக்கலாம். 5'7" ஜெகநாதன், 5'5" பலராமன், 5 பக்கத்துல சுபத்ரா, 5'11" ஒரு சுதர்சன சக்கரத்துடைய ஒரு மரம் உண்டு அந்த ஜெகநாதனுடைய. கதவை திறந்தவொடனே அந்த சிற்பி அப்படி ஆகாசத்தை பறந்து மறந்து போயிட்டார். தேவ சிற்பி அவர் வந்தார், பண்ணிட்டார், போயிட்டார், பயந்து போயிட்டா. ராஜா ஓடி வந்தான், என்னமா அப்படி பண்ணிட்டே அப்படின்னு. பகவான் அசரீரியா சொன்னா, இந்த ரூபத்தை தான் நான் இங்க இருக்க போறேன் அப்படின்னுட்டான். இந்த அணில் கடிச்ச பழம் மாதிரி ஜெகநாதன். இந்த அணில் கடிச்ச பழத்துக்கு ஷேப் கிடையாது, ஆனா ருச்சி ஜாஸ்தி. பூரி ஜெகநாதன் அப்படிப்பட்ட பழம் பதவியில்தான் இருக்கும். சந்தனம் அப்பி 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 அப்படி, சந்தனத்தினால மட்டும் வளரல, ஒரு நாளைக்கு அவ்வளவு போகம் சாப்பிடற சப்பன் போகம் ரொம்ப ஃபேமஸ் புரி ஜெகநாதத்துல. இந்த ஜெகநாத மூர்த்தியைத்தான் கோவிந்த ஸ்தாபிதம் பண்ணா, அந்த ஜெகநாதனுக்குள்ளதான் இந்த நீல மாதவனை உள்ள ஏழப்பணும். இந்த நீலமாதவன் யாரும் பார்க்க முடியாது, அப்ப பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் யாருமே இந்த நீல மாதவனை பார்த்தது இல்லை. பூஜை பண்றவா கூட பார்த்ததில்லை. இன்னைக்கு பூஜை பண்றவா யாருன்னா, இந்த வித்யாபதி அவனுடைய வம்சத்தார் தான் பூஜை பண்றான். அழகா அந்த பூரி ஜெகநாதன் கோவிலுக்குன்னே இந்த மூர்த்திகளை பண்றதுக்குன்னே ஒரு பரம்பரை உண்டு, அவன் மட்டும்தான் பண்ண முடியும். ஜெகநாதன் கோவில இந்தந்த பரம்பரைக்கார மட்டும்தான் இந்தந்த விஷயங்களை பண்ண முடியும்னு சட்டம் உண்டு. அதை என்னைக்குமே யாருமே மீற மாட்டார்கள். அந்த வம்சத்தார் தவிர அவர் யாரும் பண்ண முடியாது. அப்படி வந்த பத்மநாபோ மரப்பிரபுன்ற மாதிரி ஜெகநாதோ மரப்பிரபு, அவ்வளவு அழகு இந்த ஜெகநாதனுடைய மூர்த்தி. இப்படிதான் இந்த பூரி ஜெகநாதன் வந்தான். முதல்ல கோவில், அப்புறம் நீலமாதவன், அதுக்கப்புறமா மரத்துல மிதந்துட்டு வந்து, அதுக்கப்புறம் தேவசிற்பி வந்து செதுக்கி அறகுறையான மூர்த்தி, அதுக்கப்புறம் கையெல்லாம் வச்சு இப்படி வச்சுருப்பா. ரெண்டு கையினால அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரே மூர்த்தி யாருன்னா ஜெகநாதன் தான். அள்ளி ரெண்டு கையால் அனுகிரகம், நன்னார் 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 அப்படின்னு யாராவது நம்ம பெரியவாக எல்லாம் பிறந்த நாள் அன்னைக்கு நமஸ்காரம் பண்ண, நன்னார் ரெண்டு கையால் ஆசீர்வாதம் பண்ணு. அந்த ரெண்டு கையால் ஆசீர்வாதம் ரொம்ப நிறைஞ்ச ஆசீர்வாதம். ஜெகநாதன் ரெண்டு கையில எல்லாம் தந்தேன், தர்மார்த்த காமம் எல்லாம் கொடுத்துட்டேன், அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் தந்துட்டேன். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், சும்மா எல்லாம் நான் தரேன் வாங்கிக்கோ, அவ்வளவுதான், ஒன்றும் பேசாது, சும்மாரு அப்படி கை நிட்டலாம், சும்மாரு எல்லாம் கொடுத்துட்டு அவ்வளவுதான். நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், லிஸ்ட் போட வேண்டாம். ஜெகநாதனை பார்த்தா கேட்கறது மறந்து போயிடு. முன்னாடி எல்லாம் கிடைச்சிடுங்க. அப்பேற்பட்ட ஜெகநாதன். என்ன விசேஷம் அப்படின்னா, ரத யாத்திரைக்கு இந்த பையன் வருவான். எல்லா கோவில்கள்லையுமே உற்சவ மூர்த்தியும் உண்டு. அவர் வெளில வருவார், யாத்திரை நடக்க நம்பெருமாள், கள்ளழகர் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நவதிருப்பதி 9 கிரகங்கள் உற்சவ மூர்த்தி தானே, மூலவர் கிடையாது. பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல மூலவரே வெள்ள வருவார், இது பெரிய அதிசயம். நல்லா தொழுக்கு முழுக்க அத்தனை பேர் தூக்கிட்டு வருவா, குழந்த மாதிரி மூலவரை தூக்கிட்டு வருவா வெளியில. வருஷா வருஷம் ஜம்முன்னு வெள்ள வருவார், வந்துட்டு திரும்பி உள்ள போவார். அவ்வளவு பெரிய மூர்த்தி, மூணு மூர்த்தியும் தூக்கிண்டு வெள்ள கொண்டு வந்து அதுக்காக ரதம். எல்லா ஊர்லயும் ஒரு தடவை ரதம் பண்ணும், ரொம்ப பின்னமாயிருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் ரீஒர்க் பண்ணும், அப்படி புது ரதம் பண்றதுன்னு வழக்கம். பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல வருஷா வருஷம் ரதம் பண்ணுவா, வருஷா வருஷம் ரதம். அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, பூரி ஜெகநாதன் ரதம் யூசன் த்ரோ தான் அவருக்கு எல்லாம், ரதம் வரைக்கும் யூசன் த்ரோ. அந்த ரதத்தை பண்ணி அது பகவான் ஏதை பண்ணி அழகா ரத யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரதத்தை உடச்சி வித்துருவான். அவ வாங்கிப்பாங்க ரதத்தை, அந்த உடச்ச ரதத்தை. அதை வச்சுன்னு நிறைய ஜெகநாத மூர்த்தி, நீங்க பூரியில ஜெகநாத மூர்த்தி வாங்கினா அந்த ரதத்திலேருந்து உடச்சப்பட்ட உடைக்கப்பட்ட மரத்திலேருந்து பண்ண மூர்த்திகள் தான் ரொம்ப ஃபேமஸ் பூரியில. சின்ன சின்ன பேனாலே நினைவுலாம் பண்ணி வைப்பான், கடைசி துண்டு வரைக்கும் ஏதாவது பண்ணி வித்துருவான். இத்தூண்டு தூண்டு ஜெகநாதன்லாம் உண்டு. எந்த ரதத்துல ஜெகநாதன் பலபத்ரா ஆச்சரியமா சுபத்ரா எல்லாம் ரத யாத்திரை போனாலும் அந்த ரதத்துல இருந்து தான் ஜெகநாதன். திரும்பியும் அடுத்த வருஷம் புது ரதம் ஜெகநாதன் ஆச்சர் லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிதான் சொல்லுவோம், லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். அப்ப அவர் ஏந்திக்கிட்டானே பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் புது ரதம், அந்த ரதத்துல அத்தனை பேர் ஏறுவார். மூலவர் வருவார், அழகா ஏறுவார். ஆஷாட மாசத்துலதான் ரத யாத்திரை. எப்படி ஆஷாட மாசத்துல பண்டர்பூர் யாத்திரை விசேஷம் சொல்றோம் இல்லையா, ஆஷாட சுக்ல ஏகாதசி, அந்த மாதிரி பூரியில ரத யாத்திரை அந்த ராஜ வீதி பார்க்கணும். அந்த மூணு ரதமும் வர வீதியை பார்க்கணும். அப்பா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே பரேட், ரிபப்ளிக் டே பரேட்லாம் ஒண்ணுமே கிடையாது. பார்த்தோம்னா இந்த ரத யாத்திரையில ரதம் அப்படி மூணு ஆசாஞ்சு ஆசாஞ்சு அப்படி வர்றதை பார்க்கணும். வருஷ வருஷம் புது ரதம், அதுதானே அதிசயம். அவ்வளவு அழகா பண்ணுவா. முக்கால்வாசி அக்ஷய திருத்தி என்னைக்கு ஆரம்பிப்பா, அந்த ரதத்துடைய வேலைகள்லாம் அப்படிதான் காண கிடைக்கிறது. தங்கத்தை தாண்டி அக்ஷயத்திருத்தி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. தங்கம் மட்டும்தான் மோசமான விஷயம் அக்ஷயத்திருத்தி இல்லை. அக்ஷயத்திருத்தி நிறைய நல்ல விஷயங்கள் பாரத தேசத்துல குட்டி கிடக்கு. அந்த ரதத்துல வருவான் பகவான், ரொம்ப உரிமையுடைய ஒருத்தன் பூரி ஜெகநாதன். இந்த ரத யாத்திரையில ஒரு ஸ்திதியில ரதம் நின்றுடும், என்ன இழுத்தாலும் நகராது. உடனே ஒரு சில ஜனங்கள் திட்டுவான், வாயில வந்தபடியெல்லாம் திட்டுவான். எந்த பொம்பளைய பார்த்து நிக்கிறேன்னு கேட்ப, கிருஷ்ணன் தானே. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போக கண்டீரே. சத்தியம் ஆண்டாள் வாக்கு சத்தியம்தான். ஸ்ரீ லோலன் அப்படின்னா கண்ணன். அவள் அப்படிதான், எந்த பொம்பளைய பார்த்தான் நின்னாய். நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டு இருக்கேன், நம்ம டிப்ளமேட்டிக்கா அழகா சபைன்றதுனால நிதானமா. ஒரிசாக்காரன் அப்படி திட்டுவா, சிட்டின உடனே லேசா ரசம் அசையும், அதுக்குள்ள இழுப்ப கடகடன் வண்டி போகும். இதுக்காகவே வருஷம் வருஷம் அவர்கிட்ட திட்டு வாங்குறது அவனுக்கு ஒரு சுகமா. இப்படி ஒரு தெய்வம் உலகத்துல உண்டா? திட்டு வாங்கறதுக்காக நிப்பானா ஒருத்தன் நிப்பானா ஜெகந்நாதன். ஏண்டானா ஆண்டா சொல்றாள்யா, சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா, நீ தாராய் பரையேலோ எம்பாவாய். ஏ உன நாராயணா சொல்லிட்டோம், கோச்சிக்காதரா, நீ எங்க மாட்டுக்கார பையன்டா, யாதவன்டா, மாடு மேய்க்கும் கண்ணா, கோபாலா, யாதவா, நவநீத சோரா, இதெல்லாம் அவன் திட்ட வார்த்தை. ஆனா இதுதான் அவனுக்கு உரிமை. அபாரா இந்த குழந்தை என்னைக்காவது நம்ம அது பேர் சொல்லி கூப்பிட்டா கொஞ்சம் பயப்படும், ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ. அம்மா எப்பவும் புச்சு குட்டி சமத்து குட்டி வெள்ள கட்டி என் செல்லமே என் கண்ணு அப்படிங்குவா. என்னைக்காவது பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன ஆச்சு, எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், மாத்திட்டோமே நடுங்குமா. அந்த மாதிரி ஜெகநாதனை வாழலாம், ஜெய் போலோ ஜெகநாதிக்கு அப்படின்னு யோசிக்கிறான். என்னடாச்சு நம்மளை ஒதுக்கி வைக்கிற ஆளு, அதா கூட நம்மளை தள்ளி வைக்கிற ஆளு அப்படின்னு நின்றுவானோ. நான் நகர மாட்டேன் அப்படி முகத்தை திருப்பிண்டு, நான் போக மாட்டேன் அப்படிங்குமா. இந்த குழந்தைகளை முகத்து அப்படின்னு தெரியுமா. அந்த மாதிரி ஜெகநாதன் நிப்பானா இவா திட்டினா உடனே ரதம் நகரம். என்ன ஒரு தெய்வம், சகஸ்ரநாமம் சொல்லி பீஷ்மர் கொண்டாடின கண்ணன். புருஷசுத்த மந்திரத்தினாலே வேதங்கள் ஆராதனம் பண்ற பரபிரம்மம், அப்பேற்பட்ட வஸ்து இந்த உரியா ஜனங்களுடைய திட்டுக்கு வசப்படுறான்னா ஜகத்துக்கே நாதனா இருந்தாலும் பக்த வசம். ஒரு தடவை ரத யாத்திரையை பாருங்க, அப்பதான் தெரியும். பார்க்கணும் ஆயுஷ்ல பார்த்துடும், வருஷ வருஷம் ஒரு பிளான் போண்டு இங்க போனோம் அங்க போனோம், இதானே வாழ்க்கை. சும்மா சாப்பிட்டு சம்பாதிச்சுட்டு டிவியை பார்த்துட்டு ஸ்மார்ட் போனை வச்சுட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்க வேண்டாமா? ஸ்மார்ட் போன் தான் வச்சிருக்க முடியும், யாரும் ஸ்மார்ட்டாவே இல்லை. நேற்று கூட ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ பார்த்தேன், ஒரு குரங்கு இப்படின்னு ஓன்றது மொபைல் ஃபோன். அது கீழே சொல்றது பய பிள்ளைங்க என்னத்தை தான் அப்படி பார்க்கறானுங்கன்னு தெரியல அப்படின்னு அது பார்க்கறது தான். கீழே கமெண்ட் எழுதியிருக்கான், அது ஏதோ கிராஃபிக்ஸ் எல்லாம் கையில மொபைல கொடுத்தானா கீழே போட்டுக்கலாம், என்னதான் இருக்குன்ற எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கானுங்களே அப்படின்றது குரங்கு சொல்றது. நிஜமா பலாரம் அலந்தா மாதிரி இருக்கு, என்னதா இருக்கு எல்லாரும் பார்த்துருக்கு. பக்கத்துல இருக்க மனுஷால பாக்கிறது இல்லை, சுத்தி நடக்கக்கூடிய பகவத் விஷயங்கள் அனுபவிக்கிறது இல்ல, ஒவ்வொரு நாளும் சரத் பூர்ணிமா முதற்கொண்டு இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் சொல்றது எங்கேயோ ஒரு மிஷினோட ஓடிட்டு இருக்கோமே, அதுதான் அதிசயமா இருக்கு. வருஷா வருஷம் இந்த இடம் பார்த்தணும், அந்த இடம் பார்த்தணும். உடம்புல பலம் இருக்கும் பொழுதே எவ்வளவு முடியுமோ ஓடி போய் பார்த்துடுங்கோ. தெய்வமல்லா செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே அப்படின்றார் திருமங்கையாழ்வர். ரகுவிலர் பத்தி சொல்லும் போது சொல்றார், தெய்வ பலம் இல்லாதவர்களால நுழைய முடியாத சிங்கவேல் குன்றம் அப்படின்றார். உடம்புல பலம் இருக்கா, பாரத தேசத்தினுடைய நூக்கன் காணர் சுத்தி என்னென்ன உண்டோ எல்லாம் பார்த்துடும். வயசான காலத்தை இதை நினைச்சு அசம்போண்டு அப்படி காலத்தை ஓட்டும். வயசான காலத்தை அப்ப போகணும்னு நினைச்சேன், போக முடியல, வீட்டு வேலை குடும்ப பாரம், என்னமோ ஒரு 15 குழந்தைய பெற்று ஒவ்வொன்றத்தையும் கஷ்டப்பட்டு இருக்கிறதோ ஒன்னோ ரெண்டோ அதுலயும் ஹாஸ்டல்ல போட்டாச்சு. மாமா எங்கேயோ வேலை பண்ற, என்னத்த வாழ்க்கை, என்னமோ சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். நம்ம தேசத்தினுடைய உத்தமமான இடங்களை பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பணத்தினால போயிட முடியாது, சரீர பலத்தினால போயிட முடியாது, பிளான் பண்ணி போயிட முடியாது. பிரார்த்தனை பண்ணா தானா நடக்கும். அதுதான் இந்த தேசத்தினுடைய மகிமை. திருப்பதி பிளான் பண்ணி போனா யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்க பார்க்கலாம், ஓராளும் கை தூக்க முடியாது. பத்ரிகாசிரமம் எத்தனை பேர் எவ்வளவு பிளான் பண்ணி ரிஷிகேஷ் ஹரித்வாரம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா தெரியுமா? எனக்கு தெரியும், ஏன்னா நானே முதல் தடவை போயிட்டு போக முடியாம 10 வருஷம் கழிச்சு இப்பதான் போனேன். ரொம்ப நடந்துடாது, அப்பேற்பட்ட ஒரு தேசம். இங்கதான் நல்ல பேர் இருக்கா, போயிட முடியறதா? இருட்டுக்கடை அல்வா வரைக்கும்லாம் போகதான் முடியறது. எதிர்க்கத்தான், தடுக்கி விழுந்தாதான், தடுக்கி விழ முடியலையே. அப்பதான் டிராபிக் ஜாம், வண்டி பாம்போமா நடிக்கிறான், உள்ள போய் நல்ல பேர் ஒரு 8 அவராது பக்கத்துல உள்ள இருக்கார். அவ்வளோ தூரம் போயிட்டு வர வேண்டியிருக்கு. பக்தியினால மட்டுமே தெய்வ தரிசனம் கிடைக்கும்படியான ஒரு தேசம் இந்த பக்த தேசம். ரத யாத்திரை பகவான் குண்டீசா பவனம்னு ஒரு இடத்துக்கு அத்தை வீட்டுக்கு போயிட்டு வருவான். திட்டு வாங்குற ஒரு தெய்வம் பத்ரிலாம், திட்டினா கொன்னே போடுறான் நம்மள, அப்படியே கங்கையில புதைச்சிட்டு போயிடுவான். ஜெய் பத்ரி விஷால் அப்படிதான் சொல்லணும், பத்ரி நாராயண மூர்த்தி அப்படின்னு. சும்மாலாம் அப்படி ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை எல்லாம் பேசிட முடியாது. பிருந்தாவனத்தெல்லாம் போய் கோவர்ண கிரி அப்படின்னா ஏற இறங்க பார்ப்பான், கிரிராஜ் அப்படின்னு. கோவர்ண கிரின் கோவர்ண மலைன்னு சொல்லப்படாது, கோவர்தன கிரிராஜ், மலைகளின் ராஜா அப்படின்னு சொன்னாதான் நமக்கு மரியாதை, இல்லைன்னா கல்லாலே அடிப்பார். ஆனா ஒரிசா ஜனங்கள் ஜெகநாதனை திட்டுவார்கள். வருஷா வருஷம் புது ரதத்துல ஏறி சௌக்கியமா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு ஜகர்னட் அப்படின்னு சொல்லுவார், JAGGERNAUT ஜகர்னட் அப்படின்னு. இந்த வார்த்தை எக்ஸ்க்ளூசிவா ஜெகநாதனாலேயே உண்டான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. அந்த காலத்தெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மோட்சம் அடையணும்னா ஜெகநாதனுடைய ரதத்துக்கே கொண்டு தலையை விட்டுடுவாங்க. சூரத்தங்க அந்த வார்த்தை தான் ஜெகர்னத், ஜாகரணம் ஜாகரணம் அப்படி விதமா ஒன்று ஸ்பெல் பண்ணும்போது ஜேஏ. நீங்க வேணா இதுல போட்டு பாருங்க, ஸ்மார்ட் போன் இருக்கு, கூகுள் ஆண்டவரை கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. அழகா ஜாகரணர் அந்த வார்த்தையே எக்ஸ்க்ளூசிவா ஜெகநாதனுடைய ரதத்தை அந்த சக்கரத்துக்கு சில பேர் தலையை கொடுத்துருவார். சனாதன கோஸ்வாமி கூட அது கீழே தலையை கொடுக்கணும்னு பிளான் பண்றாரு, ஏன்னா அவர் உடம்பு முழுக்க புண்ணாய் கீழ் வெடிகிறது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு டெய்லி வந்து அவரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். சனாதன கோஸ்வாமி சொல்றார், சுவாமி என் உடம்ப தொடாதீங்க, கீழ் வெடிகிறது. சைத்தன்ய சொல்றாரு, கீழப்பா கிருஷ்ண பிரேம வெளியறது. நம்ம பார்க்கிற பார்வையே வேற, மகாத்மாக்கள் பார்க்கிற பார்வையே வேற. அப்ப அவர் இந்த ஜெகநாதன் சக்கரத்தை சக்கரத்தை கொண்டு தன் நிறைய பேர் கொடுத்துருவாளோ. அப்ப இப்படி ஜெகநாதன் தானே மேலே ஏற மோட்சம் கிடைச்சிடும். அதனால இப்பெல்லாம் ரொம்ப பந்தோபஸ்து உண்டு, பக்கத்தெல்லாம் சும்மா வீல் பக்கத்தெல்லாம் போயிட முடியாது. அப்ப இங்கிலீஷ் வரைக்கும் ஜெகநாதன் உழைய, அன்னைக்கு இங்கிலீஷ் தானே பெரிய லாங்குவேஜ், உலகத்தில் எல்லாராலும் பேசப்படுகின்ற ஒரு பாஷை. அந்த பாஷையிலையும் நம்முடைய தெய்வத்திற்கு ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் உண்டுன்னா ஜகர்ணன் ஜெகநாதனுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். அத்தனை வசத்தி ஜெகநாத ஜெகநாதன், அவ்வளவு அழகு அந்த ஜெகநாதன். சாதாரணமா நம்ம நெல்லையப்பர் போய் பார்க்கணும், திருக்குறுமுடி சுந்தர பரிபூர்ண நம்பி போய் பார்க்கணும், 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இன்னைக்கும் பார்க்கிறோம், ஸ்ரீரங்கம் ரங்கராசனை பார்க்கிறோம், அதே மூர்த்தி. ஜெகநாதத்துல அப்படி கிடையாது. ஒரு 8 வருஷத்துலேருந்து 19 வருஷத்துக்குள்ள ஒரு தடவை இந்த மூணு மூர்த்தியையும் மாத்திடுவார்கள் வேற மூர்த்தி. இப்பதான் 2015 புது மூர்த்தி வந்திருக்கார், நபகலேபரா அப்படின்பா. சரியா சம்ஸ்கிருத வார்த்தை நவ கலேவரம்னு பெயர். உரிசாக்காரளுக்கு வா வராது. நப கலேபரா அப்படின்னு சிவா சொல்ல மாட்டா, சிவா அவளுக்கு அந்த வார்த்தை வராது. யமுனா சொல்ல மாட்டா, ஜமுனான். இந்த ஜமுனான்ற வார்த்தையே ஒரிசா பெங்காலிக்காரா சொன்னதுதான், இல்லாட்டி யமுனா தான் கரெக்டா. இன்னைக்கு பெங்காலிக்காரா கிட்டே ஒரிசாக்கள் இன்னைக்கு பேசினா ஜமுனா தேவி யமுனா தேவின்னு சொல்ல மாட்டா. நான் குத்தமாக சொல்றேன், அந்த வார்த்தைகள் எப்படி வந்ததுக்காக சொல்றேன். சிபே சர்வாத்த சாதகே அப்படின்னு முதல்ல என்கிட்ட சொன்னது தப்பா சொல்ல நான் நினைச்சுட்டேன். சிவே சர்வாத்த சாதகே, நசிவே சர்வாத்த சாரகே அப்படின்னு வார்த்தையை நமக்கு புரியும். அவருக்கு வே வராது பாதா. நப கலேபரான்னு ஒரு ஃபங்க்ஷனே உண்டு, ஒரு பெரிய விஷயம். நப கலேவரம் புது உடம்பு. நமக்கெல்லாம் ஒரு புது உடம்புன்றதே, அந்த மாதிரி ஜெகநாதனுக்கும் புது உடம்பு. புருஷோத்தம மாசம் சொல்லுவாள், அதிக மாசம். சில சந்தர்ப்பங்கள்ல ஏதான ஒரு ஆஷாடம் நம்முடைய ஆடின்றதே, அவளுக்கு சாந்திர மாசம், நமக்கு சௌர மாசம், சூரியன் அஸ்திவாரமா கொண்ட மாசம். இந்த சாந்திர மாசத்துல சில சந்தர்ப்பங்கள் என்ன ஆகும்னா, ஒரே ஆஷாட மாசத்துல ரெண்டு பௌர்ணமி வந்துடும் அவளுக்கு. அப்ப அதுக்கு திருப்பி ரீகால்குலேட் பண்ணுவா. அப்ப அது அதிக மாசம் சொல்லுவாள், புருஷோத்தம மாசம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அதிக மாசம் வந்துடுச்சுன்னா அது கிட்டத்தட்ட 8 வருஷத்துல ஒரு 19 வருஷத்துக்கு அப்படி ஏதாவது ஒரு மாசம் வந்துடும் 1 வருஷத்துல. அப்ப இந்த மூர்த்திய மாத்திடுவார்கள். இந்த மூர்த்திய மாத்தி மண்ணில் புதைச்சிடுவார்கள். கோயிலி பைகுந்தா அப்படின்னு ஒரு இடம் உண்டு ஜெகநாதன் கோவில்லையே சைட்ல. கோயிலி அப்படின்னு கோயிலின்னா சுடுகாடுன்னு அர்த்தம், பெரிய கிரவுண்ட். ஆனா வைகுந்தா, ஜெகநாதனுடைய வைகுந்தம். பழைய மூர்த்திகள்லாம் அங்க அழகாக மண்ணை தோண்டி போச்சுதான். இங்க வரைக்கும் எத்தனையோ தடவை மாத்தியாச்சுது. அந்த பழைய மூர்த்தி எல்லாம் மண்ணில் போட்டு புதைச்சிருவா, திருப்பியும் இந்த மூர்த்தி எடுத்து மண்ணில் புதைப்பா. இப்பதான் 2015 புது ஜெகநாதன். நீங்க 2015 முன்னாடி பார்த்த ஜெகநாதன் இப்ப இல்ல. ஆனா அந்த ஜெகநாதன் உள்ளுக்குள்ள நீல மாதவன் உட்கார்ந்து இந்த மூர்த்தியை நவ கலவரண்ட ஒரு பெரிய யாத்திரை. அதுக்கு அழகா தியானம் பண்ணுவார்கள். தியானம் பண்ணுவா, அதுக்கு இவ்வளவு பேர் போவா. கவர்மெண்ட் இன்னி வரைக்கும் அதுக்கு ஃபுல் செக்யூர்டு போர்ஸ் எல்லாம் அனுப்பும். அவ்வளவு அழகா அது பூஜை பண்ணக்கூடியவர்கள், ரொம்ப பழைய வயசான அந்த பூஜை பண்ணக்கூடியவர்கள், இந்த ஜெகநாதனுடைய இந்த ரதம் சிற்பம் சிரிக்கல, அந்த சிற்ப சிற்பிகள், அப்புறம் இந்த பூஜை பண்ணப்பட்டவர்கள், ஜெகநாதனுடைய கொடியை டெய்லி மாத்துவார்கள். ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த 200 அடி வசரத்துல ஒரு கைப்பிடியெல்லாம் இல்லாமல், கயிறுலாம் கட்டிக்காம கடகடகடன் குரங்கு மாதிரி ஏறுவா. ஏறி டெய்லி அந்த கொடியை மாத்துவா. அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் சமையலுக்காரா வாழலாம் தான் கிளம்பி போவா. அவர் கூட வந்து ஒரு 30 போலீஸ்காரா, 3 கமிஷனர் ஜெகநாதனுடைய மூர்த்திக்கு ஜெகநாதனாச்சு. அதனால இத்தனை பேரும் கிளம்புவா. ஜெகநாதனுக்கு மாலையெல்லாம் சாத்தி அந்த மாலையை கொடுத்து அதை கையில வச்சு பாருவார். யார் அந்த முக்கியமானவரோ அவர் அந்த மெயின் ப்ரீஸ்ட், அவர் கையில கொடுத்துருவா. அதை எடுத்துட்டே போனோம். எந்த மரத்துல ஜெகநாதன் மூர்த்தி பண்ணணுமோ அதை அவர் கையிலேயே வச்சுட்டு போற அந்த மூர்த்தி, அந்த மரம் அந்த மாலையை அதுக்கு முன்னாடி வச்சுதான் பூஜை பண்ணணும். அழகா அதை எடுத்துட்டு போவா. ஜெகநாதனுக்கு கட்டுறது ஒரு கயிறு உண்டு, அந்த கயிறை கொடுப்பாரு. கட்டி போட்டு ஈஷன் நடத்துங்க அவனு. இந்த கயிறுலாம் ரொம்ப முக்கியம். இந்த கயிறுலாம் அப்படி தலையில கட்டிட்டு போவாள். ஜெகநாதன் இவர்களோட தன்னை காட்டி கொடுக்கறதுக்கு வரான்னு ஐதீகம். என்னெல்லாம் இருக்கு பாருங்க, பாரத தேசத்துல கொட்டி கிடக்கு விஷயங்கள். ஒரு ஆயுசு போதாது பாரத தேசத்தை அனுபவித்த வைகுண்டம் கூட ஒரு ஆயுசு போகுது. திருமதி நாராயணன் உட்கார்ந்துட்டு இருப்பார், எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பா, எல்லாரும் பாடிட்டு இருப்பா. பசி இல்லை, தாகம் இல்ல, தூக்கம் இல்ல, கலப்பு இல்ல, டயனஸ் கிடையாது, சூரிய உதயம் கிடையாது, சூரிய அஸ்தமனம் கிடையாது. ஆனா பாரத தேசத்துல ஒவ்வொரு நாளும் நவம் நவம் நவம். நவம்னா புதுசு. எந்த எல்லைக்கு போனாலும் ஏதானும் ஒண்ணு புதுசா இருக்கும் நம்ம தேசத்துல. அழகா வரலாம் கிளம்புவார்கள். கிளம்பி நேர ஒரு கிராமம் உண்டு, அந்த கிராமத்துல மங்களாதேவின்னு ஒரு தேவி உண்டு. அந்த தேவி கிட்ட போய் அவ உத்தரவு கொடுப்பா. இவா போய் அந்த ஊர்ல தங்குவா. இந்த அந்த முக்கியமானவர் தேவியுடைய கர்ப்பகிரகத்துல படுத்து தூங்கணும். அவளுக்கு சாப்பாடு என்னன்னா தேவியுடைய பிரசாதம் தான், இல்லாதி பூரி ஜெகநாதர் கோவில் மகாப்பிரசாதம். இந்த பிரசாதம் தனி கதை இருக்கு, அதப்புறம் சொல்றேன். பிரசாதம்னா ஜெகநாதன் தான். அவ அங்கேயே படுத்து தூங்குவா. அப்ப சொப்பனத்துல எந்த இடத்துல ஜெகநாதன் பலராமன் அதுக்கப்புறம் சுபத்ரா தேவி அப்புறம் சுதர்சன சக்கரம் இருக்குவாங்களோ, இந்த 4 மூர்த்திகளையும் பண்ணக்கூடிய மரங்கள் வெவ்வேறு, ஒரே மரத்திலையும் பண்ண மாட்டோம், முதல் தரம் மட்டும்தான் அப்படியாச்சு. அந்த மரங்கள் எங்க இருக்கோ அந்த இடத்தை அந்த மங்களாதேவி காட்டி கொடுப்பான், சொப்பனத்தை காட்டி கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் அவ ப்ரொசீட் பண்ணுவா, எங்க இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த வழியில போவான். கிளீனா இன்னி வரைக்கும் அப்படிதான் நடந்துருக்கு. இதெல்லாம் தானே அதிசயம். 21ஆம் நூற்றாண்டுல எல்லாம் ஜிபிஎஸ் போட்டுட்டு எல்லா வழியை தேடிட்டு போனா தியானம் பண்ணி கனவுல தெய்வம் காட்டி கொடுக்கணுமா மரத்தை. இப்ப நம்புற மாதிரி கனவு நம்ம நடந்துட்டு இருக்கு. மீடியா வரைக்கும் ஒன்னும் பேச மாட்டோம். நம்ம ஊர்ல மீடியா என்ன பாடுபடுத்துறோம் நம்ம தெய்வங்களை, அங்கெல்லாம் ஒன்னும் பேச மாட்டோம். நம்ம கலை பேரா ஆஹா அப்படின்னு எல்லாரும் போவா. மீடியாக்காரன் கூடயே கூடயே போயிட்டு இருப்பான். அவ 15 நாள் அங்க இருப்பான் அந்த மங்களாதேவி வீட்டுல. 1 மாசம் இருப்பான், கவலையே பட மாட்டான். இந்த உத்தரவு கிடைச்சோன்னு கிளம்புவான் போவா. கரெக்டா போவா, அந்த இடத்துல மரம் நிற்கும். அது ஜெகநாதன பண்ணக்கூடிய மரம், 4 கிளைகளோட இருக்கணும். இது ரூல். 4 திருக்கைகள் உண்டு இல்லையா, சங்கு சக்கர கதாபத்மம்னா 4 கைகள். நல்லா கனங்கரையில் இருக்கணும் அந்த மரம். நல்ல டார்க் கலர்ல இருந்தா அதுதான் ஜெகநாதனுக்கு. இந்த 4 மரமும் ஒரே இடத்துல கிடைக்கணும் கிடையாது, ஒவ்வொரு கிராமத்துல இருக்கும். அந்த மரத்துல பட்சிகள் எதுவும் கூடு கட்டிருக்க கூடாது. இந்த மரத்துல கொடி எதுவும் ஏறி இருக்க கூடாது. இந்த மரத்துல யாரும் வெட்டியிருக்க கூடாது. இந்த மரத்துல சுயமாவே சங்கு சக்கர ஃபார்மேஷன் இருக்கும். உண்டு நிச்சயமா. அழகா இப்ப கூட 2015 போட்டோ எடுத்து போட்டிருக்கேன். அழகா நேச்சுரலா ஒரு சங்கு ஃபார்மேஷன். இன்னொன்னு சொல்ற, அந்த மரத்துக்கு ஏதாவது பாம்பு குத்திருக்கணுமா? இதெல்லாம் ரூல். சமயத்துல அந்த மரத்து மேல பாம்பு சீரின் இருக்கணுமா? இதெல்லாம் இருந்ததுன்னா அது ஜெகநாதன் வரக்கூடிய மரம். எப்படி இருக்கு பாத்துக்கோங்க, 21ஆம் நூற்றாண்டுல. இதுதான் நம்ம தேசம். சத்தியமா இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுதானே அதிசயம். அப்ப ஜெகநாதன் சத்தியமா இருந்தாலும் இது நடக்கும். இத்தனையும் இருக்கணும். அதே பலராமனுடைய அந்த மரம்னா 7 கலைகளோட இருக்கணும். ஆதிசேஷன் 7 கலைகளோட இருக்கணும். 7 கலைகளோட இருக்கணும். சுபத்ராவுக்கு 5 கலைகளோட இருக்கும். அப்படிதான் இருக்குமா அது? அந்த மரம் அந்த கலைகளோட தான் இருக்கும். என்னெல்லாம் இருக்கு பாத்துக்கணும். எவ்வளவு விஷயம் மிதவ பூரி போயிட்டு வந்து இருக்கும். கொட்டி கிடக்கு அவ்வளவு அழகு. அந்த மரத்தை பார்த்துட்டு அதுல எல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த மாலையை முன்னாடி வச்சு தேங்காய் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி அது ஹோமம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டுவார்கள். ஜெகநாதன் ஐஸ்வர்யா நல்லா சக்கரம் எல்லாம் வச்சு கட்ட வண்டியில வச்சு அதுல எடுத்துட்டு போய் அந்த மரத்தை, இந்த மரத்தை எந்த இடத்துல மூர்த்தி பண்ண போறாளோ அந்த இடத்த மட்டும் வெட்டி எடுத்துப்பான். மீதி மரத்தை அந்த இடத்துலயே தோண்டி புதைச்சிடுவான். அது சேக்ரட் இடம், அவ்வளவுதான். அந்த இடத்துல அதுக்கு சமாதி பண்ணிடுவாங்க. அந்த மரத்துக்கு உலகத்தில் எத்தனை மரத்தை வெட்டி போறோம் நம்ம ஊர்ல பார்த்து, அந்த மரத்தை வெட்டி அதுக்காக சமாதி பண்ணி. வேற வேற அக்கம் பக்கத்துல எங்கேயாவது ஒரு சிவன் கோவில் இருக்கணும். இதெல்லாம் ரூல். இவரோட இவர் கோவிலுக்கு முக்கியவாசி மாற்றத்தான் சிவபெருமான் தான். அக்கம் பக்கத்துல இந்த குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள ஒரு சிவன் கோவில் இருக்கணும். இவ்வளவு ரூல்ஸும் இன்னி வரைக்கும் நடந்துருந்து இதுதானே அதிசயம். பக்தியினால மட்டும்தான் இந்த தேசம் ஜீவிச்சிருந்து. இங்க எங்கேயா மரத்தை வெட்டுறத பார்த்தா ஜெகநாதன் நினைச்சுக்கோங்க. வேப்ப மரத்தை பார்த்தா ஜெகநாதன் நினைச்சுக்கோங்க. சங்கு ஃபார்மேஷன் இல்லாட்டி சக்கரத்துடைய ஃபார்மேஷன். பலராமன் பண்ணக்கூடிய மரத்துல ஏற்கலப்பை ரூபம் இருக்குமா? ஏற்கலப்ப மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆங்கிள் பார்த்தா அந்த ஏற்கலப்பை டிசைன் வருமா? சுபத்ராவோட மரம்னா தாமரை இருக்குமா? இந்த அந்த ஃபார்மேஷன் மரத்திலேயே சமயத்தில் மரத்துல பிள்ளையார் மாதிரி தெரியறதுலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க. இவ்வளவு கிரைடீரியாவும் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு போவார். சுபத்ரா சக்கரத்துக்கு அதற்குரிய அந்த மரத்துக்குரிய குணங்கள் இதெல்லாம் உண்டு. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் அந்த ஒரு க்ளோஸ் என்க்ளோசர் முதல் முதல்ல யாரும் பார்க்காம ஒருத்தர் பண்ணார் சொன்னா, இந்த கோயிலி வைகுண்டா சொன்ன இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லா கவர் பண்ணிடுவார். டைட் செக்யூரிட்டி இருக்கும். கவர்மெண்டே செக்யூரிட்டி போர்ஸஸ் போடும். ஒரிசா கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள போய் இந்த சிற்பிகள் உள்ள போய் டெய்லி செதுக்குவான். அவா உள்ள போயாச்சுன்னா தண்ணி கூட குடிக்கூடாது. திரும்பியதான் வெள்ள வரணும், தண்ணி குடிக்கணும், ஆகாரம். உள்ளுக்குள்ள யாரும் பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. அந்த முக்கியமான பூஜை பண்றவர் கூட பார்க்க முடியாது. கோவில பூஜை பண்றவர் கூட உள்ள போய் பார்க்க முடியாது. அது அவளுடைய பரம்பரை விஷயம். அதான் பண்ணுவா அவளுக்கு அத்தனை மரியாதை இன்னைக்கும் ஜெகநாதனுடைய கோவில். யார் சொல்றா ஹிந்து தர்மத்துல யாருக்கும் மரியாதை இல்லைன்னு? இன்னைக்கும் அவளுக்குரிய மரியாதை. இந்த புரி ஜெகநாதனுடைய கொடிய போய் எடுத்துட்டு வருவா டெய்லி. கொடி மாசத்துக்கு ஒருத்தர் ஏறுவான்னு சொன்னாலே அவ வம்ச வம்சமா அப்படிதான் ஏறுவா. அவ கொடி எடுத்துட்டு வந்தோடனே அத்தனை பேரும் அந்த பையன் கூட இருப்பான், அவள சின்ன பையனா இருக்கும், ஆனா காலை தொட்டு சேமிப்பாரு. ஏன்னா ஜெகநாதன் கொடியை போய் எடுத்துட்டு வரானே, அது வெயிலோ மழையோ நல்ல காத்தடிக்கும் புரியல. என்ன புயலா இருந்தாலும் அவ பாட்டுக்கு ஏறுவான் அந்த கொடியை கழிச்சு எடுத்தவர் பிட்பிட்டா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்ப பிரசாதமா அத்தனை பேரும் அவ காலில் விழுந்து சேவிப்பான். இன்னி வரைக்கும் நடந்துருக்கிற ஒரு சத்தியம் ஜெகநாத கஷேத்திரம். எங்கேயாவது ஏதாவது கட்சி கொடியை பார்த்தா கூட ஜெகநாதம் நினைச்சுப்போம். அத்தனை ஆச்சரியம், அவ்வளவு விசேஷம் நம்முடைய தேசம். இந்த சந்திரன் போட்டு ஒரு பொட்டு மாதிரி இருக்குன்னா ஜெகநாதனுடைய கொடி சிம்பிள் நன்ன நியாபகம். ஒரு சந்திரன் பிறை சந்திரன் எல்லாம் நம்ம கொடுத்ததுதான் அடுத்தவாளுக்கு. பிறை சந்திரன் ஒரு பொட்டு இருக்குன்னா ஜெகநாதனுடைய கொடி. நல்ல பிறை சந்திரனை சொன்னவர்களும் நம்ம தான். நன்ன ஆயிரம் பிறை கண்டவர்கள் எல்லாம் சொல்றவாளும் நம்ம தான். யார் எதை சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் சனாதனமான ஹிந்து தர்மத்தில இருந்து மட்டும்தான். இது உலகத்தினுடைய நியதி, யாரும் மாற்ற முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தேசம் ஹிந்து தேசம், இது ஹிந்துஸ்தான். ஒருத்தரம் ஒன்னும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா அந்த மூர்த்தியை செதுக்குவார்கள். ஆச்சரியமா எல்லாம் செதுக்கி முடிச்ச உடனே அழகா இந்த புது மூர்த்தியை கொண்டு போய் அந்த மூர்த்திக்கு முன்னாடி வைப்பார்கள். வச்சுட்டு எல்லாம் வந்துடுவா. முக்கியமா வயசான அந்த மூணு பேர் இருப்பான், அந்த வம்சத்துல இருப்பா. ராத்திரி இந்த நீல மாதவன் இருக்கான் பாருங்க, இந்த பழைய ஜெகநாதன்ல இருந்து எடுத்து அப்படி வைக்கிறது உயிரோட்டம், உயிர் கொடுக்கறா போலே. அவன் என்ன பண்ணுவான்னா ஜெகநாதனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கையில கட்டிண்டு உள்ள போவா. விரதம் எல்லாம் இருந்துட்டு ஜெகநாத பிரசாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ள போய் ராத்திரி எல்லா யாரும் இருக்க மாட்டாங்க, மட்டும்தான் இருப்பான். அப்ப ஆக்சுவலா ஒரிசால அவ்வளவு அழகா லைட்டே ஆஃப் பண்ணிடுவாங்க. புரியல, யாரும் பாத்திரப்பட யாரும் வந்துடப்பட சுத்தி வர ஃபுல்லா ஷட் டவுன். அவ்வளவுதான் எலக்ட்ரிசிட்டி. இவா போய் எடுத்து அப்படியே அவா கூட பார்க்க முடியாத இருட்டுல ஒண்ணுமே தெரியாது. ஆனா இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. அவ சொல்றா அது என்னமோ கையில அப்படி துள்ளும், கையில துள்ளுமா. அவ சொல்றா அது என்னன்னு சொல்ல தெரியாது, என்னமோ ஒண்ணு துள்ளும். அது எடுத்து வச்சோன்னே உடம்பெல்லாம் என்னமோ பண்ணும். சில பேர்ல தெளிவா சொல்றா, சில இடங்கள்ல சில பேருக்கு அந்த சக்தியை தாங்க முடியாம மூணு நாள்ல பரவம் போயிச்சுருவாங்க. அவ்வளவு விசேஷம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் இதெல்லாம் தானே வசதி. அந்த மூர்த்தி எடுத்து அப்படி உள்ள வச்சிருவா. வச்சுட்டு இந்த மூர்த்தி அங்க வச்சுட்டு பழைய மூர்த்தி எடுத்துருவா. இந்த பழைய மூர்த்தி ராத்திரி தான் கொண்டு போய் புதைப்பா. அப்ப ஃபுல்லாவே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவா. புரி புழிக்கவே கரண்ட் ஷட் டவுன். ராத்திரி அந்த மூர்த்தியை பதிச்சு மேல போட்ட மட்டும் ஓடிடுவோம். கொயினி வைகுந்தா அப்படின்னு பேரு. மனுஷாலாம் இது பண்றோமோ அதே மாதிரி வேற வீட்டு அந்த மாதிரி ஆச்சு. நம்ம தாடி வச்சுட்டு போகலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிப்பாள். அந்த பூஜை பண்ணப்பட்டவா அந்த வம்சத்தில் இருக்கவாள்லாம். இதெல்லாம் ருட்டீன். பத்ரி நாராயணுக்கு இருக்கிற சம்பந்தம் இருக்கா பாருங்க கோவில் முறைகள்ல. அது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். கையில துள்ளுமா எப்படி இருக்கும் பாரு. ஐயோ இதுக்காகவே ஒரு ஜென்மா அந்த வம்சத்தை பிறக்கணும்னு தோன்றதா இல்லையா. ஒரு பாரத பூமியில ஒவ்வொரு ஜென்மா பிறந்துட்டே இருக்கணும். இச்சுவை தவிர அப்படின்னு பிறந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஊரா போய் நின்று 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 அனுபவிச்சுட்டே இருக்கணும். இதானே சுகம். கொட்டி கிடக்கு நம்முடைய தேசத்துல என்ன இல்ல, அவ்வளவு வசதி. அதுக்கப்புறம் பழைய மூர்த்தி பதிச்சிருவா, புதுமூர்த்தி பூஜை எல்லாம் ஆகும். கரெக்டா ஆஷாட சுக்ல ஏகா அந்த சமயத்துல ஜோர ரத யாத்திரைக்கு வந்துடும். இதெல்லாம் மூணு நாள்ல முடிஞ்சிடும். ரத யாத்திரை பெருமாள் வெளில வந்துடும். புது மூர்த்தி சம்மு நவ கலேபரா அப்படின்னு இருக்கு பெயர். நவ கலேவரம் புது உடல் அப்படின்னு. உலகத்துல சுவாமிக்கு உடல் மாறும் எங்கேயாவது உண்டா, எங்கேயாவது படிச்சிருக்கோம்னா மாறும். ஜெகநாதன் 2017 இப்ப போய் பாத்துருக்கோம். இந்த எத்தனை வருஷம் இருப்பான் தெரியும். இந்த ஜெகநாதன் அடுத்து வேற ஜெகநாதன், புது ஜெகநாதன். அத்தனை வசத்தி இந்த புரி கஷேத்திரம். இவ்வளவு ஜோத் ஆதிசங்கர் பகவத்பாதர் எத்தனையோ மகாத்மாக்கள் அனுபவிச்ச ஒரு ஜெகநாத். நான் ரொம்ப கம்மியா தான் சொல்ல, நிறைய இருக்கு. ஜெகநாதனுடைய பெரிய விசேஷம் கிச்சன், த வேர்ல்ட் பிக்கஸ்ட் கிச்சன் அப்படின்னா ஜெகநாதன் தான். ஒரு நாளைக்கு 1000 பேர் வேலை செய்யற ஒரே கிச்சன், டிஸ்கவரி சேனல் வரைக்கும் வந்த ஒரு கிச்சன் ஜெகநாதனுடைய கிச்சன். அவ்வளோ நம்ம தர்மஸ்தலாதான் இருக்கு பாருங்க. டெய்லி அன்னதானம் இதெல்லாம் டிஸ்கவரி சேனல் வரைக்கும் அசந்து போயிட்டு இருக்காவா எப்படி நடக்கிறது இங்க இருக்கு. அந்த ஜெகநாதனுடைய கிச்சன்ல ஒரு நாளைக்கு 100,000 பேருக்கு சமைப்பான். ஒரு நாள் கூட பற்றாக்குறை ஆனதும் இல்லை, நீந்து வீணா போனதும் இல்லை. கூட்டம் திடீர்னு கூடும் குறையும். ஆனா இந்த 100,000 பேருக்கு சமைக்கிற அன்னமானது ஒரு நாள் கூட மிச்சமாகி கொட்டினதும் கிடையாது. ஐயோ பத்தலையேன்றதும் கிடையாது. எப்பயாவது பூரிக்கு போறேன்னா நாலு நாள் பட்னி கொலை பட்னி கிடங்கும், அப்பதான் போய் சாப்பிட முடியும். அள்ளி அள்ளி போடுவா, நம்மளால சாப்பிட முடியும், நல்லா கதறி இருக்கேன், நல்லா முடியல விட்டுடுமோன்னு கதறி இருக்கேன். எனக்கு பரிமாறும் பொழுது அந்த அடுப்பு அப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 752 அடுப்பு இருக்கான் உள்ளுக்குள்ள களிமண்ணால. அந்த காலத்து மண் அடுப்பு, இனி வரைக்கும் ட்ரெடிஷனலா சமைச்சிருக்க ஒருத்தன் ஜெகநாதன். இன்னும் உள்ளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கேஸ் கிடையாது, ஹீட்டர் கிடையாது, விறகு கட்டதான், சமையல் என்னமோ மண்பானை தான், டெய்லி அத்தனை பானை பண்ணிட்டே இருப்பா. இது இவ்வளவு குடும்பங்கள் நம்பிட்டு இருக்கு பாருங்க, ஜெகநாதன் இவ்வளவு பேருக்கு இன்னைக்கு எல்லாம் அவர் இண்டஸ்ட்ரி மட்டும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற அன்னிலேருந்தே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு இருக்க ஒரே ஒருத்தன் அம்பாள் தான். நீ ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலாம் பேசிட்டு இருக்கா, அவ்வளவு அழகா ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருந்திருக்கார், 1000 பேருக்கு டெய்லி வேலை, அது 500 மாஸ்டர் ஷெஃப். உங்களுக்கு புரியுதுக்கா மாஸ்டர் ஷெஃப்னு சொல்றேன், டெய்லி 500 மாஸ்டர் ஷெஃப், அவளுக்கு அசிஸ்டன்ட், தேங்காய் துருவத்துக்கு ஒரு ஆளு, பருப்பெல்லாம் வறுத்து கொடுக்குற ஆளு, தண்ணியை கொண்டு வரதுக்கு ஒரு ஆளு, மாவெல்லாம் இடிப்பா. நீங்க வந்து அந்த காலத்துல அந்த அம்மி ஆட்டுக்கள் எல்லாம் இன்னைக்கெல்லாம் மான்யூமெண்ட் மாதிரி ஆயிடுத்தோம், இந்த காலத்து பிள்ளைகள்லாம் பாத்துருமான்னு கூட தெரியாது. அதுல உட்காந்து அம்மியில உட்காந்து அரைச்சிண்டு ஆட்டுக்கல்ல அரைச்சிண்டு இன்னைக்கும் ட்ரெடிஷனலா சமையல் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர், பல கோயில் ட்ரெடிஷனல் பண்றான், அப்ப கூட அரைக்கிற மிக்சி எல்லாம் வந்தாச்சு. இன்னி வரைக்கும் ஒருத்தரையும் உள்ள உள்ளது போங்கடா, நீங்களும் உங்க சைன்ஸ் ஹெல்தி ஃபுட் ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னா ஜெகநாதர். இன்னைக்கு ஆர்கானிக்ன்றவமே ஜெகநாதர் எடுக்கிற காய்கள் எதுலையுமே பூச்சி மருந்து அளிக்க மாட்டான். இந்த புதுசா வந்த காய்கறி உள்ள நுழையவே நுழையாது. இந்த கேபேஜ், காலிஃபிளவர், பீன்ஸ் ஒன்னும் பக்கத்துல வரப்படாது. ட்ரூலி இந்தியன் அப்படின்னா ஜெகநாதன். அதுவும் எங்கன்னா ட்ரூலி இந்தியன் கூட கிடையாது, ட்ரூலி ஒரியாள். கரெக்டா ஜெகநாதபுரியினுடைய அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் மட்டும்தான் அவருக்கு நிவேதனம் பண்ணுவார்கள். அப்ப அந்த கிராமத்து ஜனங்கள் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருப்பார்கள் பார்த்துக்கோங்க. கோவில்கள் எப்படியெல்லாம் நம்ம தேசத்தை காப்பாத்தின் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 500 மாஸ்டர் ஷெஃப்ல என்ன விசேஷம்னா, இப்ப நம்ம ஆட்டில் ஏதான ஒரு விசேஷம், அன்னைக்கு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும்னா கொலப்பட்டினியா கிடப்பா இல்லையா, நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணி முடிக்கிறது. கொலப்பட்டினி பச்சை தண்ணி பல்ல படக்கூடாது, பூரியில உள்டா நன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டுதான் அவ கிச்சனுக்குள்ளேயே ஏறணும். ஏண்டானா அப்பதான் மனசு நிம்மதியா ஜெகநாதனுக்கு சமைப்பாளம். நன்னா வயிறு ஒரு மரங்கள் கழுத்தறைக்கு சாப்பிட்டு வரணும், ரூல் அங்கதான். அவளுக்கு 12 வயசுல ட்ரைனிங் சமைக்கிறது எப்படி ஜெகநாதனுக்கு, முதல்ல நன்னா சாப்பிடணுமா, வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளேயே அவள் ஏறுவான். இப்படி லோகத்துல ஒரு தெய்வம் உண்டா, நீ நன்னா சாப்பிட்டு எனக்கு 12வது சொன்ன எவ்வளவு சௌகரியமா இருக்கும். வீட்டுல பூஜை நாள ஸ்திரீகளுக்கு பாக்குறோம், ஐயோ வீட்டுல இவ்வளவு இருக்கு. ஆனா ஜெகநாதனுக்கு நன்னா சாப்பிட்டு வருவார்கள், இதெல்லாம் தானே அதிசயம். ஏன்னா அவ சொல்றா முதல் ரூல் அதான், நல்லா சாப்பிடணுமா வயிறு முட்டை முட்டை. அப்ப என்னன்னா ஜெகநாதனுடைய பிரசாதத்துல ஒரு ஆசை வராதான், பிரசாதம்ன்ற உணர்வு இருக்குமா, நல்ல ஸ்ட்ரென்தா பகவானுக்கு ஜம்முன்னு பண்ணி போடுவாளாம். வீக்கா இருந்தானா ஏதோ அரை மூடி தாங்க உத்துருவியா போதும் போடுவோம், நன்னா சாப்பிடும் 2 மூடி திருவாரு, இன்னும் 5 மூடியை கொண்டா திருவேன்னு திருவாளம். நன்னா தலிகை பண்ணுவா, மினிமம் ஒரு 56 ஐக்கத்தோட சாப்பிடுவார் சுவாமி. சப்பன் போக் அப்படின்னு பெயர், இதெல்லாம் டெய்லி ருட்டீன், டெய்லி 56 ஐட்டத்தோட பக்கா காணா சுக்கா காணா 2 உண்டு. ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரைடான இருக்கக்கூடிய பக்ஷணங்கள், அப்புறமா அரசம் கூட்டு லிஸ்ட் உண்டு, அவர் பெரிய லிஸ்ட், அது பேரு நம்ம வாயில் விளையாது. அவ்வளவு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அதுல ஒரு ஸ்வீட் உண்டு மால்பான்னு சொல்லுவார், இடங்களை பேர் கொஞ்சம் மாறும். பனம்பழத்தை சார புழிஞ்சு அதை சக்கரை பாகில ஊற வச்சு, அதுக்கு பனம்பழமே சுத்திக்கும், அதை சக்கரை பாகில ஊற வச்சு எடுத்தா அப்படி யோசனை பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு ஸ்வீட் உண்டு ஜெகநாதனுக்கு. 56 ஐட்டங்களோட தான் டெய்லி சாப்பிடுவார். அப்ப கொழுக்கு முழுக்கு இருக்காருனா காரணம் உண்டு ஒண்ணு. ஏன் 56 ஐட்டம்னா ஆரம்பிச்சு வச்சது கோபிகைகள். எங்கடா ஆரம்பிச்சதுன்னா பிருந்தாவனத்துல. எப்படா ஆரம்பிச்சதுன்னா கோவர்ணகிரி தூக்கி நிக்கலாம் பாருங்க. இப்ப 7 நாள் குழந்தை ஒண்ணுமே சாப்பிடலையும் பாவம், டெய்லி 8 வேளை சாப்பிடுவேன், 7 நாள் சாப்பிடலன்னா என்னதுக்கு ஆகும். கோபிகள் குழந்தை கொஞ்சம் இழைச்சு போயிட்டான், சீதாம்பரம் எல்லாம் கீழே விளையாடுதுன்னு சொல்லி 7 நாளைக்கு சேர்த்து 56 ஐட்டம் பண்ணி கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணாலாம். அன்னைக்கு பிடிச்சான் பய விடப்படாது, இனிமேல் 56 ஐட்டத்தோட தான் டெய்லி சாப்பிடுவார் ஜெகநாதர். 56 ஐட்டம் எல்லாம் சாப்பிட வேணத்துக்கு அவங்க சொல்லுங்க, 56 ஐட்டம் சப்பன் போர் என்ன இல்ல இந்த தேசத்துல சொல்லுங்க. டெய்லி 365 நாளும் காலங்காத்தால ஒரு அவருக்கு நிறைய அவருக்கு மிஸ்டே உண்டு, அவரோட கோல் மிஸ்டே உண்டு. காத்தால ஒரு 7:30 சாப்பிடுவார் லைட்டா, திரும்பி ஒரு 8:30 சாப்பிடுவார், திரும்பி ஒரு 10:30 சாப்பிடுவார், திரும்பி ஒரு 12:30 சாப்பிடுவார். இதெல்லாம் லைட் லைட்டா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும். 12:30 ஃபுல் மீல் 56 இடத்தோட அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 4:30 சாப்பிடுவோம். சொல்றது கேட்டா ஒருத்தான் அடிச்சுடுவா, ஏன் இப்படிலாம் சொல்றீர்கள்? ஆனா அப்படி ரசிக்கிற அதுக்கு சொல்ல வேணாம். பகவான் எப்படி கொண்டார், நமக்கு ஒருவேளை நிவேதனம் பண்ணாலும் அதோட சுவாமி கதையை மூடி வச்சிடும் அவ்வளவுதான். அதோட நாளைக்கு நமக்கு டைம் கிடைச்சா பண்றதோட சரி. மத்தியானம் அப்புறம் ராத்திரி ஒரு 7:30-8 மணிக்கு லேசா ஒரு டின்னர். இந்த குழந்தைக்கெல்லாம் ராத்திரி 11 மணிக்கு படுத்தோன்னு பசிக்கிறது அப்படின்னு கரெக்டா 11 மணிக்கு ஒரு டின்னர் உண்டு இருக்கு. இவ்வளவு சாப்பிட்டா எப்படி இருப்பார் நீங்க பாத்துக்கோங்க. 56 ஐட்டத்தோட ஆனா ஆசையோட அவ பண்றா, சலிச்சுக்கிறது இல்லை, அனுபவிச்சு பண்றா. அழகா மண்பானையில தான் பண்ணுதா, மண்பானை பண்ணிட்டே அடுக்கி வச்சிருப்பான். அவ்வளோ பெரிய கிச்சன் அது, புரியல? ஜெகநாதனை பாக்குறது அந்த கிச்சன் பாக்குறது ஒரு குஷியா இருக்கும். அந்த அடுப்பு அப்படி இருக்கும், தாமரப்பு மாதிரி இருக்கும். சுத்தி வர ஒரு 5 பானை, அதுக்கு மேல ஒரு 3 பானை, அதுக்கு மேல ஒரு பானை, இப்படி வைப்பா 9 பானை வைப்பான். சின்ன பானை பெரிய பானை இதெல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்துல தள்ளிக்கையா இருக்கும். இதானே அதிசயம். 5 பானை அதுக்கு மேல 3, அதுக்கு மேல 1, சில இடங்கள்ல 5, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 1, இப்படி லைனா வைப்பா 8, 9, இப்படி 1. இது என்னடா, முதல்ல மேல இருக்கு பாருங்க அந்த பானை வெந்துடுமா, அதுக்கு அடுத்து இரவுல இருக்கிறது அப்புறம் வேகுமா, கீழ் நேர அடுப்புல இருக்கு பாருங்க அது கடைசியா வேகுமா, இல்லாட்டி அடிபிடிச்சிருமோன்னு. ஆனா இன்னி வரைக்கும் இது கரெக்டா நடந்துருக்கு, ஒரு நாள் கூட அடிபிடிச்சது இல்லை. ஸ்ரீகள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, சமையல் இப்படி பண்ணணுமா? ஜெகநாத தியானத்தோட அவருக்கு என்ன, ஜெகநாதா 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 ஜெகநாதன் ஜபிச்சுண்டே சமையல் பண்ணுவார்கள். இன்னைக்கும் 500 மாஸ்டர் ஷெஃப் அந்த வம்சத்துக்கார மட்டும்தான் சுவாமிக்கு தலிகை பண்ண முடியும். அதை எடுத்துட்டு போறதே ஒரு அழகு, ரெண்டு கூடை அடைச்சு லைனா அடுக்கி நடுல ஒரு கோலை வச்சு அப்படி தூக்கிட்டு போவான். தூக்கிட்டு போய் சுவாமிகள் என்னன்னா, இந்த பகவானுக்கு எடுத்துட்டு போறா ஒரு வாசனை வராது, யாரும் டேஸ்ட் பண்ணியே பார்க்க மாட்டோம், சாதாரணமே பண்ண மாட்டோம். இந்த பகவானுக்கு எடுத்துட்டு போய் நிவேதனம் பண்ற வரைக்கும் ஒரு வாசனை வராது. நிவேதனம் பண்ணி கொண்டு வரும்போது மூக்க தொலைக்கும். இன்னி வரைக்கும் அது எப்படி எடுத்துட்டு போது நீ அதே வாசனை தானே வரணும், ஆனா எடுத்துட்டு போற வரைக்கும் வராது. வாசனை வந்து எடுத்தனா பகவான் பிரசன்னமாயிட்டா மகா பிரசாதம்னு பேர். வாசனை வரலன்னா இன்னைக்கு பகவான் சாப்பிடலன்னு அர்த்தம். பகவான் கோச்சிட்டுட்டான், ஐயோ வாசனை வரலையே, போகும்போது வாசனை வராது, எடுத்துட்டு போகும்போது வாசனை இல்லை, அதையே நிவேதனம் பண்ணி எடுத்துட்டு போது வாசனை வரும். மகா பிரசாதம் போகணும்னு தோன்றதா, பிரசாதம் சாப்பிடணும்னு தோன்றதா? அந்த பானையில 5 மணி நேரம் சூடுதாங்க. இப்பெல்லாம் தெர்மோ வரலாம் வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பூரியில அந்த சமையல் பண்றா பாருங்க, அவாதான் ஆனந்த பவன் பேரு, அந்த ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்களா, அந்த இடத்துல தான் விற்பா. இந்த யார் சமையல் பண்றாளோ அவா தான் விற்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவாள் பல வீட்டுல சமையலே கிடையாது. ஜெகநாதன் போவா, இது கூட அதை கூட அதை கூட வாங்கிட்டு வருவா, குடும்பம் முழுக்க சாப்பிட்டுருவான். அவாத்துல எல்லாம் விசேஷம்னா முதல்ல ஜெகநாதன் பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான் பேச்சே ஆரம்பிப்பான். வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா சமையல்காரன் கூப்பிடுப்பா, அவர் இலைக்கு எவ்வளவு பேச்சே கிடையாது. சரி 100 பேர் வரா, இவ்வளவு அன்னம் வாங்கலாம், எல்லாம் ஜெகநாத பிரசாதம் தான் அவளுக்கு. வீட்டுல கல்யாணமா ஜெகநாத பிரசாதம், வீட்டுல காது குத்தா ஜெகநாத பிரசாதம், அவளுக்கு தொட்டதுக்கெல்லாம் ஜெகநாத பிரசாதத்தை வாங்குவா, எல்லாருக்கும் கொடுப்பா, அள்ளி அள்ளி கொடுப்பார்கள், சாப்பிடவே முடியாது. இவ்வளவு விசேஷம் புரி ஜெகநாதன். இன்னைக்கும் கிருப பண்ணிட்டு இருக்கான் சைத்தன்யம் மகாபிரபு, பிரத்யக்ஷமா ஜெகநாதனை அனுபவிச்சிருக்க. சைத்தன்ய மகாபிரபு சரீரத்தோட கலந்த மூர்த்தி ஜெகநாதன். எப்படி துவாரக்கில மீரா கலந்தாலும், எப்படி ஆண்டாள் ஸ்ரீரங்கத்த ரங்கநாதனோட கலந்தாலும், அதுபோல சைத்தன்ய மகாபிரபு சரீரத்தோடையே ஜெகநாதனோட கலந்தார். அப்பேற்பட்ட ஜெகநாதன், ஆதிசங்கர பகவத் பாதம் அனுபவிச்ச ஜெகநாதன். நம்ம ராமானுஜர் புரி ஜெகநாதன் போயிருக்கார். இருந்தாலும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண சிலதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் குருவாயூரப்பனை பத்தி ஒன்னு பாடி இருக்கலாம், மன்னார்குடி ராஜகோபாலனை பத்தி ஒரு பாட்டு பாடி இருக்கலாம், பாண்டங்களை பத்தி ஒரு பாட்டாவது பாடி இருக்கலாம், தொட்டு பாருன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலையே ஒரு ஓரத்துல ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யறது. இந்த மாதிரி பூரி ஜெகநாதனுக்கு மங்களாசாசனம் கிடையாது. ஆனா சுவாமி ராமானுஜர் பூரி ஜெகநாதன் கோவிலுக்கு போனார். அழகா பார்த்தா முறைய மாத்தலாம்னு பிளான் பண்ணிட்டார். வைஷ்ணவ சித்தாந்தப்படி ஜெகநாதன் பூஜை பண்ணலாம்னு பார்த்தா பத்மநாபன் மாதிரியே ஜெகநாதன் பார்த்தான். இந்த வேலைதான் இங்க வேண்டாம், நான் சௌக்கியமா 56 வேலை 56 ரைட்டு கூட நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி அழகாக துளசி தீர்த்தோம், இந்த அக்கா வெடிச்செல்லாம் நமக்கு ஆகாது ராஜா, நான் இப்படியே சௌக்கியமா இந்த ஊர் வழக்கப்படி சாப்பிட்டு பழகி போயிட்டேன், அதனால இந்த ஊர்ல வைஷ்ணவ சித்தாந்தம் பாஞ்சராசனம் வைகானசம்லாம் நீ கொண்டு வந்துடாதேன்னு ராமானுஜர் இல்ல இல்ல மாத்தியே காட்டுவே என்ன. ஜெகநாதன் பார்த்தாரு இவர் யார்கிட்டயே அப்படி பண்ணிருக்காருன்னு பார்த்தா பத்மநாபர்கிட்ட பண்ணிருக்காரு. பத்மநாபர் கூப்பிட்டு கேட்டார், ஏன் சுவாமி இந்த ஆள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம், ஊரை விட்டு தூக்கி விட்டுடு ஈஸியஸ்ட் வேணும் அப்படிதான் பண்ண. அவர் வந்து திருக்குறுங்குடியில போட்டேன் எங்க ஊர் பக்கத்தை, உங்க ஊர் பக்கத்துல என்ன ஊர் இருக்கோ போடுன்னு. திருவனந்தபுரம் திருக்குறுங்குடி கூட கூப்பிடுற தூரம் தான். ஜெகநாதன் பார்த்தான் பக்கத்துல வச்சா கஷ்டம்னு சொல்லி தூக்கி ராத்திரியோட ராத்திரியா ஸ்ரீகூர்மத்தை கொண்டு போட்டான். ஸ்ரீகூர்மம்ன்றது விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் பக்கத்துல கிட்டத்தட்ட பூரி ஜெகநாதத்துக்கும் ஸ்ரீகூர்மத்துக்கும் ஒரு 350 கிலோமீட்டர் ஆக மொத்தம் சுவாமி ராமானுஜர் ஒரு ராத்திரிக்குள்ள நிறைய வேலைகள் நடக்கிற ஒரு வாழ்க்கையில். ஒன்னு விந்திய மலைக்கு வந்து விந்திய மலையிலேருந்து காஞ்சிபுரம் வருவார், வரதராஜன் கூண்டு வருவார், இல்லாட்டி திருவனந்தபுரத்தை பத்மநாபர் கொண்டு திருக்குறுங்குடியில விடுவார், இல்லாட்டி பூரி ஜெகநாதன் ஜெகநாதத்தை பூரி ஜெகநாதத்திலேருந்து ஸ்ரீகூர்மத்தை கொண்டு வந்து விட்டுடுவார். எதுக்கடா கொண்டு வந்து விட்டார்னா ஸ்ரீகூர்மத்துல அது சிவலிங்கம் மாதிரி இருக்கும், எல்லாரும் சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸ்ரீகூர்மத்தை இறங்கினா ராமானுஜர் பார்த்தார், என்னடா அது சிவஸ்தலத்தை கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா கூர்ம பகவான் வந்தார், நான் கூர்மம்பா, எல்லாரும் சிவலிங்கம் நினைச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் சொல்லு கேளு, நான் விஷ்ணு, எனக்கு விஷ்ணு கேத்த மாதிரி பூஜை பண்ண சொல்லு அப்படின்னு இவர் சொன்னா யாரும் கேட்கல. சுவாமி ராமானுஜர் அங்க போய் நின்னார், நீர் கூர்மமாக இருந்தால் திரும்ப உண்டுட்டார், கூர்ம அழகாக அப்படி திரும்பி காட்டி இன்னைக்கு ஸ்ரீகூர்மத்தை திரும்பிதான் இருக்க. ஒரு ஜெகநாதன் காரணம் கொண்டு கூர்ம பகவான் கூர்மத்துக்கு ஒரே இடம் எனக்கு தெரிஞ்சு அங்க மட்டும்தான் ஸ்ரீகூர்மத்துல மட்டும்தான் ஆம ரூபத்தில் இருக்க கூர்ம பகவானுக்கு பூஜை. இத்தனைக்கும் காரணம் ஜெகநாதன், இத்தனை விசேஷம் ஜெகநாதன். ஜெகநாதன் கோவில் பக்கத்திலேயே சாக்ஷி கோபால்நாத் கோவில் உண்டு, சாக்ஷி கோபால் அப்படின்வார். அதே மாதிரி ஆழ்வார்நாத்னு உண்டு, அவளுக்கு ஆழ்வார்லாம் வராது, ஆளார்நாத்னு பேர் வச்சுட்டா ஆளார்நாத், அந்த கோவில் பேரு ஆளார்நாத். பூரி ஜெகநாதன் ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணணும். பகவான் இந்த குண்டீசாபானது ரத யாத்திரை போகும்போது கோவில் எல்லாம் மூடிடுவான், அப்ப பகவான் வெளில யாருக்கும் காட்சி தரமாட்டான். அப்ப சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப வருத்தப்பட்டார், ஐயோ ஜெகநாதனை பார்க்க முடியலையே. பகவான் சொன்னா ஆழ்வார்நாத்துக்கு வா அப்படின்னு அங்க போறார். அங்க போனா ஜெகநாதன் அழகா காட்சி கொடுக்கிறான் அவருக்கு, அங்க இருக்கிற மூர்த்தியா. சைத்தன்ய மகாபிரபு ஒரு பாறை மேல அப்படி சாஞ்சு நின்று அனுபவிச்சார் இவருடைய பிரேமையில, பாறை உருகிடுத்து. இன்னைக்கும் சைத்தன்ய மகாபிரபு எந்த பாறை மேல சாஞ்சாரோ அவருடைய முட்டி அடையாளம், கை அடையாளம், தலை சாஞ்சிந்த அடையாளம், களிமண் எப்படி பதியுமோ இம்ப்ரெஷன் அந்த மாதிரி பாறையில பதிஞ்சிருக்கு. இன்னைக்கும் அந்த பாறை ஆழ்வார்நாத் ஆளார்நாத்ல இன்னைக்கும் இருக்கு. அத்தனை வசத்தி ஜெகநாதன். சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் ஹரிதாஸ் எவன் ஒரு முகம்மதியர், அவருடைய சமாதி இருக்கிறதும் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல தான், சமுத்திரக்கரையில இன்னைக்கும் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன் மகாமந்திரம் ஜபிச்சென்று ஆடினது பூரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரைக்கு முன்னாடிதான். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, எத்தனையோ மகாத்மாக்கள் அனுபவிச்ச ஒரு ஜெகநாதன். இந்தியாவுடைய வடக்கு எப்படி இருக்கு பாருங்க, கிழக்கு எப்படி இருக்கு பாருங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இவ்வளவு வசதி இந்த ஜெகநாதன், கிச்சன் பெருசு, ரதம் பெருசு, மூர்த்தி பெருசு, இவ்வளவு விசேஷம், இத்தனை அற்புதம் பூரி ஜெகநாதன். அஷ்டபதி பாடுறோம் இல்லையா, அஷ்டபதிக்கு யாரா காரணம், யாரா தெய்வம்னா ஜெகநாதன் தான். நாராயணியம்னா குருவாயூரப்பன், பிரபந்தம்னா 108 திவ்ய தேசங்கள், அஷ்டபதி கீத கோவிந்தம் ஜெயதேவர், ஜெயது ரமண ஜெயதேவ கவி, ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி, ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேகி பத பல்லவம் உதாரம். ஹே ராதே, உன்னுடைய சீதளமான பாதத்தை கொண்டு வந்து தாபஜ்வரத்தை தகிக்கிற என் தலைமேல கால்வையின்னு சொன்னது ஜெகநாதன். ஜெகநாதன் தான் ஜெயதேவருக்கும் பத்மாவதிக்குமே கல்யாணம் பண்ணி வச்சார், அவ்வளவு வசதி பூரி ஜெகநாதன். பந்து மகாந்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சரியா ஒரு பிச்சைக்காரன், அவர் எந்த ஊர்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தாரோ அங்க ஒரே வறட்சி, சரி வேற ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டார். அப்ப அவர் மனைவி கேட்கிறார், அவங்க பந்துக்கள் யாராவது இருக்காளா எங்கேயாவது, என் பந்துக்கள்லாம் யாரும் இல்லைன்னு அவ சொல்லிட்டா. அவர் சொன்ன ஒரே ஒரு பந்து இருக்கா, ரொம்ப பெரியவர், வா போலாம் வைஷ்ணவ் கிட்டார் ராத்திரி ஒரு ராத்திரியா. கிராமத்திலே நடந்து 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 ராத்திரி புரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு வந்துட்டார். அவெல்லாம் கேட்டா எங்க இருக்காரு உங்க பந்து, நாளைக்கு காத்தால பாக்கலாம், கவலைப்படாத, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மண்டபத்தை படிக்க வச்சுட்டார். பூரி ஜெகநாத கோவில் அவ கோவிலே உள்ள படுத்துப்பான், டக்குனு ராத்திரி பெல் அடிப்பா, குடும்ப ஓடி போய் சேவிப்பான், பிரசாதம் வாங்குவா, சாப்பிடுவா, திரும்பி படுத்துருவான். நல்ல கோவில் அழகா படுத்துக்கலாம், அழகா போய் சேவிக்கலாம், அழகா பிரசாதம் சாப்பிடலாம், நிம்மதியா இருக்கும். ஒவ்வொரு கவலையும் கிடையாது, எப்ப போனா யாராவது பிரசாதம் கொடுத்தா சாப்பிடுனே இருக்கலாம், சாப்பிடறதுக்கு வயிறு வேணும், அது மட்டும்தான் வந்து கொடுக்கற மனசு ஜெகநாதனுக்கு கொட்டி கிடக்கு, ஜாலியா ஓரத்தை படுத்துக்கலாம். அதுக்காக ஜெகநாதன் கோவில்ல ஜெகநாதன் எப்ப தூங்குவான்னு அதை விட கஷ்டம். அந்த கோவில் ருட்டீன் உண்டு இல்லையா, நாங்க போன சமயத்தை விடிகாலம் 5:30 தூங்குறோம், நாங்களாம் அப்படி கொண்ட கட்டப்பட்டோம் உட்காந்துட்டு இருக்கோம். என் கூட வந்தவாள் என் மடியில படுத்து தூங்கிட்டோம். நான் ஜெகநாதன் கிட்ட சொன்ன, ஒண்ணு நீ தூங்குறடி, எங்களை தூங்க விடு, நீ கண்ணை வச்சுட்டே பார்த்துருக்கேன், எங்களுக்கு ஒண்ணு கண்ணை பார்த்து கண்ணு சுருங்கிறது. புரி ஜெகநாதத்துல ஒரு விசேஷமான ஒரு விஷயம் உண்டு, இந்த ஜெகநாதன் தூங்குறதுக்கு என்ன பண்ணுவா, நித்ரா தேவி உண்டு, இவாள் 3 பேருக்கு 3 கட்டில் உண்டு, கொண்டு வந்து அழகா சுவாமி முன்னாடி வச்சு விட்டு, நித்ராதேவி மூர்த்தி நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மூர்த்தி, அவள் தான் கொண்டு வந்து வாசப்படியில வச்சு அவளுக்கு ஒரு ஆர்த்தி எதுக்குடா அப்படின்னா, ஜெகநாதன் நன்னா தூங்க வை, ஆனா அடிப்பேர் அவன் தூங்க விடுறது இல்லையா, நித்ராதேவிக்கெல்லாம் உலகத்தை ஒரு ஆர்த்தி காரணம் உலகம் உருப்பிடுமா, ஆனா பூரி ஜெகநாத நித்ராதேவிக்கு வரைக்கும் மரியாதை உண்டு, அவளுக்கு ஒரு ஆர்த்தி காட்டுவா, டக்குன்னு விளக்கெல்லாம் அணைச்சிடுவா, அவ்வளவுதான் ஜெகநாதன் தூங்கி வச்சான். இங்க ஆர்த்திக்கால அவ்வளவுதான் அவர் தூங்கிடுவா, கொண்டு விட்டுட்டு குழந்தை குழந்தைகள் பேசிட்டே இருக்கும், டக்குனு தூங்கிடும் தெரியுமா, சொன்னான்னு 1/2 மணி நேரம் பேசும், அம்மாவுக்கு தெரியும் நான் தூங்க போடுறதுன்னு, நான் தூங்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு தூக்கம் பிடிக்கல, குழந்தை பிடிக்காத ஒன்று தூங்குறது, பேசிட்டே தூங்கி போயிடும் பாவம், காத்தால் ஐயோ நான் தூங்கி போயிடுறேன்னு கத்துவாரு, இதுதான் தூங்கி போச்சு. அந்த மாதிரி ஜெகநாதன் சமத்து குஞ்சலமா, இந்த நித்ராதேவிக்கு ஆர்த்திக்கான ஐயும் தூங்கி போயிடும், அவ்வளவு லைட் எல்லாம் சொல்றது, லைட் எல்லாம் போட மாட்டான், அப்படியே இருட்ட தட்டு தடுமாறி வெளில வரணும், பக்கத்துல கையை மாத்திலாம் கூட பிடிச்சி நல்லா வந்துடும், யாரும் கூட தெரியாது, இருட்டாயிடும், ஜெகநாதன் தூங்கிட்டானா சப்தம் போடப்படாது. ஆச்சரியமான ஜெகநாதன் இந்த பந்து மகாந்தி வந்துட்டார், அப்ப கை கூப்பிக்கிறார், ஜெகநாதா நீதான் பந்து, உன்னை நம்பி அழைச்சிட்டு வந்துட்டேன், எல்லாரும் பசியில படுத்துட்டு காணுட்டான். பதிலீனு ஒருத்தர் வந்தார், பந்து மகாந்தி பந்து மகாந்தி பந்து மகாந்தின்னு கூப்பிட்டார், யாரையோ கூப்பிடறாங்க விட்டுட்டார். அவர் திருப்பி திருப்பி கூப்பிட்டவன அவர் போனார், என் பேர் தான் பந்து மகாந்தி, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், நீங்க என்ன கூப்பிட்டு முடியாது, உள்ளூர்காலதான் கூப்பிட்டுவா, இருந்தாலும் சந்தேகத்துக்காக கேட்கிறேன். அப்ப அவர் ஒன்னதாங்க அவனால கூப்பிட்டு இருந்தேன், ஊர்ல இருந்து பசியோட வந்துட்டு ஜெகநாதத்தை போய் சாப்பிடா இல்லாம யாராவது படுப்பானாடா, இங்க சாப்பிட்டுட்டு தெம்பா படுக்கணும், இங்க என்ன பசிக்க சாப்பாட்டுக்கு வெளியில்லாத ஊர் நினைச்சியா, குடும்பத்தோட பட்னி கிடக்கிறியோ, ஜெகநாதன் கோச்சுட்டாங்க சாப்பிடு அப்படி கொடுத்து அவர் பாடி போயிட்டார். வேகமா கோபமா அந்த பண்டா பூஜை பண்ற அர்ச்சகர் தங்க தட்டு சப்பன் போர் 56 ஐட்டம் ராத்திரி, அழகா மனைவி குழந்தைகள் எல்லாம் எழுப்பி சாப்பிட்டாச்சு, தட்டை எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா ஆள் காணும், சரின்னு அழகா தலைக்கு மேல வச்சுட்டு படுத்துட்டார், தலைக்கு கீழே தலகாணி மாதிரி வச்சுட்டு படுத்துட்டார் தங்க தாம்பாளம். அடுத்தநாள் காத்தால கோவில்ல ஒரே கலையவரம், பகவானுடைய தட்டை காணல, இப்ப பார்த்தா தலைக்கு கீழே சொதமா வச்சு தூங்கிட்டு இருக்காரு, தங்க சாப்பாடு உடனே அரேஸ் பண்ணி எல்லாம் உள்ள வச்சு விட்டா, மத்தியானம் செப்பன் போகலாம் ரெடி ஆயிடுச்சு. அங்க ஒரு கண்ணாடி மாதிரி உண்டு ஜெகநாதன், இந்த நிவேதனம் பண்ணும்பொழுது எதிர்க்க ஜெகநாதனுடைய உருவம் பிரத்யட்சமா தெரிஞ்சா சுவாமி பிரசன்னமா ஆகாரம் எடுத்திருந்தார், இந்த ரூபம் தெரியலேன்னா சுவாமி ஆகாரம் எடுத்துக்கல. இப்ப பண்ணி பாக்குறா சுவாமி எதிர்க்க பிம்பம் தெரியலையா, உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ராஜா பாட்டு விசாரிக்கலாம், என்ன அவச்சாரம் நடந்தது தெரியலேன்னு பார்த்தா கடைசியில ஜெகநாதன் சொன்னா, என் பக்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காய், அவன் முதல்ல வெள்ள விடு, நான் தான் அவனுக்கு கொண்டு சாப்பாடு கொடுத்தேன், என் ஊர்ல சாப்பாடு இல்லாம யாராவது படுக்கலாமா, ஜெகநாத பத்னியே கிடைக்க முடியும், கிடக்க முடியாது, நீங்க சாப்பாடு கொடுத்துருவான், அப்படி ஒரு ஜெகநாதன். அப்புறம் பகவான் சொன்னான்னு சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணார். பகவான் கிட்ட கேட்ட அவள்லாம் இந்த அவச்சாரம் பண்ணிட்டா என்ன பண்ணலான்னா, அவனுக்கு கோவில்ல முக்கியமான ஒரு போஸ்டை கொடுத்துரு, இங்க வேலை பண்ணட்டும் நிம்மதியா இருக்கட்டும், பிச்சைக்காரனுக்கு கூட அனுகிரகம் பண்ற ஒரு ஜெகநாதன், ஒண்ணுமே தெரிய வேண்டான், ஜெகநாதான போயிட்டம்னா காப்பாத்தியே தீருவா. ஜெகநாத கோவில ஒரு விசேஷம் உண்டு, அந்த ஊர் ராஜா ரத யாத்திரைக்கு முன்னாடி சந்தனம் தெளிச்சு தங்க கைப்பிடி போட்ட தொடப்பத்தினால வீதிய பெருக்குவர், ராஜாவும் பகவானுக்கு முன்னாடி வேலைக்காரன் தான், இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்காது, சந்தனம் தெளிச்சு வீதியை பெருக்குவா, சில இடங்கள்ல ரதத்தை பெருக்குவா, அதை வழியை பெருக்குவான்பா, இப்படியோன்னு பெருக்கிறாரு இல்லையா, தங்க கைப்பிடி போட்ட தொடப்பத்தை கொண்டு கரெக்டா அந்த ஸ்வீப்பர் அந்த வேஷம் போட்டு ராஜா பெருக்குவான். இன்னி வரைக்கும் நடந்து ராஜாவா இருந்தாலும் ஜெகநாதனுடைய சேவகன் நன்னா வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் அதிசயம் நிறைய இருக்குன்னா ஒரு ஒரு பிடி தான் ஜெகநாத பிரசாதத்துல ஒரு பிடி டேஸ்ட் பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்னும் கொட்டி கடக்கு. அது இந்த பகவானுடைய நிவேதன லிஸ்ட சொன்னாலே நாக்கில் தேனூறு அப்படி இருக்கு லிஸ்ட். இன்னும் நிறைய இருக்கு சைத்தன்ய மகாபிரபு விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜெகநாத கஷேத்திரத்துல தான். அத்தனை அற்புதமான ஜெகநாதன். நீங்க அருணனை பார்க்கணும் அப்படின்னா அங்க போகணும். கருடனுடைய அண்ணன் அருணன் இருக்காரு பாருங்க. சில இடங்கள்ல மட்டும்தான் அருணன் உண்டு. பூரியில அருணஸ்தம்பம்னே ஒண்ணு உண்டு வாசல், சிம்மத்வாரம்னே தெரியும். நீலாச்சலம் சின்ன ஒரு மலை மாதிரி தான், இத்தனை படி ஏறிதான் உள்ள போகணும். அழகான ஏகாதசி கொண்டாடணும். அந்த ஏகாதசி தேவியை பார்க்கணும்னா பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு போகணும். அங்க ஒரு உச்சிஷ்ட கணபதி உண்டு, அவர் பேரே காஞ்சி கணேஷ்னு பேரு. அங்க இருக்க பெருமா அங்க இருக்க கணபதி பெயர் காஞ்சி கணேஷ். ஸ்டைலர் பேரு காஞ்சி கணேஷ்னு பேரு. அந்த ராஜ்யத்தை புருஷோத்தம தேவன் ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்தை அவன் பாரத தேச யாத்திரையா வந்தான், காஞ்சிபுரம் எல்லாம் வந்தான். அப்ப அந்த காஞ்சிபுரத்துடைய ராஜா தன்னுடைய அரண்மனையில் அவனை தங்க வச்சான். அப்ப அவனுடைய பெண் இளவரசி பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டா, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோட. அதுக்குள்ள இந்த புருஷோத்தமத்தியனோட அப்பாவுக்கு உடம்பு முடிதான், வேகமா வந்துட்டான் திரும்பியும் பூரிக்கு வந்தான். அப்பா அதுக்குள்ள பரமபதி சுட்டார், இவன் ராஜ்ய பரிபாலனை ஏற்றுண்டான். அப்புறம் அங்கே கடுதாசி அனுப்பினா அந்த மாதிரி உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் கேட்டு அனுப்பினேன். உடனே காஞ்சி ராஜா பார்த்தான். இவன் என்ன எதுவும் தெரியாது, ஏதோ ஊர்லயே வந்திருக்கான் ராஜா ராஜான்னு சொல்றான். இந்த கால மாதிரி ஸ்கைப் இருந்தா ஸ்கைப்ல காட்டுன்னு சொல்லலாம், அதுக்கெல்லாம் வழி இல்லை. உடனே அழகா மந்திரி அனுப்பினார், போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வான். இந்த மந்திரி வந்த சமயம் ஆஷாட ரத யாத்திரை. அவன் ராஜா பந்தவாயிஷ்ணு போன, வாங்க எங்க ரத யாத்திரையை பாருங்க, நாங்க எப்படி சுவாமியை கொண்டாடுறோம் பாருங்க. அவன் ராஜா பார்த்தார், மந்திரி வந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வச்சான். திடீர்னு பார்த்தா ராஜா தொடப்பத்தை எடுத்து பிரிக்கின்னு இருக்கான். ஐய இது என்னடா ராஜா ரோடெல்லாம் பிரிக்கின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி நேர கிளம்பி வந்துட்டா. வந்துட்டு ராஜா சொல்லிட்டாரு காஞ்சி ராஜா கிட்ட, அந்த ராஜா தெளிவை பிரிக்கிறான்னு சொல்ல. விஷயம் முழுக்க சொல்ல வேண்டாமா? சொல்லல. உடனே ராஜா பார்த்தா இங்கேருந்து கடுதாசி அனுப்பிட்டார், காஞ்சி ராஜா செருப்பு இருக்கிறவனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். வாய் வார்த்தை வச்சுதான் மாற்றணும் பல சந்தர்ப்பங்கள். உடனே அவன் பார்த்தான், என் ஜெகநாதனுக்கு நான் பிரிக்கிறத கேவலப்படுத்தி வள, என் ஜெகநாதனை கேவலப்படுத்த அவன் யுத்தம் எடுத்து வந்துட்டான். ஒரு சின்ன விஷயம் பாருங்க, அங்கேருந்து யுத்தத்துக்கு வந்துட்டான். ஆனா காஞ்சி மன்னன் ஜெயிச்சுட்டான், புருஷோத்தம தேவன் திரும்பி போயிட்டான். ரொம்ப வருத்தப்பட்டு ஜெகநாதனிடத்துல பிரார்த்தனை பண்ணா ஜெகநாதன் அழகா அசரீரியா சொன்னான், இப்ப போ நீ ஜெயிச்சுட்டு வருவாயிட்டான். திரும்பி யுத்தத்துக்கு போறான். போற வழியில அவனுடைய ஒரு பாட்டி வந்து வழி மறிச்சு நிக்கிறா, இப்படி கையை வச்சுண்டு. ராஜா பார்த்தா ஏன் பாட்டி வழியை மறிச்சு நிக்கிறா? இல்லப்பா ரெண்டு பசங்க வந்து தயிர் குடிச்சான் மோர் குடிச்சான், நான் மோர் கடையெல்லாம் வச்சிருக்கேன், பணத்தை கொடுறானா ஒரு மோதிரத்தை கொடுத்து ராஜா வருவார் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். சிரிச்சான், யாரோ ஒருத்தன் மோரை குடிச்சிருக்கா நான் பணம் தர முடியுமா? ஏதோ மோதிரம் கொடுத்தான் நீ கொண்டா அப்படின்னு வாங்கி பார்த்தா பூரி ஜெகநாதனுடைய மோதிரம். மோர்க்கடை வரைக்கும் மோர் குடிக்கிற ஒரு நாதன் ஜெகநாதன். அவ்வளவு வசதி, எவ்வளவு பிரியவன் ராஜா கதறி நான் அந்த பாட்டி காலில் விழுந்தான். அம்மா நீ பரமபாக்யவதி. அவள் கேட்டா என்னாச்சு ராஜா என் காலில் விழறேன்? நீ பார்த்தது ஸ்வயம் ஜெகநாதனையும் பலராமனையும். உடனே அந்த மோதிரத்தை கையில போதுண்டான், அவளுக்கு ஒரு கிராமத்தையே கொடுத்துட்டான். கொடுத்துட்டு யுத்தம் வந்தான், ஜெகநாத மோதிரத்தை வச்சுட்டான், ஜெயிச்சுட்டான். எல்லாரையும் விட்டான், இளவரசியை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணிட்டு கோபமா சொன்னான் மந்திரி கிட்ட, இவளுக்கு ஒரு செருப்பு இருக்கிறவனை கல்யாணம் பண்ணினேன் இங்க வந்துட்டான், அவன் மேல ஒரு தப்பு கிடையாது பாவம். அழைச்சு கொண்டு போய் ஒரிசால ஜெயில வச்சாச்சு. ஆனா அவன் நம்பினான், ஜெகநாதா உனக்கு தெரியும், அவ அப்பதான் வரா தேவேன்னு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. ராஜா சொல்லிட்டே இருக்க, கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா மந்திரி சொன்னா, தேடிட்டு இருக்கேன் நல்ல திருப்பிடிக்கணும் கிடைச்சோட கல்யாணம் பண்ணி வச்சோட. கரெக்டா அடுத்த ரத யாத்திரை வந்தது, ராஜா திரு பெருக்கினார், மந்திரி வந்து கையை பிடிச்சார். ராஜா எதுக்கு என் கையை பிடிக்கலாம்? இல்ல ஒரு பொண்ணுக்கு திருப்பிடிக்கணும் கல்யாணம் பண்ணி இருக்க சொன்னேன், இதை விட நல்ல திருப்பிடிக்கணும் கிடைக்க மாட்டான்னு கல்யாணம் பண்ணி வச்சார். இந்த மாதிரி யாரா திருப்பிடிக்கிறத பார்த்தா ஜெகநாதன் நினைச்சுக்கணும். உடனே ராஜா சிரிச்சான், ஜெகநாதனுடைய கட்டளைன்னு ஏத்துண்டா. அவர் ஜெயில உட்கார்ந்து தியானம் பண்ணதுக்கும் கிருப பண்ண ஜெகநாதன், அவளுக்கும் பூரிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா கல்யாணம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் ராஜா எல்லாரையும் மன்னிச்சுட்டான். அப்ப அந்த ராஜா ஒரு கணபதியை காஞ்சிபுரத்துல இருந்து கொண்டு கொடுத்தார். அந்த காஞ்சி கணபதி கல்யாண கிஸ்து மாதிரி அந்த கணபதி வச்சுக்கோங்களேன், அந்த காஞ்சி கணேஷ் இன்னைக்கும் அழகா பூரி ஜெகநாதன் கோவில்ல இருக்கு. நிறைய மூர்த்திகள் உண்டு, முக்கியமான விஷயம். இன்னும் கோடி விஷயங்கள் உண்டு. சோ வடக்குல இருந்து அப்படி கிழக்கு இறங்கியிருக்கோம். அடுத்து நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. இவ்வளவு வசதியான ஒரு தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நினைச்சே தூங்கலாம். ஒவ்வொரு நாளும் ஜெகநாதன் வாழ தேசத்துல நான் தூங்குறேன், பத்ரி நாராயண் தலம் பண்ற பூமியில நான் தூங்குறேன், திருக்குறுங்குடி நம்பி இருக்கக்கூடிய இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ரங்கராஜனுடைய இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த சுகம் போதும். ஜெய் போலோ பாரத் மாதா கீ. ராதே கிருஷ்ணா, ராதே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்த பவந்து, லோகா சமஸ்த சுகினோ பவந்து, லோகா சமஸ்த சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீ புரி ஜெகநாத மூர்த்தி கீ. ராதே கிருஷ்ணம். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்கு. ரெண்டு நாள் என்ன சொல்றது எனக்கே தெரியாது. வடக்குலேருந்து கிழக்குல இறங்கியிருக்கோம். இன்னும் தெற்கு இருக்கு, மேற்கெல்லாம் போகணும். தெரியாது எவ்வளவு முடியுமோ அனுபவிப்போம். இந்த உபன்யாசம் நாலு நாள், இந்த சங்கீத சபால இருக்கு, இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. இந்த உபன்யாசம் எல்லாம் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வரும். என் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்க பேர் மட்டும் அனுப்பினா ஆட் பண்ணிடுவேன். 9844116333. 9841140633. ஒரு வருஷமாக வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்கோம் சச்சங்கம் எல்லாம். யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல உங்க பேர் மட்டும் அனுப்பினா ஆட் பண்ணிடுவேன். ராதே கிருஷ்ணன்.